ज्ञान वैराग्य भूषण श्रीमद् वेंकटनाथार्यं वंदे वेदांत देशिकं लक्ष्मीनाथ समारंभां नाथ यामुन मध्यमां अस्मदाचार्य पर्यन्तां वंदे गुरु परंपरां यो नित्यमच्युत पदाम्बुजयुग्म रुग्म व्यामोहतस्तदितराणि ऋणाय मेने अस्मद्गुरोर्भगवदोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रभज्ये भूतं शरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताग्निरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्गुसमुनिं प्रणतोऽस्मि नित्यम् नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परं वसुदेवसुतं देवं कंसचानूरमर्दनं देवकी परमानन्दम् कृष्णं वन्दे जगद्गुरुं
பூமண்ணுமாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமண்ணுமாறன் அடிபணிந்துவன் பல்கலையோர் தாம் மன்ன வந்த இராமானுசன் சரணாரவிந்தம் நாம் மண்ணி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே பற்பமெனத்திகள் பைங்கழல் உந்தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலொடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் முன்னவர் தந்திடு மொழிகள் நிறைந்திடு முறுவல் நிலாவழகும் கற்பகமே விழி கருணை பொழிந்திடு கமல கண்ணழகும் காரிசுதன்கள் சூடிய முடியும் கணநர்ச்சிக்கை முடியும் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்துளதார் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே பிரணாமம் லக்ஷ்மணமுனிஹி பிரதிகிருணாது மாமகம் பிரசாதயத்திய சுக்திஹி ஸ்வாதீனபதிகாம் ஸ்ருதி உபவீதினம் ஊர்த்வபுஞ்சவந்தம் த்ரிஜகத் புண்ணியபலம் த்ரிதண்டஹஸ்தம் சரணாகத சார்த்தவாஹமீடே சிகையா சேகரிணம் பதிம் யதீனாம் சர்வத்ர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம் ராமானுஜ ஓடி ஓடி பல்பிறப்பும் பிறந்து மற்றோர் தெய்வம் பாடியாடி பணிந்து பல்படிகால் வழியேறி கண்டி கூடி நின்று வானவர் ஏத்த திருக்குருகூர் அதனுள் ஆடுபுட்கொடி ஆதிமூர்த்திக்கு அடிமை புகுவதுவே பயனன்றாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வான் குயில் நின்றார் பொழில்சூழ் குருகூர் நம்பி முயல்கின்றே உந்தன் மொய்க்கழற்கு அன்பையே எங்ஞனையோ அன்னை நீர்காள் என்னை முனிவது நீர் நங்கள் கோல திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின் சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சமே உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்றென்றே கண்கள் நீர் மல்கி மண்ணினுள் அவன் சீர் வளம் மிக்கவன் ஊர் வினவி சின்னம் என் இளமான் புகுமூர் திருக்கோளூரே ச சர்வத்ர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம். ராமானுஜா ஜன்மாத்யஸ்ய யதோன்வயாத் இதரதச்சார்த்தேஷ்வபிஜ்ஞஃ ஸ்வராட் தேனே ப்ரஹ்ம ஹ்ருதாய ஆதி கவயே முஹ்யந்தி அஸ்தூரயஃ தேஜோ வாரி மிருதாம் யதா விநிமயோ கோமிருஷா தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்த குஹகம் சத்யம் பரம் தீமஹி தர்ம ப்ரோஜித கைதவோத்ர பரமோ நிர்மத்சராணாம் சதா வேத்யம் வாஸ்தவமத்ர வஸ்து ஷிவதம் தாபத்ரயோன்மூலனம் ஸ்ரீமத் பாகவதே மகாமுனி க்ருதே கிம் வா பரைர் ஈஸ்வரஹ சத்யோ ஹ்ருத்யவருத்யதேத்ர கிருதபிஹி ஸ்ருஸ்ருஷுபிஹ் தத்க்ஷணாத் நிகம கல்பதரோர்கலிதம் ஃபலம் சுகமுகாத் அம்ருத த்ரவ சம்யுதம் பிபத பாகவதம் ரசமாலயம் முஹுரஹோ ரசிகா புவி பாவுகாஹ யம் ப்ரவ்ரஜந்தம் அனுபேதமபேத க்ருத்யம் த்வைபாயனோ விரஹ காதர ஆஜுஹாவ புத்ரேதி தன்மயதயா தரவோ அபிநேதுஸ்தம் சர்வபூத ஹ்ருதயம் முனிமானதோஸ்மி யஸ்வானுபாவம் அகில ஸ்ருதி சாரமேகம் அத்யாத்ம தீபம் அதிதி தீர்ஷதாம் தமோந்தம் சம்சாரிணாம் கருணயா ஆஹ புராண குஹ்யம் தம் வியாச சூனும் உபயாமி குரும் முனீனாம் நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயமுதீரயேத் நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப ப்ரணாசனம் ப்ரணாமோ துக்க சமணஹ தம் நமாமி ஹரிம் பரம் வசுதேவ சுதம் தேவம் கம்ச சாணூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். சர்வத்ர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம். ராமானுஜா ராமானுஜா. ஸ்ரீமத் பாகவதம் ரொம்ப விசேஷமான ஒரு நூல். உத்தவர் பகவானிடத்திலே பிரார்த்திக்கிறார், கிருஷ்ணாவதாரம் முடிஞ்சுட்டு கிருஷ்ணன் கலம்பலாம் அப்படின்னு சங்கல்பிக்கம் பண்ற சமயத்துல உத்தவர் கேட்கிறார், கிருஷ்ணனோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, உடுத்து களைந்த நின் தீதகவாடை உடுத்து கலத்ததுண்டுன்னு கிருஷ்ணனுடையதான வஸ்திரங்களை மட்டும்தான் உடுத்துவார். இப்போ கோவிலெல்லாம் சுவாமியோட வஸ்திரத்தை கொடுத்தாலோ புஷ்பத்தை கொடுத்தாலோ எப்படி கண்ணில் ஒத்தி ஆஹா பரமபாக்யம்னு ஸ்வீகரிக்கிறோமோ அதுபோலே ஆச்சரியமாக இந்த உத்தவர் டெய்லியே கிருஷ்ணன் முன்னாடி நாள் என்ன வஸ்திரத்தை உடுத்தி அதை தோய்க்க போடுறாரோ அதை எடுத்து இவர் உடுத்தி கொள்வார். பகவானுடைய வஸ்திரத்தை உடுத்துறது தப்பில்லையா அப்படின்னு கேட்கலாம். இப்போ பகவானுடைய உடம்புல சாத்தின புஷ்பத்தை கொடுத்தா கண்ணில் ஊற்றிட்டு தலையில் சேர்த்துக்கிறோம் இல்லையா, அதுபோலே தான். அழகா வானமாமலையெல்லாம் போனோம்னா அந்த அபிஷேக தைலம் கொடுப்பார்கள் எண்ணெய், அதை உடம்புல தேய்ச்சிக்கிறோம் இல்லையா. நம்மாழ்வாருக்கு சாத்தின எண்ணெயை நமக்கு கொடுக்கிறார்கள், ஆண்டாள் கையில் வச்சிருந்த கிளியை நமக்கு கொடுக்கிறார்கள். அதுபோலே பகவானுடைய வஸ்திரத்தை இவர் டெய்லி உடுத்திப்பார். அப்படிப்பட்ட ஒரு பக்த சிரோன்மணி ஸ்ரீ உத்தவர். அந்த உத்தவர் தான் கலியுகத்தில் சந்த் நாமதேவராகவும் சந்த் துக்காராமாகவும் திரும்ப வந்து பாண்டரங்க பக்தியினுடைய பெருமையை அழகா சொன்னார். அந்த உத்தவர் பகவானிடத்திலே பிரார்த்திக்கிறார், கிருஷ்ணா நீ அவதாரம் வந்த காரணம் முடிஞ்சுடுத்து நீ கிளம்பலாம் தீர்மானம் பண்ணிட்டாய். நீ போன பிறகு கலியுகம் வந்துடும். இப்ப கலியுகத்து ஜனங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாளேப்பா, இவர்களுக்கெல்லாம் உன்னுடைய ஆசீர்வாதம் வேணுமே அப்படின்னார். மனமுருகி பிரார்த்திச்சுண்டார். நமக்காக பகவானுக்கே ஒரு மாதிரி ஆயிடுத்தான். வாஸ்தவம் தானே இவன் சொல்றது, நான் இங்கிருந்து கிளம்பி போயிட்டேன்னா என்ன ஆவார்கள் இந்த ஜனங்கள் அப்படின்னு சுவாமி யோசிச்சாராம். உடனேயே தன்னுடைய எல்லா சக்தியையும் அப்படியே ஸ்ரீமத் பாகவதத்துல உள்ள வச்சுட்டார். சரீரத்தை மட்டும்தான் வைகுண்டம் எடுத்துட்டு போனாராம். கிருஷ்ணாவதாரத்தினுடைய எல்லா சக்தியையும் அப்படியே ஸ்ரீமத் பாகவத புஸ்தகத்துல அப்படியே கொடுத்தார் அப்படின்னு காண கிடைக்கிற அவ்வளவு உயர்ந்ததான ஒரு கிரந்தம் இந்த ஸ்ரீமத் பாகவதம். எப்பயாவது இந்த புஸ்தகத்தை வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க, அது 300 ரூபாவை என்னமோ விலையாகிறது. இந்த புஸ்தகம் பகவன் நாமா பப்ளிகேஷன்ஸ் போட்டிருக்கேன், கரெக்டாக விலை தெரியல, 300 ரூபா. கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து இந்த ஒரு புஸ்தகத்தை வாங்கி வச்சுக்கோங்க, இல்லாட்டி பார்க்கலாம். பகவத் சங்கல்பம் இருந்ததுன்னா, நல்ல நிதிநிலைமை இருந்தால், அடுத்த வருஷ சப்தாகத்தில் நாமே அத்தனை பேருக்கும் ஒரு பாகவத புஸ்தகத்தை அனுகிரகமாக கொடுப்போம். பகவத் சங்கல்பம் பகவான் கிருபா பண்ணுறான், பார்க்கலாம். நம்முடைய பிரயத்தனமும் பண்ணுவோம், பகவான் நடத்தி கொடுக்கட்டும். அவ்வளோ உயர்ந்தது இந்த ஸ்ரீமத் பாகவதம். அதாவது பகவானே வார்த்தையாக இருக்கான், ராதிகாவே அர்த்தமாக இருக்கான், ராதிகாவே வார்த்தையாக இருக்கா, கிருஷ்ணனே அர்த்தமாக இருக்கான். அப்படிப்பட்டது இந்த ஸ்ரீமத் பாகவதம். 12 ஸ்கந்தங்கள், 18,000 ஸ்லோகங்கள், 7 நாளில் சொல்லுவார்கள் சப்தாகம். அதனால் எப்பெல்லாம் 12, 18,000, 7 அப்படின்ற எண்கள்லாம் கேட்குறளோ அப்பொழுதெல்லாம் இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை நினச்சி கொள்ளணும். அவ்வளோ வசத்தி இந்த ஸ்ரீமத் பாகவதம். 2 நாளாக முதல் ஸ்கந்தம், 2வது ஸ்கந்தம் இதெல்லாம் சொல்லணும். முக்கியமாக 2 ஸ்லோகத்தை மனப்பாடம் பண்ணும், ஒரே ஒரு தடவை சொல்லிடுவோம். குந்தி ஸ்துதி அந்த பேப்பர் இன்னைக்கு கொடுத்துருக்கோம். இன்னைக்கு சொல்லக்கூடிய ஸ்லோகத்தையும் எழுதியிருக்கோம், அது இப்போ சொல்ல மாட்டோம். அந்த கட்டத்தில் அந்த ஸ்லோகத்தை சொல்லி மனப்பாடம் பண்ணிக்கலாம். முதல் 2 ஸ்லோகம் 3 ஸ்லோகத்தை எழுதி ஜெராக்ஸ் போட்டு கொடுத்துருக்கோம், இல்லாதவர்கள் வாங்கிக்கோங்க. பேப்பர் இல்லைன்னா நாளைக்கு ஜெராக்ஸ் போட்டு தரோம், கவலையே வேண்டாம். கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்த கோப குமாராய கோவிந்தாய நமோ நம. அந்த பேப்பரில் இந்த ஸ்லோகத்துக்கு கீழே நம்பர் போட்டிருப்போம், 1, 8, 21 அப்படின்னு. 1வது ஸ்கந்தம், 8வது அத்தியாயம், 21வது ஸ்லோகம். தெரிஞ்சுக்கோங்க, எவ்வளோ எண்கள் ஞாபகம் வச்சுட்டு இருக்கோம். 4ஆம் திருவாய்மொழி, 5ஆம் பத்து, 7ஆவது பாசுரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுபோல 7 ஸ்லோகம் கற்றுக்க போகிறோம். எந்த இடத்துல வருதுன்னு தெரிஞ்சுக்கிறது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. இந்த முதல் ஸ்லோகம் இப்போ சொன்னது குஞ்சி ஸ்துதி, 1வது ஸ்கந்தம், 8வது அத்தியாயம், 21வது ஸ்லோகம். கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்த கோப குமாராய கோவிந்தாய நமோ நம. ஆச்சரியமானது இந்த ஸ்லோகம். கிருஷ்ணனுக்கு நமஸ்காரம், வாசுதேவனுக்கு நமஸ்காரம், தேவகி நந்தனனுக்கு நமஸ்காரம், நந்தகோப குமாரனுக்கு நமஸ்காரம், கோவிந்தனுக்கு நமஸ்காரம். அம்மா பெரியவங்களுக்கெல்லாம் முதல்ல கொடுத்துரு வைதேகி, இங்கே முன்னாடி நிறைய பேர்கிட்ட இல்லை, பெரியவங்களுக்கு கொடுத்துரு, அப்புறம் குழந்தைங்களுக்கு கொடு. ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் வாங்கி வச்சுக்கோங்க, அதை அப்படியே ஜெராக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. குடும்பத்தில் ஒவ்வொருத்தருக்கா அவ்வளோ பிரிண்ட் போடலை, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்த கோப குமாராய கோவிந்தாய நமோ நம. இது குந்தி பகவானை குறித்து சொன்ன ஸ்தோத்திரம். 2வது ஸ்லோகம் உத்தரை, குந்தியுடைய மாட்டு பொண்ணு அபிமன்யுடைய மனைவி பரீட்சித் மகாராஜனுடைய அம்மா, அவள் சொன்ன ஸ்லோகம். பாஹி பாஹி மகாயோகின் தேவதேவ ஜகத்பதே நான்யம் த்வத் அபயம் பஷ்யே யத்ர மிருத்யு பரஸ்பரம். இந்த யூ பக்கத்துல ஹூ எழுதியிருக்க மாட்டேன், ரெண்டு புள்ளி வச்சிருப்பேன், விசர்க்கம்னு அதுக்கு பேரு. மிருத்யு ஹூ அப்படின்னு வாசிக்கணும். ஹூ எழுதிருக்கணும்னு தெரியல, எழுதிருக்கணும். அப்புறம் பாஹி பாஹி மகாயோகின் தேவ தேவ ஜகத்பதே நான்யம் த்வத் அபயம் பஷ்யேயத்ர மிருத்யுஹு பரஸ்பரம். ரெண்டு ஸ்லோகத்தையும் டெய்லி ஒரு தடவை சொல்லுங்க. இப்ப ஏழு நாளைக்குள்ள ஏழு ஸ்லோகம் சொல்லுவோம். இருக்கிறதுலே ரொம்ப சுலபமான ஸ்லோகமா பார்த்துதான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா பாகவதத்தோட ஒரு பரிச்சயம் வேணும். இப்ப பகவானுடைய கிருப்பையினால எனக்கும் ஒரு ஏழு பாகவத ஸ்லோகம் தெரியும்னு ஒரு சந்தோஷம் உங்களுக்கு வரணும். ஆனா பாகவதம் ரொம்ப பெருசு, ரொம்ப பெரியவர்கள் தான் அதை அனுபவிச்சுருக்கான்னு நினைக்க வேண்டாம். சாதாரண பாமர ஜனங்களுக்கும் பாகவத ஸ்லோகம் சொல்ல முடியும். பெருசா சம்ஸ்கிருதமே தெரியலன்னா கூட பெரியதாக பாகவதமே என்னன்னே தெரியாதவாளுக்கு கூட ஒரு ஏழு ஸ்லோகம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பகவானுடைய சங்கல்பம். கிருஷ்ணனே அழகா ஏழு ஸ்லோகங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு சொன்னதுனாலே இந்த ஸ்லோகங்கள் ஒவ்வொரு நாளும் சொல்லிட்டு இருக்கேன். இப்படி ஒவ்வொருத்தரும் பகவானை பல விதத்திலே ஸ்தோத்திரம் பண்றார்கள் இந்த ஸ்ரீமத் பாகவதத்தில். மூணாவது ஸ்கந்தத்திலே நேற்று சொன்னேன், யஜ்ஞ வராக மூர்த்தியாக பகவான் அவதாரம் பண்ணார். பிரம்மதேவருடைய நாசி துவாரத்திலேருந்து வர, இனிமேல் மூக்க சிந்து போதெல்லாம் யஜ்ஞ வராக மூர்த்தியை நினைச்சுக்கோங்க, ரொம்ப ஆச்சரியம். அதுவும் இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி, அதில் பாகவதம் கேட்கறது பெரிய பாக்யம். கள்ளகர் வைகளை இறங்கினா எல்லா விதத்திலும் எல்லா இடங்கள்லையும் பிரம்மோற்சவம் கருட சேவை அப்படின்னு ஜோராக இருக்கு. அதில் நமக்கு பாகவதம் கேட்கறதுக்கான பாக்யம் கிடைச்சது அப்படின்னா முழுக்க முழுக்க நம்முடைய ராமானுஜருடைய பூரண கிருபையினாலே தான். அந்த மூணாவது ஸ்கந்தம் அவ்வளோ விசேஷம். அதிலேயே தான் பகவான் கபிலராக அவதாரம் பண்ணி தேவஹூதின்ற தன்னுடைய மாதாவுக்கு அழகா சாங்கிய தத்துவம் அப்படின்ற ஒன்று சொல்லி கொடுத்து அவளுக்கு மோட்சத்தை அடையறதுக்கு வழிகாட்டார். ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் மோட்சம் அடையலாம். ஏன்னா எல்லாருமே ஆத்மா, நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரீரத்திலே தான் வேறுபாடு. பூர்வ ஜென்ம கர்ம வினையினாலே நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய கஷ்டங்கள், சுக்க துக்கங்கள், லாப நஷ்டங்கள், அழகு, அங்கஹீனம், இதிலெல்லாம் மாறுபாடு உண்டு. ஆனா ஆத்மா அப்படின்னு எடுத்துட்டோம்னா யாருடைய ஆத்மாவுக்கும் எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது. எல்லா ஆத்மாவும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அதனாலதான் எல்லாராலையும் வைகுந்தம் போக முடியும் அப்படின்றார் சுவாமி நம்மாழ்வார். வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே, நமக்கு விதிக்கப்பட்டிருக்கு. அந்த பக்தியும் ஸ்ரத்தையும் இருந்தால் போதும் அனுபவிக்கலாம். ஒரு குடும்ப ஸ்திரீ தான் அந்த தேவஹூதி. அவ்வளவு அழகா அவளுக்கு சாங்கிய யோகம்ன்ற ஒரு தத்துவத்தை சொல்லி கபிலாச்சாரியர், இந்த கபில் கபிலாச்சாரியார் அப்படின்ற ரொம்ப விசேஷம். இந்த கபில் தேவ்னு ஒரு கிரிக்கெட்டர் இருக்கார் இல்லையா, வடக்குலாம் இந்த மாதிரி நல்ல பேர்லாம் இருக்கிறார். நம்ம தெற்கு பக்கத்தில் அந்த மாதிரி பேர்கள் கிடையாது. கபில கபில தேவரை தான் கபில் தேவ் அப்படின்னு சொல்லுவாங்கல்லாம். இதுமாரி கபில் தேவர் நினைக்கும் போதுலாம் கபிலாச்சாரியார் அப்படின்னு பகவானுடைய ஒரு அவதாரம் உண்டு அப்படின்னு நினச்சிக்கோங்க. எதுக்கு இது சொல்ல வரேன்னா, நமக்கு ரொம்ப பரிச்சயப்பட்ட பல பேருடைய பெயர்கள் பாகவத சம்பந்தப்பட்டது, அதுக்காக சொல்கிறேன். அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்கிறோம். டெய்லியே பகல் 12 மணி நேரம், ராத்திரி 12 மணி நேரம், பாகவதத்தில் 12 ஸ்கந்தம், அதுக்காக சொல்ல வரேன். எல்லாமே நமக்கு வாழ்க்கையோடு சேர்ந்த விஷயங்களாகத்தான் இருக்கு. அப்படி அந்த கபிலாச்சாரியார் ஜோராக தேவஹூதி ஆதி மனுஷனாகிய சுவாயம்பூவ மனு சதரூபாக்கு பிறந்த பெண் தேவஹூதி. அவளுக்கு பகவானே கபிலராக பிறந்து சாங்கிய தத்துவத்தை உபதேசம் பண்ணார். இப்படி அந்த மூணாவது ஸ்கந்தம் பூர்த்தி. ரொம்ப முக்கியமான சில சில விஷயங்கள் தான் சொல்ல போகிறேன், ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள். பலவிதமான பக்தி, பலவிதமான பக்தர்கள், பலவிதமான பகவத் லீலைகள், இதெல்லாம் தான் இந்த பாகவத்தில் பிராதான்யம். நேற்று முழுக்க தியானத்தை பற்றி சொன்னோம், எப்படி தியானம் பண்ணணும், எப்படி மனசு பகவானத்தை நிலைநிறுத்தணும் அப்படின்னு சொன்னோம். இன்னைக்கு எத்தனை விதமான பக்திகள் உண்டு, எப்படி வேணாலும் பக்தி பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பொதுவாக எடுத்துட்டு ஸ்ரீமத் பாகவதத்தை அனுபவிப்போம். நாலாவது ஸ்கந்தம் ரொம்ப ஆச்சரியமான ஸ்கந்தம். அதில் சிவபெருமானுடைய பெருமை, தக்ஷவதம், இதெல்லாம் சொல்கிறார். அப்படி சொல்லிண்டே வரும் பொழுது ஆச்சரியமா உத்தான பாத மகாராஜாவினுடைய சரித்திரம் வருது. இந்த சுவாயம்புவ மனு சதரூபா, இவர்கள்தான் ஆதி மனுஷன் ஆதி மனுஷி, இவர்கள் தான் உலகத்தில் வந்த முதல் மனிதன் முதல் பெண். அவர்கள் கல்யாணம் பண்ணிண்டு குழந்தையை பெற்றுக்கிறார்கள். அவர்களுக்கு 5 குழந்தைகள், 2 ஆண் பிள்ளைகள், 3 பெண் பிள்ளைகள். ஆகூதி, தேவஹூதி, பிரசூதினு 3 பெண்கள், பிரியவிரதன், உத்தானபாதன் 2 ஆண் பிள்ளைகள். இப்படி 5 பேர். அந்த 5 வந்த சந்ததி தான் அத்தனை பேருமே. இப்படியே வந்தவர்கள் தான் நம்ம அத்தனை பேருமே. அதுல உத்தானபாத மகாராஜா அவருடைய சரித்திரத்தை பத்தி சொல்றார்கள். அந்த உத்தானபாத மகாராஜாவுக்கு சுனிதி அப்படின்னு ஒரு மூத்த மனைவி, சுருச்சி அப்படின்னு இளைய மனைவி. அந்த காலத்து ராஜாக்களுக்கெல்லாம் நிறைய கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது, அந்த மாதிரி ஒரு நியமம் இருந்தது. அதை மாத்தினது சாக்ஷாத் ராமச்சந்திரமூர்த்தி. ஏக பத்னி விரதன், ஒருத்தனுக்கு ஒருத்தி தான் நல்லது அப்படின்னு லோகத்தில் மனிதன் வாழ வேண்டிய முறையை சொல்லி கொடுத்தது ராமச்சந்திரமூர்த்தி. இனி வரைக்கும் ராமனுக்கு சமமா ஒரு மனிதன் வாழ்ந்ததே கிடையாது, வாழவும் முடியாது. அவ்வளவு வசதியான ஒருத்தர் ராமச்சந்திரன். ராமச்சந்திரன் எப்பேற்பட்ட வம்சம்னா ராஜா ஹரிச்சந்திரன்லாம் அந்த வம்சத்துல வந்தவர் தான். ராஜா ஹரிச்சந்திரன், சிபி சக்கரவர்த்தி, அம்பரீஷ சக்கரவர்த்தி, இது ரொம்ப பெரிய பெரிய ராஜாக்களுடைய வம்சத்துல வந்தவர் தான் பகவான் ராமன். அதனாலதான் அவ்வளவு ஏற்றம். ராமனுடைய குணங்களுக்கெல்லாம் காரணம் சுயம் ராமன் பகவான்றதுனால கிடையாது, இப்படிப்பட்ட உத்தமமான ராஜாக்களுடைய வம்சத்தில் வந்ததனாலே ராமனுக்கு அத்தனை அற்புதமான குணங்கள் அப்படின்னு காண கிடைக்கிறது. அவ்வளவு வசதி. அந்த உத்தான பாத மகாராஜா, அந்த பேர்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், உத்தான பாதன்னு அவருக்கு பெயர். அந்த உத்தான பாதனுடைய மூத்த மனைவிக்கு சுனீதி அப்படின்னு பெயர், இளைய மனைவிக்கு சுருச்சின்னு பெயர். எப்பொழுதுமே யாருக்குமே நீதி பிடிக்காது, ருச்சி ரொம்பவே பிடிக்கும். அந்த மாதிரி தன்னுடைய மூத்த மனைவியே கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கார். அரண்மனைக்கெல்லாம் அவள் வரதில்லை, அவளை பெருசா ராணின்னு ஒரு மரியாதை எல்லாம் கொடுக்கறதில்லை. இளைய மனைவி சுருச்சிய ரொம்ப கொண்டாடின் இருக்கா, அவதான் எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிச்சுட்டு இருக்கா. ஆனா அந்த சுனீதி இத பெருசா யார்கிட்டையும் சொல்லல, புலம்பல். சாஸ்திரம் சொல்றது உடைய கஷ்டங்களையோ வியாதியோ அடுத்ததாக்கிட்ட சொல்லி புலம்பாதே, ஏன்னா சொல்ல சொல்ல ஜாஸ்தி ஆகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ஆத்ம பந்துவா இருந்தா சொல்லலாம், இல்லாட்டி சொல்லாத வரைக்கும் சமாதானம் நமக்கு. அப்ப யார்கிட்டதான் சொல்லணும் அப்படின்னா பகவான் இருக்கானே. நம்ம என்ன சொன்னாலும் எப்ப சொன்னாலும் எப்படி சொன்னாலும் சுவாமி கேட்பார். நீங்க தெய்வத்துக்கிட்ட மட்டும்தான் உங்க கோபத்தையோ அழுகையோ ஆனந்தத்தையோ கவலையோ பயத்தையோ உள்ளபடி காட்ட முடியும், வேற யார்கிட்டயுமே சத்தியமா காட்ட முடியாது. வீட்டுக்கார கண்ணா அப்படின்னு தான் திட்டுறாரு, போடா கடா திட்டின் இருக்கேன் மனசுக்குள்ள நினைக்க முடியும், வெள்ள வாயை திறந்து சொல்ல முடியுமா? மனைவி என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற அடங்கா பிடாரியா இருக்கா, உனக்கு அறிவே கிடையாது சொல்ல முடியும். ஏமா நான் சொல்றேன் உனக்கு புரிஞ்சிக்கப்படாதா? அப்படிதான் கேட்க வேண்டியிருக்கு, உலகத்துடைய ஸ்வபாவம். பிள்ளைகள் என்ன சொன்னாலும் கேட்க போறதில்லை, இருந்தாலும் என் சமத்தே என் கண்ணாச்சே என் மணியாச்சு அம்மா சொன்னா கேட்பிய, அது கேட்க நமக்கு நல்லா தெரியும். ஆனாலும் வேற வழி இல்லை, அப்பா அம்மா சொல்லும் பொழுது குழந்தைகளுக்கு அது கேட்கவே வேண்டாம், மனசுக்குள்ள என்னெல்லாம் திட்டுறதோ பகவானுக்கு மட்டும்தான் வெளிச்சம். அதையும் தாண்டி நம்மளும் அதுங்க வளர்த்துட்டு இருக்கோம் வச்சுக்கோங்க, ஏதோ நல்ல ஏதோ பகவான் நமக்கு அப்படி ஒரு மனசை கொடுத்துருக்கான், ஓடிட்டு இருக்கு. சகோதரனா இருக்கட்டும், எல்லார்கிட்டையுமே நம்முடைய துக்கத்தையோ கவலையோ உள்ளபடி சொல்ல முடியறது இல்லை. பணத்தட்டுப்பாடு இருக்குன்னு மனைவி கிட்ட போய் தைரியமா கணவனால சொல்ல முடியுமோ? சொன்னா பயந்துருவாளு என்ன பண்ணுவான்னு ஒரு நடுக்கம் வந்துடுறது இல்லையா? ஆனா தெய்வத்துக்கிட்ட உள்ளபடி எல்லாத்தையும் நம்மளால நிச்சயமா சொல்ல முடியும். சுனிதி ஒரு தீர்மானமா வச்சுருக்கா, என் பகவானுக்கு தெரியாம என் வாழ்க்கையில கஷ்டம் வராது. அப்ப என் வாழ்க்கை ஒரு கஷ்டம் வந்திருக்கு அப்படின்னா இது தெய்வம் தந்த கஷ்டம் இல்லை, பூர்வ ஜென்மத்திலே நான் செஞ்ச வினையின் பலன் இப்ப அனுபவிக்கிறேன். நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம பல கோடி ஜென்மால பல கோடி விஷயங்கள் பண்ணிருக்கோம், அதனுடைய தாக்கம் எல்லாமே இந்த மனுஷ ஜென்மால வரும் பொழுது நமக்கு கிடைக்கிறது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, யாரோ பண்ணதெல்லாம் நம்ம தலையில விழாது, நம்ம என்ன பண்ணிருக்கோமோ அதனுடைய தாக்கம் தான் நம்முடைய வாழ்க்கையில பூரணமா வருது, சந்தேகமே வேண்டாம். அதனால சுனிதி பார்த்தா இது என்னுடைய கர்ம வினையினால எனக்கு நடக்கிறது, நானே தான் ஆயிடுக. இது ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாருக்கும் அடுத்தவா மேல கோபம் வருது, அடுத்தவா மேல விருப்பு வருது, என்னை போட்டு கஷ்டப்படுத்துறாங்களேன்னு தோன்றது. பூர்வ ஜென்ம கர்மத்துல நம்ம என்ன பண்ணிருக்கோமோ அதுதான் திரும்ப வந்திருக்கு. என்ன கொடுக்கிறோமோ அது பல மடங்காக திரும்பி வரும். தட் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் அன் ஆப்போசிட் ரியாக்ஷன் ஃபார் எவ்ரி ஆக்ஷன் அப்படின்னு நியூட்டன் லாலா சொல்றோம் இல்லையா? சத்தியமா இது நம்முடைய ஹிந்து தர்மம் சொன்ன விஷயம். நீ என்ன பண்றியோ அது திரும்ப கிடைச்சிருக்கு. நீ பண்ணாத ஒண்ணு உன் தலையில விழவே விழாது. நமக்கு திடீர்னு ஒரு அவமானம் வருதுன்னா பூர்வ ஜென்மத்துல யாரையா அவமானப்படுத்திருக்கோம், நம்ம மறந்து போயிருக்கலாம். ஆனால் அது உண்டு இல்லையா? சில சமயங்கள்ல நம்ம உடம்புல எங்கேயாவது ஒரு தழும்பு இருக்கும், வடு இருக்கும், நமக்கு தெரியாது. ஆனால் நம்முடைய அப்பா அம்மா சொல்லுவார்கள், நீ சின்ன வயசு சொல்றியா சேட்டை பண்ணா கீழே விழுந்தா அப்படிங்கிற அடிபட்டது தையல் போட்டோம். நமக்கு ஞாபகம் இல்லை, நம்ம அழுதுருக்கோம், நம்ம கதறி இருக்கோம், மூணு நாள் டாக்டர் டைஷன் ஊசியெல்லாம் போட்டிருக்கார்கள். ஆனால் அந்த வடு என்ன நமக்கு மறந்து போயிடுறது, இல்லாட்டி சில வடு கூட தெரிகிறது இல்லை. ஆனால் தாயும் தகப்பனும் சொல்றார்கள் இல்லையா, அப்போ நடந்தது உண்மை, நமக்கு தெரியலை. அதுபோல நம்முடைய கர்ம வினைகள் நாம் பண்ணது சத்தியம், அதனுடைய விளைவுகள் தான் இந்த ஜென்மாவில் நடக்கக்கூடிய எல்லா விதமான சம்பவங்கள். அப்ப இப்படிதான் வாழ்க்கை போகுமானா? அப்படி இல்லை. இதை மாற்றக்கூடிய பலம் ஹரிக்கு உண்டு. நிச்சயமா அந்த ஹரி சரி பண்ணுவார். அதனால இவன் என்ன பண்றா, எப்பொழுதுமே ஹரி தியானம் பண்றான். அதனாலதான் ஆண்டாள் ரொம்ப அழகா சொல்றா, உள்ளத்துக்கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல விழுந்து ஹரி என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோ ரம்பாவாய். காத்தால எழுந்திருக்கும் போது ஹரி அப்படின்னா பகவான் வைகுண்டன் சரி அப்படின்னு சார். நம்ம எத்தனை தடவை ஹரி 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 அப்படின்னா சரி 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 அப்படின்னு சார். இந்த ஹரின்ற வார்த்தைக்கு சரின்னு பகவான் அங்க அங்கேருந்து சொல்றாராம். அதனால இவன் ஹரி தியானம் பண்றான். பிரபோ எனக்கு தெரியலப்பா, என் வாழ்க்கையை மாத்தி கொடு. பிரபோ எனக்கு இதை சரி பண்ணிக்க தெரியல, என் மேல எனக்கு தெரிஞ்சு குத்தம் இல்லை, ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சுடு, இந்த வாழ்க்கையை மாத்தி கொடு. தெய்வத்தினிடத்திலே பண்ணக்கூடிய பிரார்த்தனை தான் நம்முடைய வாழ்க்கையை அப்படியே மாற்ற முடியும். வேற எந்த புலம்பலும் பத்து பேர் உங்ககிட்ட சப்போர்ட் பண்ணி அவங்ககிட்ட உங்களுக்காக இட வாதாடினா இன்னும் நிலைமை மோசமாகத்தான் போகும். மனுஷாவோட சப்போர்ட் இருக்கு பாருங்க. அது போல உலகத்துல மகா கஷ்டம் எதுவுமே கிடையாது. இவாளே முதல்ல பிரீராப்பா வருவா, அப்புறம் பாதியில இருந்தாலும் இருக்கலாம் அப்படின்வா, அப்புறம் நமக்கே வம்புன்வா, அப்புறம் அவளோட பழக்கம் உண்டு எனக்கு அவளை பத்தி ஒழுங்கா தெரியாது, பல வருஷமா பழகிருக்கு, இப்படிதான் டக்கு டக்கு டக்குன்னு அழகா கரண்டு போயிடுவா. ஆனா தெய்வம் ஒரு நாள் நம்மளை விட்டு கொடுக்கவே கொடுக்காது. அதனால தெய்வத்தின் காலில் விழுந்துட்டா சுனீதி, பகவானிடத்துல பிரார்த்திக்கிற ஹரி எனக்கு ஒன்றும் தெரியாது, இந்த வாழ்க்கையை மாத்தி கொடு. ஒவ்வொரு நாளும் மனசில் அந்த பகவான பிரார்த்தனை மனசா, என் கணவர் என்ன தள்ளி வச்சிருக்காருப்பா, எனக்கு எதுவுமே தெரியாது, நான் பூர்வ ஜென்மத்தில் பண்ண கர்ம வினை தான் இப்படி கஷ்டப்படுறேன், இதெல்லாம் நீ மாற்றி கொடு, நானும் என் பிள்ளையும் சௌக்கியமாக இருக்கணும், நான் குடும்பம் நன்னா இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும், நிச்சயமாக நீ சரி பண்ணுவாய், உன்னிடத்துல நான் பிரார்த்தனை பண்ணுறேன், உன்னுடைய திருவிடிகளில் நான் சரணாகதி பண்ணுறேன், தயவு செஞ்சு என் குடும்பத்தை சரி பண்ணி கொடு, தயவு செஞ்சு என் கணவருக்கு என் மேலே அன்பு உண்டாகும்படியாக பண்ணு, நானும் என் பிள்ளையும் நன்னா இருக்கணும், நீ கிருபை பண்ணு. இந்த பிரார்த்தனை நிறைய பண்ணணும். நிஜமாவே உங்க குடும்பத்தில் உங்களுக்கு அக்கறை இருக்குன்னா இந்த பிரார்த்தனை நிறைய நீங்க பண்ணணும். சும்மா காத்தால ஒரு அரை மணி நேரம் பண்ணிட்டு ஒரு மூணு மணி நேரம் டிவி சீரியல் பார்த்துட்டு திருப்பி மத்தியானம் அஞ்சு மணி நேரம் உட்காந்து வம்பு பேசிட்டு அப்புறம் பகவான் கண்ணையே திறக்கலன்னா என்ன பிரார்த்தனை பண்ணிட்டோம் நம்ம? நிஜமாவே சொல்றேன், உள்ள முருகி சத்தையோட பிரார்த்தனை பண்ணா கட 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 கடன் எல்லாம் மாறும். பகவானுக்கு அந்த பலம் உண்டு, பிரார்த்தனைக்கு அந்த சக்தி உண்டு. அதை உபயோகப்படுத்திக்கிறது உங்க கையில மட்டும்தான் இருக்கணும். கடினமா சொல்றேன், கடுமையா சொல்றேன் நினைச்சுடாதீங்க, யதார்த்தத்தை சொல்லிட்டு இருக்கேன். பிரார்த்தனை பிரார்த்தனை பிரார்த்தனை, ஆயுசு ஓடிண்டே இருக்கு. அதுக்குள்ள ஜெயிக்கணும், அதுக்குள்ள நிரூபணம் பண்ணணும், அதுக்குள்ள வாழ்ந்து காட்டணும். அழகா அவள் பிரார்த்தனை பண்ணிட்டே இருக்கா, ஆனா ஒரு நாள் கூட அது ஒன்றும் மாற்றம் தெரியல அவளுக்கு. ஆனாலும் அவள் தன்னுடைய நம்பிக்கையை இழக்கல. இந்த நம்பிக்கை ரொம்ப அவசியம். எந்த காரணத்தை கொண்டு இந்த நம்பிக்கை குறையவே கூடாது, நிச்சயமா குறையக்கூடாது. அந்த மாதிரி அழகா பிரார்த்திச்சுட்டு இருக்கா இந்த சுனீதி. அப்ப ஒரு நாள் துருவன், இந்த சுனீதியோட பிள்ளை பேர் துருவன். துருவன் அப்படின்னா நிச்சயமானவன் அர்த்தம். சம்ஸ்கிருத துருவன், தமிழ்ல தான் துருவன் துருவன் எழுதுவோம். சாதாரணமா சம்ஸ்கிருத பதத்துல துருவன் அப்படின்னு தான் சொல்லுவோம், துருவன் அப்படின்னு சொல்றது கிடையாது. அந்த மாதிரி அழகான அந்த துருவன் ரொம்ப அழகா இருக்கான். இளவயசு பிள்ளை, ராஜா வீட்டு பிள்ளை, அவ்வளவு நல்லவனா இருக்கான், நல்ல புத்திசாலியா இருக்கான், ரொம்ப நிதானமா இருக்கான். அரண்மனை பக்கம் அம்மாவன் ஐசிண்டு போகிறதே இல்லை. ஒரு நாள் அவனா தானே அரண்மனை பக்கம் போயாச்சு. அப்ப அந்த உத்தான பாத மகாராஜாவுடைய மடியில இளைய மனைவி சுருச்சியோட பிள்ளை உத்தமன்னு பேர், அவன் உட்காந்து விளையாடிட்டு இருக்கான். இந்த 5 வயசு பிள்ளைக்கு தானும் தன் தகப்பன் மடியில உட்காந்து விளையாடணும்னு ஒரு ஆசை. இந்த 5 வயசுல அப்பா மடியில உட்காரதானே சுக்கம், அந்த 5 வயசு பிள்ளைய தூக்கி மடியில வச்சு கொஞ்சம் இருந்தானே சுக்கம். யாழினிது குழலினிது என்பர் தம்மக்கள் மழலை சொல் கேளாதா அப்படின்னு சார் இல்லையா, அந்த குழந்தைகள் பேசுறது அப்பா அனுபவிக்கணும் இல்லையா. குழலினிது யாழினிது நிஜமாவே அது அத்தனை சுக்கம், அதெல்லாம் ஒரே மாதிரிதானே சப்தம். ஆனா இந்த குழந்தைகள் மழலையில என்ன சமயத்துல என்ன பேச போறதுன்னு நம்ம தீர்மானிக்கவே முடியாது. அதனாலதான் பரபிரம்மமும் குழந்தையும் ஒண்ணுன்றோம்னா நம்ம எதிர்பார்க்காத ஒண்ணு டக்குன்னு பேசிடும், நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை திடீர்னு பண்ணிடும். பரபிரம்மம் அப்படிதானே பண்ணிட்டு இருக்கு. அதனால அழகா அந்த குழந்தைய அனுபவிக்கணும். குழந்தைக்காக தானே சுகம், எல்லாருக்குமே பால்ய வயசு ஏண்டா சுகமா இருக்குன்னா அப்பா அம்மா நம்மளை கொஞ்சிட்டே இருக்காரு, அதுக்கப்புறம் தான் வாங்குறோம் திட்டு. ஏண்டான்னா அப்ப குழந்தையா இருந்தோம், அதுக்கப்புறம் அவ்வளவுதான், சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, கோட்டான் ஆயிடுறோம் அவ்வளவுதான், அதுக்கப்புறம் திட்டு வாங்கதான் வேணும். எப்ப நம்முடைய சுவாவம் மாறுறதோ அப்ப தாய் தகப்பன் சுவாவமும் மாறும். நம்ம எப்படி வேணா இருப்போம், அப்பா அம்மா கொஞ்சிட்டே இருக்கணும்னா அப்பா அம்மா ஜடமா இருந்தா தான் நடக்கும், அது நடக்கவே நடக்காது. அப்ப நம்மளுடைய புத்தியும் மனசும் ஒரு சேர ஒன்னா இருக்கணும், அப்பொழுதுதான் லோகமே கொண்டாது. அப்பா மடியில உட்காரணும்னு ஆசைப்பட்டான், வந்தான், மடி ஏற போனான், இந்த சுருச்சி கைய பிடிச்சுட்டான். என்னடா எங்க வந்தாய், இல்ல அப்பா மடியில உட்காந்து விளையாடுறதுக்கு வந்தேன் அப்படின்னு 5 வயசு பிள்ளை சிரிச்சா. என்னடா நீ பைத்தியம் மாதிரி இருக்க, முட்டாள் மாதிரி இருக்க, ரோஷம் வந்துருச்சு, சத்திரியன் இல்லையா, யாரை பார்த்து முட்டாள்னு, யாரை பார்த்து பைத்தியம்னு இப்படி பார்க்கறான். அவர் உனக்கு அப்பா தான் சந்தேகம் இல்லை, ஆனா நான் உனக்கு அம்மா இல்லையடா, நீ அவர் மடியில உட்காரணும்னு வச்சுக்கோயேன், என் பிள்ளையா பிறக்கணும், அப்பதான் உனக்கு அந்த அதிகாரம் அப்படின்னு விட்டான். உனக்கு அதெல்லாம் புரியல, 5 வயசு பிள்ளைக்கு என்ன புரியும், அவன் இப்படி பார்த்தா சி எனக்கு இந்த அம்மா வேண்டாம், எங்க அம்மாவே போடு. உலகத்தில் எல்லா குழந்தைகளுக்குமே தன்னுடைய தாயார் தான் வசதி, நிஜமாவே. ஒரு திருவிழாவில் ஒரு குழந்தை காணாமல் போயிடுச்சு அப்பா அம்மா விட்டுட்டு, சரி அழுதுண்டேருன்னு சொல்லிட்டு என் மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுவா இல்லையா, அந்த இடத்துல அந்த குழந்தைய கொண்டு நிற்க வச்சுட்டார்கள். ஒரு குழந்தைங்க அழுதுன்ட்ருக்கு, அப்பா அம்மா வரவும் வரவும் விட்டான். அந்த குழந்தை கிட்டே அந்த மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுறதை கேட்டார், உங்கள் அம்மா எப்படிமா இருப்பா சொல்லுப்பா, ரொம்ப அழகாக இருப்பான் எங்கள் அம்மான்னு விட்டா. உடனே அங்கே எக்ஸிபிஷன் நிலையில எல்லா அழகான வேலையும் கொண்டு வந்துருக்கா, சீ ஆ அப்படின்னு கொடுத்து அந்த வாழ்க்கை தான் விருப்பம் விடுத்து. ஆ இதுவா ஐயா கண்ணை பாரு முழுக்க பாரு, சீ இவங்க எல்லாம் எங்கள் அம்மா, இவங்க எதெல்லாம் அழகுன்னு யாரெல்லாம் கொண்டு வந்துச்சு அத்தனை பேரையும் பார்த்தா இது எங்கள் அம்மா இல்லைன்னு அழக ஆரம்பிச்சுடுது. இவ்வளோ அசிங்கமாக இருக்க மாட்டாங்க எங்கள் அம்மா, அந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்க கொண்டு நிற்க வச்சிருக்கா, சீ இந்த அம்மா நன்னாவே இல்லை அழகாவே இல்லை அதுக்கு அதுக்காக இருக்கான்னுட்டா. அப்போ திரியமூர்த்தி ஓடிடுறா, குழந்தைய குழந்தைய குழந்தைன்னு பார்த்தா நன்னா கண்ணங்கிறேன்னு பல்லு எடுப்பா, அப்படியே என்ன வழி வழியை நிற்கிற அம்மா அப்படின்னு ஓடுறது குழந்தை. இந்த மைக் அனௌன்ஸ் பண்ண பார்த்தா நம்ம ஒரு அழகு நினச்சிட்டு இருக்கோம், ஆனால் குழந்தைக்கு ஒரு அழகு தெரியறது. நம்ம சரீரத்தினுடைய உருவத்தை பார்த்து அழகை தீர்மானிக்கிறோம், அது தன்மேல் காற்று அன்பை வச்சு அழகை தீர்மானிக்க. தெய்வத்துக்கும் குழந்தைக்கும் அதான் பலம். நம்ம வெளியில் பார்க்கறதானே அழகுன்னு பார்க்குறோம், ஹிருதயத்தை எத்தனை பேர் பார்க்குறோன்னு சொல்லுங்க, ஹிரதயம் எத்தனை பேர், இப்போ நடிகர் நடிகர்கள் எத்தனையோ பேர் இருக்கா, அவள் வெளிப்புற அழகை தானே பார்த்து ரசிக்கிறோம், அவள் ஹிரதயம் நிஜமாவே என்னன்னு யாருக்கா தெரியுமா. அவள் நல்லவா கூட இருக்கலாம், நான் சொல்கிறேன் பொதுவாக பல பேர் நம்ம பார்க்குறோம், வெளிப்புற அழகை வச்சுண்டு அவள் பேசுறத வச்சுண்டு மயங்குறோம், ஆனால் உள்ளுக்குள்ள எத்தனை வஞ்சம் இருக்குது, எத்தனை ஏமாற்றம் இருக்குதுன்னு யாருக்கா தெரியறதா, பல சந்தர்ப்பங்களில் தோற்று போயிடுறோம் இல்லையா. அப்போ அழகுன்றது குணத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு விஷயம். துருவன் பார்த்தான், இப்படி ஒரு அம்மா எனக்கு வேண்டாம், எங்க அம்மா எனக்கு போதும் அப்படின்னு நினைச்சிருந்தான். இப்ப சொன்ன உடனே துக்கம் வந்துடுத்து ஏற விடலை. அப்பாவை ஏக்கமா பார்த்தான், அப்பாவும் வாடா குழந்தை உக்காருன்னு சொல்லலை. ரொம்ப வருத்தம் வந்துடுத்து நேரம் அம்மா கிட்ட ஓடுறான். அம்மா தானே பெரிய ஒரு பலம், சின்ன வயசுல அரிசினத்தால் ஈன்றத்தாய் அகற்றிடினும் மற்ற அவள் தன் அருள் நினைந்தே அழும் குழவி அதுவே போன்றிருந்தேனே மாதிரிக்கேன்றார் குலசேகர ஆழ்வார். அம்மா அடி அடி நடிக்கிறா, அடிச்சோன்னா குழந்தை ஓன அழருது, எல்லாரும் ஓடி போய் சமாதானப்படுத்துறா, ஆனா அந்த குழந்தை அம்மான்னு அழு. ஒரு சந்தர்ப்பத்துல என் மனைவி என் பிள்ளைய கோச்சுண்டா, ரொம்ப அழுதான், சரி வாடா குழந்தை அப்படின்னு தூக்கிண்டா, நான் தூக்கி கஷ்டப்பட்டு வச்சுருக்கேன் அம்மா அப்படின்னா, நான் இறக்கி விட்டேன் போடா பயல, கஷ்டப்பட்டு சமாதானப்படுத்துறதுக்கு அதான் அரிசினத்தாய் ஈன்றத்தாய் அகற்றிடினும். அப்ப அந்த குழந்தைகளுக்கு அம்மா மேல அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா, அதுதானே வாத்சல்யம். அது சின்ன நாய்க்குட்டியா இருக்கிற எல்லாமே அம்மாவோட தானே கிடுக்கிடுக்கிட்டு ஓடுறதுகள், கீழே விழுந்தா கூட அம்மானு தானே வர்றது முதல்ல. அப்பான்னு யாராவது வந்தா பெரிய விஷயம் தெரிஞ்சு, நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. அம்மா இல்லாட்டி ஐயோ ஐயோ அப்படின்னு வரும், அவ்வளவுதான் வேற வார்த்தை. அதெல்லாம் விட வசதி கிருஷ்ணாராமா கோவிந்தான்னு வரணும். இந்த ஐயோ அடடா அப்படின்றத விட கிருஷ்ணாராமா கோவிந்தா பகவன் நாமம் வந்தா விசேஷம். இந்த குழந்தை அம்மா கிட்ட ஓடுறான், சுனீதி கிட்ட ஓடுறான், ஓடுறான் அழுதுட்டே இருக்கான். சுனீதிக்கு விஷயம் தெரிஞ்சுடுத்து, குழந்தை வந்தான் கட்டி பிடிச்சிருந்தான், முதல்ல முதுக தடவி கொடுத்தா இப்படி பாதா மனசுக்குள்ள பிரார்த்திச்சுட்டான். என் குழந்தைக்கு சமாதானத்தை கொடு கிருஷ்ணா, என் குழந்தைக்கு சமாதானத்தை கொடு. ஏன்னா உள்ளுக்குள்ளேந்து பகவான் சமாதானம் கொடுத்துட்டா வச்சுக்கோங்களேன், அப்புறம் யாருமே ஒண்ணுமே சமாதானம் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம சொல்ற வார்த்தைகள்லாம் காது வழியா போகும், புத்திக்கு போகும், மனசுக்கு இல்லை போகணும். இந்த மனசுதானே நொந்து போயிருக்கு, புத்தி நொந்து போகலையே. நம்ம சொல்லுவோம் புத்திக்கு புரியறது மனசுக்கு தெரியலையேன்னு, இது தப்புலாம் தெரியறது, ஆனா கேட்க மாட்டேங்கிறது மனசு. அதானே விசித்திரமானது, இந்த புத்தி வேற மனசு வேற. புத்திக்கு சரி தப்பெல்லாம் தெரியறது, மனசுக்கு ஆதங்கம் துக்கம் ஆனந்தம் இது மட்டும் தானே தெரியறது. இதுவும் எங்க இருக்குன்னு எவ்வளவு பக்கத்துல இருக்குன்னு தெரியல, இங்கேயே நீங்க போகிறதா அங்கேயே நீங்க வர்றதா தெரியல. எந்த சமயத்துல மனசு ஜெயிக்கும், எந்த விஷயத்த புத்தி ஜெயிக்கும் அப்படின்னு தெரிய மாட்டேங்கிறது. குழந்தைய தடவி கொடுத்துன்னு சொல்றா, குழந்தைய அழாதேடா, அழவே அழாத. சமேல வத்த ஆசிரய சொல்ற ரொம்ப அழகான வார்த்தை, குழந்தை அவரையே பிடிச்சுக்கோ. முமுக்ஷுபிகி மிருக்ய பதாப்ஜ பத்ததின், முமுக்ஷுக்கள்லாம் கூட, முமுக்ஷுக்கள்லாம் முக்தி அடைஞ்சவர்கள் பெரியவர்கள்லாம் கூட, எந்த பகவானுடைய திருவடி தாமரையை பிடிச்சென்று பெரியதான துக்கத்தை எல்லாம் கடந்தார்களோ அப்பேற்பட்ட ஹரியனுடைய பாதத்து போய் நீ பிடிச்சுக்கோட. சமேல வத்த ஆசிரய முமுக்ஷுபிகி மிருக்ய பதாப்ஜ பத்ததின், அவரை தவிர வேற யாரும் உன்னுடைய துக்கத்தை நாசம் பண்ண முடியாது. என்ன பெரிய துக்கமா, அப்பா மடியில உட்கார முடியலண்ணா, அது கனடா குழந்தை விடுற அம்மா மடியில உட்காந்துக்குதான் நம்ம சாதாரணமா சொல்லுவோம். விடு விடு, அந்த போக்கத்த மனுஷன் அப்படிதான் இருப்ப, அவருக்கா பாரு அதுக்கு மேல நீ ஒருத்த நானே நொந்து போயிருக்கேன் போ நாலு வச்சுப்ப அப்படி நாலு முத்து முத்து தொடர்ந்துதான் விடுவோம். நானே டென்ஷன்ல இருக்க, நீ வேற வந்துட்டியா உயிர் உசுர வாங்கறதுக்கு, இந்த குழந்தை வேணும் தான் பண்ணாத தபசெல்லாம் பண்ணி கண்டகை சாப்பிட்டுட்டு லேகியமா கழிச்சு எல்லாமும் பண்ணி கடைசியில ஒன்றத பெற்றுட்டு ஆஹா நான் பெற்றேன் நான் பெற்றேன் நான் பெற்றேன்னு சொல்லுவா. கொஞ்சம் கடுப்பாயாச்சுன்னா ஏன்டா பெற்று தொலைச்சேன் வந்து வாட்சிய எனக்கு எல்லாம் சொல்லுவோம். அப்ப புரிய மாட்டேங்கிறது நமக்கு, நிஜமாவே வா குழந்தைக்காக ஆசைப்பட்டு குழந்தைய பெற்றுனாளா, இடி ஊர்ல தான் மலடன் மலடி இல்லை நிரூபணம் பண்றதுக்காக பெற்றுனாள். நிறைய குழந்தைகள் ஒரு எல்லைக்கு மேல பேச முடியல எனக்கு, சொன்னா குழந்தைகள் அப்பா அம்மாவை மதிக்காம போயிடும், அதுக்காக பயப்பட வேண்டியிருக்கு. ஆச்சரியம், ஆனா அந்த சுனீதி அப்படி எதுவுமே சொல்லல. தமேவ வத்த ஆசிரய முமுக்ஷுபிகி மிருக்ய பதாப்ஜ பத்ததி, அவரை தவிர யாரும் உன்னுடைய துக்கத்தை நாசம் பண்ண முடியாதரா குழந்தை. உன்னுடைய முப்பாட்டினார் ஆச்சரியமான பிரம்மதேவர்லேருந்து சுவாயம்பூவ மனு வரைக்கும் எல்லாரும் எவருடைய திருவடியை பிடிச்சு மகோன்னதமான இடத்தை அடைஞ்சார்களோ அந்த ஹரியை போய் பிடிச்சுக்கோடா குழந்தை, அந்த ஹரிதான் உனக்கு கதி நமக்கு கதி எல்லாருக்கும் ஒரே கதின்னு. குழந்தை அப்படியே பார்த்தான், அந்த ஹரி எங்கம்மா இருக்கா அப்படின்னாங்க அஞ்சு வயசு பிள்ளை கேட்கறது. டக்குன்னு பார்த்தா உடனே அந்த அதுக்கு அந்த துக்கம் மறந்து போயிடுத்தான், வைராக்கியம் வந்து விடுத்தான். எல்லாருக்குமே துக்கம் வர்றது, நம்ம திருப்பி அந்த துக்கத்தை அதிகப்படுத்திக்கிறோம் வழியே இந்த துக்கத்தை வைராக்கியமா மாத்திக்கணும், அது ரொம்ப முக்கியம். வைராக்கியம்னா உடனே உன் முகத்தை முழிக்க மாட்டேன், உன் வீட்டு வாசப்படியை மதிக்க மாட்டேன், இன்னும் மேல் உங்ககிட்ட எதனா கேட்டேன் செருப்பை கழித்து நடி, இதெல்லாம் ஒரு வைராக்கியமா சொல்லிட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு சாரி. முதல்ல எமோஷனா இருக்கும்போது பேசவே பேசாதீங்க, கோபத்துல வார்த்தையை விடாதீங்க, கோபமா இருக்கல வாய் மூடின்னு கொஞ்ச நேரம் கிருஷ்ணாராமா பல்ல கடிச்சுன்னு கத்துங்க, இல்லாடி பகவான் நண்டு பகவான் நண்டா திட்டுங்க, தப்பே கிடையாது. மனுஷா கிட்ட மட்டும் பேசாதீங்க. என்ன கஷ்டம்னா நம்ம கோபத்துல என்ன பேசுறோமோ அந்த வார்த்தையை பிடிச்சிட்டு பத்து நாள் கழிச்சு சண்டை போடுவான், இப்படி பத்து வருஷம் கழிச்சு சண்டை போடுவான். நம்மளும் அதானே பண்றோம், நமக்கு அதானே. அன்னைக்கு அழகாக ஃபேஸ்புக்கில் எழுதியிருந்தான், நம்ம எல்லாரும் கேட்குறோம் எதுக்காகன்னா புரிஞ்சுக்கிறதுக்காக இல்லை, திரும்ப பதில் சொல்கிறதுக்காக. அதுக்கு பேர் தான் கம்யூனிகேஷன் கேர், வி ஆர் லிசனிங் நாட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஜஸ்ட் டு ரிப்ளை. ரொம்ப அழகாக இருந்தது, என்ன சொல்கிறோம் என்ன சொல்கிறோம் எப்படி சொல்கிறோம் அப்படி பார்த்து திருப்பி அன்னைக்கு சொன்னீங்கல்ல அப்படின்னு சண்டை போடுறதுக்கு தான், புரிஞ்சுக்கிறதுக்கு இல்லாவா என்ன விஷயம் சொல்கிறார்கள் புரிஞ்சுக்கிறதே கிடையாது. கணவன் சொன்னா உடனே ஒரு முகத்தை அப்படி தூக்கி கட 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 தண்ணி கொட்டுறது எதுக்காக சொன்னா அது அது புரிஞ்சுக்கணும். தாய் தகப்பன் சொன்னா உடனே ஒரு முகத்தை தூக்கி வச்சு சாப்பாடு வேண்டாம் தண்ணி வேண்டாம் கடை பத்து நாள் கடை தானா தெரியும் இல்லையா, எத்தனை நாள் முடியும், யார்கிட்ட வீராப்பு, பெத்த அம்மா கிட்டையும் பெத்த அப்பா கிட்டையும் வீராப்பா. இந்த வீராப்ப கம்மியா மார்க் வாங்குறமே அந்த லெசன்ல காட்டணும். கண்டவாளோட எஸ்எம்எஸும் போன்லயும் பேசிட்டு பணத்தை வீணடிச்சு கடைசியில நீ ஃப்ரெண்ட் இல்லன்னு தாட்டா காட்டு போறாள், அவா கிட்ட வீராப்ப காட்டணும். நம்மளை கிண்டல் பண்ணி பரிகாசம் பண்றாளே அவ முன்னாடி வாழ்ந்து காட்டணும். வைராக்கியம் அங்க இருக்கணும், பெத்த தாய் தகப்பன் இடத்துல வைராக்கியத்தை காட்டுறது, பகவான் இடத்துல பிடிச்சுண்டு பகவான தியானம் பண்ணி ஜெயிக்க வேண்டாமா. இப்படிலாம் கேட்டுட்டான், அம்மா அந்த ஹரி எங்கம்மா இருக்கா, அவர் எல்லா இடத்துலயும் இருக்காரு உட்காந்து, நான் அவரை பார்க்க முடியுமா, நிச்சயமா பார்க்க முடியும். எப்படி பார்க்கலாம், சத்குருநாதனுடைய கிருபை இருந்தா பார்க்க முடியும். சத்குரு எங்க இருக்கார், ஹரி காட்டுவார். ஹரி எங்க இருக்கார், சத்குரு காட்டுவார். ஹரியே தான் குருவை காட்டணும், குரு தான் ஹரியை காட்டணும். இது ரெண்டும் அப்படிதான், இது ஒன்றும் மாற்ற முடியாது. உடனே குழந்தைக்கு வைராக்கியம் வந்தது, அம்மா நமஸ்காரம் பண்ணடா குழந்தைண்ணா, நான் குருவை தேடினு போறேன், எதுக்குடா நான் ஹரியை பார்க்க போறேன். குழந்தை கிளம்பிட்டான் வேகமா, அம்மா சரியதா குழந்தை அனுப்பிட்டான், இருக்கிற ஒரு பிள்ளை தைரியமா அனுப்பிட்டான், பிள்ளை போயிட்டே இருக்கான். வழியில நாரத மகரிஷி வந்துட்டார், ஜோரா வந்துட்டார். பாருங்க தன் பிள்ளைக்கு ஒரு அவமானம், ஒரு நஷ்டம், சரியா துருவனுக்கு வந்தது நஷ்டம், அப்பா மடியில உட்கார முடியல நஷ்டம். ஆனா அந்த நஷ்டத்தை ஹரிய பார்க்கறதுன்னு ஒரு லாபமா மாத்தின்றான். வீட்டுக்காரர் ஒதுக்கி வச்சுட்டார், தன் பிள்ளைக்கு ஒரு பெரிய அவமானம் வந்தாச்சு, தன் பிள்ளைன்றதுனால இவன் இப்படி தள்ளி விட்டுட்டார்கள், சுனீதிக்கு ஒரு பெரிய அவமானம் இது. ஆனா அந்த அவமானத்தை பகவானுடைய பக்தியா மாத்தின்றார். இதுதான் முக்கியம், என்ன வருதோ அதை அப்படியே பகவத் பக்தியா மாத்திக்கணும். இந்த வீட்டில் பழைய பால் கவர்லாம் வச்சிருப்போம், இல்லாட்டி பழைய உடஞ்சி போன சாமான், இல்லாட்டி பேப்பர்லாம் வச்சிருப்போம், அதெல்லாம் கொடுத்து பணமாகவோ ஏதோ ஒன்று வாங்குறோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த துக்கம் கவலைகள் அவமானங்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் அப்படி ஹரிக்கிட்ட கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் வாங்கிட்டு இருந்தேன். பக்தி ஞானம் வைராக்கியம் இதெல்லாம் வாங்கிக்கணும். அதை அப்படி இதை பத்திரமா வச்சுட்டு 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 ஒரு பிரயோஜனம் கிடையாது, வீட்டில் குப்பை தான் அடையும். அந்த மாதிரி மனசு அப்பப்போ க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும், குப்பை அடைச்சிக்கவே கூடாது, கட கட கடகடன்னு வெளில தள்ளிகிட்டே இருக்கணும். திருவன் போனான், பாதி வேள நாரதர் வந்தார், அழகா பார்த்தார், வீட்டுக்கெல்லாம் போடான்னார், போகமாட்டேன், யாரும் அடையாத ஒரு இடத்தை நான் அடையணும், எனக்கு வழி காட்டுங்கோன்னுட்டான். உடனே நாரதர் பார்த்தார், தலையில கை வச்சார், அம்மா வழி காட்டியிருக்கா, ஹரிய பிடிச்சுக்கோ. அந்த ஹரியை பிடிக்கிறது ரொம்ப சுலபம், நான் சொல்றேன் அதை சொல்லிட்டு வாங்க, சொல்லுங்கோன்னு. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. இதையே ஜபிக்கணும். பகவான ஹிருதயத்தை தியானம் நம்ம ஏற்றி சொன்ன இல்லையா, தியானம் எப்படி பண்ணணும் அப்படின்னு, பாதாதி கேசம் கேசாதி பாதம், பகவானுடைய அழகான செந்தாமரை பாதங்கள், கருணையில திருமேனி, அற்புதமான விரல்கள், ஆச்சரியமான நகங்கள், சலங்கை, அழகான முழங்கால்கள், முட்டி, பருத்த தொடை, சிற்றிடை, பட்டு பீதாம்பரம், அழகான உத்தியானம், ஆச்சரியமான நாபிக்கமலம், அகன்ற விசாலமான மார்பு பிரதேசம், வளப்பக்க மார்பல ஸ்ரீவஸ்தன்ற மறு, அதுல ஸ்ரீதேவி, உருண்டு திரண்ட தோள்கள், நீண்ட கைகள், செந்தாமரை உள்ளங்கைகள், நான்கு திருக்கைகள், இடது கீழ்கையில கௌமோதகின்ற கதை, இடது மேல்கையில பாஞ்சஜன்யம்ன்ற சங்கம், வலது மேல்கையில சுதர்சன சக்கரம், வலது கீழ்கையில தாமரை, அழகான கழுத்துல விதவிதமான மாலைகள், கைகள்லாம் விரல்கள்லாம் மோதிரங்கள், கைகள் அழகான வளையல்கள், தோள்கள்ல தோல் வளையல்கள், அழகான திருமுக மண்டலம், செக்கச்சிவேல்னு சிவந்த செங்கனிவாய், அற்புதமான முத்து போல பிரகாசிக்கக்கூடிய பற்கள், தீர்க்கமான நாசித்வாரங்கள், அழகான கண்கள், அற்புதமான கன்னங்கள், அதிவிசேஷமான வில் போன்ற வளஞ்ச புருவங்கள், பரந்த நெற்றியில கஸ்தூரி திலகம், சுருள் சுருளான கேசம், அழகான காதுகள், ரெண்டு காதுகள்லையும் மகர குண்டலங்கள், தலையில ஒரு கிரீடம். இப்படி பகவத் தியானம் பண்றான் சொல்றார். ஓம் நமோ பகவதே வாசுதேவா என்ஜபி, இந்த ரூபத்தை தியானம் பண்ணு, நேரம் மதுவனம் போ. மதுவனம்ன்றது பிருந்தாவனத்துல ஒரு இடம், இந்த பிருந்தாவனத்துக்கு போ, யமுனை ஆற்றங்கரையில இரு, இந்த மதுவனத்துல இருந்து டெய்லி இதையே ஜபிச்சுண்டு வா, உனக்கு ஏழு நாள்ல சித்தர்கள்லாம் தெரிய ஆரம்பிச்சிருவா, ஆகாசமாக மார்க்கமாக போகக்கூடிய கந்தர்வர்கள் இவர்கள்லாம் கூட தெரிய ஆரம்பிப்பா. நீ அதுக்கெல்லாம் மயங்கிடாது, நீ விடாமல் நாமஜபம் பண்ணிண்டே வா, ஹரிய தியானம் பண்ணிண்டே வா, அப்போ ஹரி உனக்கு காட்சி கொடுப்பார். குருவனுக்கு ரொம்ப சந்தோஷம். அழகாக குருவை பிரதட்சிணம் பண்ணான், குருவை நமஸ்காரம் பண்ணான், நாரதர் ஆசீர்வாதம் பண்ணார், சீக்கிரம் பகவானுடைய தரிசனம் கிடைக்கட்டும் அப்படின்ட்டார். அழகாக குருவன் பார்த்தான், சின்ன 5 வயசு பிள்ளைய போக சொல்கிறார் காட்டுக்கு. நடந்து 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 குழந்தை போயாச்சு யமுனை ஆற்றங்கரை. ரொம்ப விசேஷமான ஒரு யமுனா தீரம், தூய பெருநீர் யமுனை துறைவனை. ஏண்டா கிருஷ்ணன் பிருந்தாவனத்துக்கு போனான், ஏண்டா யமுனையில் விளையாடினான்னா, துருவன் அம்பரீஷன் இப்படி பல பேர் தபசு பண்ண ஒரு இடம், அதனாலேயே கண்ணன் பிருந்தாவனம் போனான். அழகாக போனான், யமுனையில் நீராடினான், நாரதர் சொன்னதெல்லாம் அப்படி ஞாபகம் வச்சிருந்தான். கிருஷ்ணா எனக்கு உன்னோட காட்சி கொடுப்பா, ஹே ஹரி நான் உன்னை பார்க்கணும், எனக்கு உன்னுடைய தரிசனம் வேணும், கேட்கணும், நான் உன்னை பார்க்கணும், எனக்கு காட்சி கொடு, எனக்கு உன்னுடைய தரிசனம் வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கணும். அழகா கையை கூப்பிண்டான், கண்ணை மூடிண்டான், ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, இதையே ஜபிக்கிறான். எப்படியே அம்மா நான் அப்புறமா இந்த கேள்வி எல்லாம் 9 மணிக்கு அப்புறம் முடிச்சோடனே கேள்வி. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, இந்த நாமத்தை தான் இப்படிதான் சொல்லணும்னு நாரத மகரிஷி சொல்லி கொடுத்துருக்கார். வாசுதேவனான பகவானுக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லி அழகா நாரத மகரிஷி சொல்லி கொடுத்தார். இந்த குழந்தை அதையே தியானம் பண்றான். வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க, போய் எப்பழையும் புகுதருவான் நின் சனவும், தீயினில் தூசாகும் செப்பேலோ ரெம்பாவாய் அப்படின்றார் இல்லையா ஆண்டாள். அந்த மாதிரி வாயினாலே சுவாமியுடைய நாமத்தை விடாமல் பாடணும், மனசுனாலே அவருடைய ரூபத்தை தியானம் பண்ணணும். அதுதான் பகவத் தியானத்துக்கான ஒரே வழி. அது மாதிரி அழகா துருவன் ஆச்சரியமாக தியானம் பண்றான். அதிவிசேஷமா யமுனை ஆற்றங்கரில் நின்றுண்டு பகவத் தியானம் பண்றான். ஆச்சரியமா அப்படி தியானம் பண்ணி தியானம் பண்ணி அவனுக்கு ஒரு நாள் சாப்பிடலன்னு மறந்து போயிடுச்சு. 2 நாள் ஆயாச்சு, பசியே தெரியல. 3 நாள் ஆயாச்சு, ஒண்ணுமே புரிய தெரியல அவனுக்கு. அவ பகவானே சங்கல்பம் பண்ணின்றான், அவனுக்கு கொஞ்சம் அப்படி பசிக்கிற மாதிரி தூண்டினார். ஏன்னா பகவான் தானே பசியா இருக்கா. அஹம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகமாசிரிதஹ பிராண அபான சமாயுக்தஹ பசாம் எண்ணம் சதுர்விதம் அப்படின்றான் பகவான் கீதையில. நானே தான் பசியா இருக்கேன், பசியும் நானே, பசிக்கு உணவும் நானே, அதன் ஜீரணிக்கும் தன்மையும் நான், அதனாலதான் உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன் அப்படின்றார் சுவாமி நம்மாழ்வ. இந்த குழந்தைக்கு 3 நாள் கழிச்சு பசிச்சது, சரின்னு சொல்லி அங்க இருக்க பழம் எல்லாம் சாப்பிட்டான். திரும்பி அழகா யமுனையில தீர்த்தம் ஆடினான், அழகா கையை கூப்பிண்டான், ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. இதே சிந்தனை அப்படியே உள்ளுக்குள்ள அந்த பகவானை பார்க்கணும்னு ஆசை. அந்த பகவானுடைய ரூபத்தை அப்படியே தியானம் பண்றான். ஆண்டாள் சொன்னத வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க. இது பண்ண முடியுமே, இதுக்கு ஜாதி வேண்டாமே, குலம் வேண்டாமே, கோத்திரம் வேண்டாமே, நேரம் வேண்டாமே. ஏன்னா நம்ம எல்லார்கிட்டையும் மனசு இருக்கு. நம்ம எல்லாரும் சொல்றோம் எனக்கு ஒரு மனசு இருக்குன்னு யாருக்காவது தெரியறதா? பகவானுக்கு தெரியறது. தெரியாதவாகிட்ட போய் என் மனசு இருக்கு மனசு இருக்குன்னு புலம்பணும்? பகவானுக்கு தெரியும். ஏன்னா பகவான் கீதையில சொல்றான், இந்திரியானாம் மனசாஸ்மி, இந்திரியங்களுள் நான் மனமாக இருக்கிறேன்றான் பகவான். அப்ப அந்த மனசு பகவத் சக்தி. அப்ப அந்த பகவான் இடத்த ஒப்படைச்சுட்டு இவன் தன்னை மறந்து தியானம் பண்ணிட்டே இருக்கான். எப்படி சுவாமி நம்மாழ்வார் 16 வருஷ கால பரியந்தம் கண்ணே திறக்காம யார்கிட்டையும் பேசாம அப்படியே கண்ணை மூடி உட்காந்து கலியுகத்துல தியானம் பண்ணார் அப்படின்னா, அப்ப பகவானுடைய ரூபம் எவ்வளவு வசத்தியா இருந்தா நம்மளை மறப்போம். உங்க லெவல்ல புரியணும்னு சொன்னோம்னா டிவி பார்த்தா அப்படியே காணாத கண்டா மாதிரி அப்படியே தட்டில் என்ன போட்டார்கள் தெரியல, பக்கத்தில் இருக்க தட்டில் விழ கை ஏந்தி இருக்கும். எல்லாரும் வீட்டிலையும் பகவதி பிக்ஷா தேசி தான் சாப்பிட்ற சமயத்துக்கு அம்மா இங்க கொஞ்சம் தட்டை பாருமா, ஹா ஹா ஹா, அதுக்குள்ள அங்க அப்படியே போயிடும். இது ரசமாக கொட்டின்னு இருக்கும், அப்புறம் பல பாய்ச்சலாம் விட்டுருவா, நிறைய உண்டு. இந்த சின்ன குழந்தைகள்லாம் வேலை பண்ண மொபைல் பண்ணிட்டே ஏதோ பண்ணும், அது படிக்கிறதா மொபைல் வேலை செய்யறதா நமக்கு வேலை பண்றதா ஒன்றும் புரியறது இல்லை. அப்ப ஒரு அல்ப விஷயத்துல மனசு லயப்பட்டாலே சுத்திய ஒன்றும் தெரியாதுன்னா, உள்ளுக்குள்ள இருக்க ஹரிய தியானம் பண்ண ஆரம்பிச்சோம்னா ஒண்ணுமே தெரியாது. இந்த குருவன் அப்படி தியானம் பண்றான். 1 மாசம் 3 நாளைக்கு 1 தடவை சாப்பிட்டான், ரெண்டாவது மாதம் இன்னும் பக்தி ஜாஸ்தியாகிடுது. ஆறு நாளைக்கு ஒரு தடவை பயிர் சாப்பிட்றான். ஆறு நாளைக்கு ஒரு தடவைனா சாப்பிட முடியுமான்னா சாப்பிட்றான் ஜோரா. அப்படின்னா ஆறு நாளைக்கு ஒரு தடவைனா மாதத்துக்கு அஞ்சு நாள் தான் சாப்பிட்றோம். நம்ம ஒரு நாளைக்கு அஞ்சு வேளை சாப்பிட்டுருக்கோம் குறைஞ்சபட்சம். அந்த மாதிரி ரெண்டாவது மாதம் அப்படி கழிஞ்சது. மூணாவது மாதம் இன்னும் பக்தி நல்லா விருத்தி ஆகிட்டே இருக்கு. அந்த ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய துவாதசாட்சரம்னு பேர். எப்படி ஓம் நமோ நாராயணாய அஷ்டாட்சரம் திருவெட்டெழுத்து மந்திரம்னு சொல்கிறோமோ அதுபோல பன்னிரெண்டு எழுத்து மந்திரம் இது. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய் அது அப்படியே தியானம் பண்ணுறான் குழந்தை. பகவன் நாமத்தை சொல்ல சொல்ல இப்போ ஹிருதயத்துக்குள்ளே நன்னா சுவாமியோட ரூபம் பதிஞ்சு போயிடுது. இப்போ யார்கிட்டே ஃபோனில் பேசினோம்னா நம்ம அவளுடைய உருவமெல்லாம் அப்படி மனசுக்குள்ளே வச்சுப்போம் இல்லையா. அவள் பேசும் பொழுதெல்லாம் நமக்கு வழக்கமானவர்களோ பேசும்பொழுது அந்த உருவத்தை நினச்சிட்டு தான் பேசுவோம். இப்போ தான் வீடியோ காலிங்கெல்லாம் வந்தாச்சு. சாதாரணமாக ஃபோனில் பேசுவோம் எப்படி இருக்க ஏது இருக்க இப்படிலாம் கேட்டுட்டு பேசுவோம் இல்லையா. அப்போ அவள் உருவத்தை நம்ம நினச்சிக்கிறோம் இல்லையா. அதுபோலே பகவானை தியானம் பண்ணுறான். ரொம்ப சுலபம் இது. இப்படியே பண்ணி பண்ணி மூணாவது மாதம் ஒன்பது நாளைக்கு ஒரு தடவை சாப்பிட்றான். அது என்னடான்னா ஜலம் தான் குடிக்கிறானா. முதல் மாதம் மூணு நாளைக்கு ஒரு தடவை பழம் கிழங்கு சாப்பிட்டான். ரெண்டாவது மாதத்தில் ஆறு நாளைக்கு ஒரு தடவை சருகு இலை இப்படி சாப்பிட்றான். மூணாவது மாதம் ஒன்பது நாளைக்கு ஒரு தடவை ஜலம் மட்டும் குடிக்கிறான். அப்படி பக்குவம் அஞ்சு வயசு பிள்ளைக்கு வருமா அப்படின்னா ஆத்மா தானே. சரீரம் வேணா குழந்தை பெருசெல்லாம் பகவானத்தில் லயப்பட்டாச்சுனா மனசு பரமாத்மாவிடத்தில் லயப்பட்ட மனசுக்கு பலம் தானாக வந்துடும் இல்லையா. அத்தனை வசத்தி இன்றைக்கி கல்லூரிகள் ஆற்றுல இறங்கினார். எத்தனை லட்சோபலட்சம் ஜனங்கள் பத்து லட்சம் ஜனங்கள்ன்றா. எத்தனை பேர் வயசானவா, எத்தனை பேர் முடியாதவா, எத்தனை பேர் அங்கே உடல் ஊனமுற்றவர்கள். எங்கேந்திர அவளுக்கு வைராக்கியம் வந்ததுன்னா அழகரை பார்க்கணும், அழகரை இறங்கிறத பார்க்கணும்னு உள்ள ஒரு வேகம் வந்து கொடுத்தனா அந்த சித்திரம் அடிக்கிற அக்னி வெயில்ல வீட்டில் இருக்கலான்னு யாருக்காவது தோன்றதா. டிவியில் லைப்ரரியெல்லாம் காட்டுறான். ஆனாலும் எத்தனை ஜனங்கள் அங்கே போய் நிற்கிறா. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் ஆடி போகிற தண்ணி எத்தனை ஜனங்கள் வந்து உயரா. ஏண்டானா ஐயோ ஆண்டாளை பார்க்கணுமே அப்படியே ஓடி வராள். அஞ்சு ஒம்பது கிரடசி வாழ்வாத்திரல் எத்தனை வயசான தாத்தாலாம் வரா. இப்படி ஆடிண்டே வந்து நிற்கிறா. பார்த்தா இன்னைக்கு இருக்கோம் இந்த கிரட சேவைக்கு இருக்கோம் சுவாமியை சேவிச்சிடணும். அடுத்த வருஷம் இருப்போமோ இருக்க மாட்டோமோ தெரியாது அப்படின்னு அந்த ஒரு வைராக்கியத்தில் என்ன அழகாக வர. எத்தனை பேர் பத்ரிநாத்லாம் போகிறா வயசான வாழலாம். அதிசயமாக இருக்குது. ஐஷன் போகிறவாளுக்கு பயமாக இருக்குது. ஹார்ட் பேஷண்ட்லாம் அழிச்சுட்டு போகிறான். என்னடாண்ணா எல்லாம் பத்ரி நாராயணன் பார்த்துப்பான் அப்படின்ற தைரியத்தில். அப்போ நம்ம பகவான் மேலே ஒரு நம்பிக்கை வச்சுட்டோம்னா எங்கிருந்தோ ஒரு பலம் கிடைக்கும். மூணாவது மாதம் ஒன்பது நாளைக்கு ஒரு தடவை ஜலம் மட்டும் சுவீகரிக்கிறான். அப்போ மாதத்தில் மூணு நாள் தண்ணி மட்டும்தான் குடிக்கிறான். நாலாவது மாதம் இன்னும் பலம் கூடி ஆச்சு பயலுக்கு. அவ்வளவு சிரேஷ்டமாக பகவத் தியானத்தை மயங்கி ஆச்சு. பன்னெண்டு நாளைக்கு ஒரு தடவை காற்றை மட்டும் இழுக்கிறானா. அது இப்போ அதையும் நிறுத்தின்ட்டான். மூச்சு காற்றையும் நிறுத்திண்டு அடக்கிண்டு காத்த மட்டும் சுவாசிச்சுட்டு இருக்கான். ஆச்சு அஞ்சாவது மாதம் அதையும் நிறுத்திட்டான். எல்லாத்தையும் நிறுத்தி ஆச்சு. ஹிருதயத்துக்குள்ள அப்படியே ஹரிஸ்மரண ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. அப்படியே பகவானுடைய செந்தாமரை பாதங்கள், நகருணியில திருமேனி, அழகான விரல்கள், ஆச்சரியமான நகங்கள், அதிவிசேஷமான கால்கள், சலங்கைகள், முழங்கால்கள், முட்டி, பருத்த தொடை, சிற்றிடை, பட்டு பீதாம்பரம், நாபிக்கமலம் எல்லாத்திலையும் மனத்துக்குள்ள ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. அப்படியே பகவானுடைய அகன்ற விசாலமான மார்புகள், அழகான திருத்தோள்கள், நான்கு திருக்கைகள், சங்கம், சக்கரம், கதா, பத்மம், அழகான கருஞ்சங்க கழுத்து, செங்கனிவா, முத்து பற்கள், தீர்க்கமான நாசிகள், செந்தாமரை கண்கள், வில் போன்ற புருவம், பரந்த நெற்றி, கஸ்தூரி திலக்கம், சுருள் சுருளான கேசம், தலையில கிரீடம், காதல மகரகுண்டலம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. இப்படியே தியானம் பண்ணி தியானம் பண்ணி தியானம் பண்ணி மூச்சையும் அடக்கிட்டாங்க. அது அடக்கில என்ன ஆச்சுன்னா ஈரேழு பதினாலு லோகங்களும் திணறது. அப்படி பரமாத்மா அடக்கி வச்சுட்டானா. தேவர்கள்லாம் போய் பகவானிடத்தை சரணாகதி பண்ணா. பிரபு அசுரானா கூட எப்படியாவது ஏதானும் பண்ணி டைவெர்ட் பண்ணி விட்டுடலாம். ஏதோ ரிஷியா இருந்தா கூட இந்த ரம்பா மேனகா ஊர்வசி டான்ஸை விட்டா ஏமாந்து போயிடுவான். இந்த பையன் எதுக்கும் அசிய மாட்டேங்கிற இத்தனைக்கும் இந்திரன் அவ அம்மா மாதிரி வேஷம் போட்டு போய் ஏமாத்துறான். புராணத்துல காண கிடைக்கிறது அவ அம்மா மாதிரி சுனீதி மாதிரி போய் குழந்தை இப்படிலாம் கஷ்டப்படாதேடா அப்படின்லாம் சொல்லி ஆனா தாயார் பாசத்துல குழந்தை மயங்குமே. அப்படியும் பண்ணி பாக்குறான், எதற்கும் பய அசரல. ஒரே லட்சியம், ஹரிய பார்க்கணும், ஹரி அடைஞ்சே ஆகணும். அதே ஒரு லட்சியம் அவ்வளவுதான், பிடிவாகும். இதுக்கு பேர் வைராக்கியம். எல்லாரும் சொன்னா, பகவான் சொன்னா, ஒன்னும் கவலைப்படாதீங்கோ நான் பாத்துக்கிறேன்னு விட்டார். அஞ்சாவது மாசம் இவாள்லாம் பிரார்த்தனை பண்ணா இவன் மனசுக்குள்ள எப்படி அனுமானிச்சு தியானம் பண்ணிட்டு இருந்தா இல்லையா, அந்த ரூபம் பிரத்யக்ஷமா ஹிருதயத்துல தெரிஞ்சுடுது. திருக்குறுங்குடி நம்பி போல, நம்பெருமாள் போல, காஞ்சி வரதராஜன் போல, குருவாயிரப்பன் போல, பல 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 பலன்னு சங்கச்சக்கர கதா பத்ம பாணியாக, நீலமேக ஷியாமலனாக, சாட்சாத் மன்மத மன்மதனாக, கோடி சூரிய பிரகாசனாக, வைஜெயந்தி வனமாலிதாரியாக, பீதாம்பரதாரியாக, புண்டரி காட்சனாக, அரவிந்த லோசனனாக பிரபு காட்சி கொடுத்துட்டார். சௌரி ராஜனாக, சுந்தர் ராஜனாக, பல 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 பலன்னு அற்புதமா ஒரு சுந்தர பரிபூர்ண நம்பியாக காட்சி கொடுத்துட்டான். இவன் எல்லாருக்கும் ஆதியோ அந்த ஆதிநாதனாக காட்சி கொடுத்துட்டான். பொழிந்த நின்ற விரானா உள்ளுக்குள்ள நிற்கிறான். காட்சி நிவேந்தனா கிருப பஞ்சா, எம்மிடர் கடிவானாக அனுகிரகம் பண்றான். உள்ளுக்குள்ள பல 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 பலன்னு ஜொலிக்கிறார் சுவாமி. குழந்தை பார்த்தா அப்படியே அதையே பார்த்துட்டு எல்லாம் மறந்து போயிடுது. பகவான் பார்த்தார், நம்ம காட்சி கொடுத்தா அவன் மாறுவான் பார்த்தா இன்னும் தபசு நன்னா உக்ரமா போயிடுச்சு. நல்ல தூக்கத்தக்கமா எழுப்பினா பிடிக்காது பாருங்க. ஒரு நிமிஷம், 30 செகண்ட், 1 செகண்ட் இப்படிலாம் சொல்லுவோம். ஏன்னா இந்த தூக்கத்தை விட்டு வெளில வர்றது அப்படி பெரிய ஒரு பெரிய துக்கம். ஏன்னா இழந்துட்டோம்னா வராது அப்படின்னு. அதுபோல இந்த பிள்ளைக்கு பகவத் தியானத்தை வெளில வந்துடப்படாதேன். ஹரியோ உள்ள இருக்கான், பார்த்துட்டே இருக்கான். ஹரி பார்த்தார் இவன் தியானத்தை கலைக்கணும் ஒரே வழின்னு சொல்லி டக்குன்னு ஹிருதயத்தை சுவாமி மறைஞ்சு போயிட்டார். தூக்கி வாரி போடுறது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா? உள்ளுக்குள்ள சுவாமியை பார்த்து திடீர்னு இல்லை அப்படின்னா பதறும். ஸ்ரீரங்கத்திலேயே இருந்தவாளுக்கு டெய்லி நம்பெருமாளே பார்த்தவாள், டெய்லி நம்பெருமாளை பார்க்கலாம், என்னதான் இருந்தாலும் நம்பெருமாளை பார்க்கறா போல வராது அப்படின்னு. வைத்தமானதியே பார்த்து பழக்கப்பட்டவாளுக்கு அன்னைக்கு பார்க்கல அப்படின்னா பொழுது ஓடாது. சுந்தர பரிபூர்ண நம்பியே கதியில கிடக்கிறவாளுக்கு அன்னைக்கு அந்த சுந்தரனை பார்க்கலன்னா யாரை பார்த்தாலும் கோபமா வரும். ஏன்னா அந்த மூர்த்தியினுடைய ஆகர்ஷணம் அப்படி அப்படி இழுக்கும், அது மாத்திக்க முடியாது. அவ்வளோ அத்தனை என்னுடைய சுவாமி அப்படின்னு கல்லழக ராத்திர இறங்குறாருன்னா மதுரைக்கு வேறதான வேலை இருக்குமா? எல்லா வேலையும் விட்டு எல்லாரும் கல்லழகரே கத்தி நிற்பா, ஒரு வேலையும் பண்ண மாட்டான். கல்லழக ராத்திர இறங்குறாரு, லோக்கல் ஹாலிடே, அவ்வளவுதான். அழகர பார்க்க வேற என்ன பெரிய வேலை, கலெக்டர் வேலைன்னுடுவான். அழகரை பார்க்க ஒரு வேலை உண்டுன்றா இல்லையா? அது போல உள்ளுக்குள்ள இருந்த சுவாமி டக்குன்னு மறைஞ்சவொடனே குழந்தை மயந்து போயிட்டான். ஐயோ இழந்துட்டேனோ, இழந்துட்டேனா, ஹரியை இழந்துட்டேனா, பகவானை இழந்துட்டேனா, எனக்கு உள்ள காட்சி கொடுத்தாரு இழந்துட்டேனா, அச்சோ அச்சோ, குரு சொன்னாரே ஓம் நம பகவதே வாசுதேவாய வாசுதேவா வாசுதேவன் ஜெபிக்கிறான். உள்ளுக்குள்ள தெரியல சுவாமி, ஐயோ இழந்துட்டேன் போல இருக்கு, தொலைச்சிட்டேன் போல இருக்கு, எனக்கு சுவாமி இனிமேல் இல்லை போல. கண்ணை திறந்து பார்க்கலாம், உள்ள இருந்த சுவாமி வெள்ள நிற்கிறார். பல 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 பலன்னு கொஞ்சலமா இத்தினூண்டு இத்தினூண்டு இருந்தார். அவ்வளவுதான், கட்டையவர் அளவுக்கு இருந்த சுவாமி டக்குன்னு பெருசா ஆதிநாதர் மாதிரி ஜம்னு பல 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 நிற்கிறார். திருப்பதி ஸ்ரீனிவாசன் மாதிரி நிற்கிறார், ஆசானு பாகவா வரவராஜன் மாதிரி நிற்கிற பல 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 ஜொலிக்க 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 இந்த பிள்ளை அப்படியே பார்க்கறது. ஐய், இவர் தான் நான் உள்ளுக்குள்ள பார்த்தேன், இவர் தூண்டு இருந்தாரு. இப்படியே பாதாதி கேசம், உள்ளுக்குள்ள பாதாதி கேசம் பார்த்த பயலுக்கு அது குஞ்சு பகவானே இவ்வளோதான்னா, அப்போ கால் எத்தணுன்னு இருக்கும், அப்போ கை எத்தணுன்னு இருக்கும், அப்போ விரல் எத்தணுன்னு இருக்கும், கண்ணு எத்தணுன்னு இருக்கும், அதுக்கே அசந்து போனான்னா ஆசானு பாகவா சுவாமி நிற்கிறார். பல 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 பலன்னு கண்களை பார்த்தா தாமரை கண்களோடும், ஐயோ என்ன ஸ்மார்ட்டா இருக்காரு, என்ன ஹேண்ட்ஸமா இருக்கார், வா சூப்பர் அப்படின்னு விட்டான். பல 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 பலன்னு அப்படியே ஆனந்தத்தை தலைக்கிறா. அழகு 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 அழகன் ஆச்சர், கூடல் அழகர், கல் அழகர், முன்னிலும் பின்பழகியவர் ஆச்சர். அழகனை பார்த்தான், குழலழகர், வாயழகர், கண்ணழகர், குப்பூயில் எழுகமல பூவழகர், என் அரங்கத்து இன் நமுத. ஆண்டா என்ன ரசிக்கிற ஒரு காதலனை, இதுக்கு மேல எந்த ஒரு காதலையும் ரசிக்க முடியாது. இப்போ 1000 சினிமா பாட்டு எழுதுறாள், ஆண்டாள் என்ன அழகா, குழலழகர், வாயழகர், கண்ணழகர், குப்பூழில் எழுகமல பூவழகர், என் அரங்கத்து இன் நமுதர், என் அரங்கத்து இன் நமுதர், என்ன அழகு எங்க நம்பெருமாள் அப்படின்னு மென்ஷன் முத்திராளம். அந்த மாதிரி அழகனை பார்த்துட்டான். பல 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 பலன்னு அழகா, அச்சோ ஒரு அழகியவான்ற மாதிரி அழகு சொட்ட சொட்ட சுவாமி நிற்கிறார். இவனுக்கு குஷி தாங்கல, அது பக்கத்துல ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஆள் இல்லை. இவனுக்குறான் சுவாமி, அவ்வளவுதான். இவனும் சுவாமியும் இவன் விடுற மூச்சு காத்து பகவான் மேல பட்டு பகவான் மேல இருக்க மாலையெல்லாம் ஆடுறது அப்படி அப்படி மூச்சு விடுறான். சுவாமி இவனை பார்த்து மூச்சு விடுறான், எப்படி பக்தி பண்றது மூன்று பையன் குஞ்சலமா மூன்று அஞ்சு வயசுக்கு என்ன போடு ஓடுறது பாரு, சுண்டைக்கா மாதிரி இருந்து என்ன பிடிச்சி உட்கார வச்சுருட்டேன். சுவாமி பார்க்கற அசந்து வரேன், எத்தனையோ பெரிய பெரிய ரிஷிகள்லாம் தபசு பண்ணி கிடைக்காத ஒரு தெய்வம் பிரத்யட்சமா இந்த சுண்டைக்கா வயலுக்கு நிக்கிறார். அஞ்சு வயசு புள்ள பிடிச்சி நிக்க வச்சு விடுத்து பிரபுவை. சுவாமி பார்க்க இவன் பார்க்க தேவர்கள் 30-30 கோடி தேவர்கள் எல்லாரும் இவரையே பார்த்துட்டு இருக்கா. எல்லாரும் துருவனை பார்த்து கை கூப்பறா. ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவிலாம் சுவாமி இந்த பிள்ளைக்கு எப்படி அனுகிரகம் பண்ண போறான்னு பாக்கிறா. ஏன்னா இவர் என்ன அனுகிரகம் பண்ண போறோம் அவருக்கு மட்டும் தான் விழிச்சோம், நமக்கு ஒண்ணுமே தெரியாது. சின்ன பழம் கொண்டு தருவான், பாதி தின்னும் பொழுதிலும் தட்டி பறிப்பான். ஏண்டா தட்டி பறிப்பான் அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு இல்லையா, நீ கடிச்சது நன்னா இருக்கு பிடுங்கி சாப்பிடறதுக்கு, அப்ப நன்னா தானே இருக்கு, அதானே சுக்கம். கண்ணன் சும்மாவா தீராத விளையாட்டு பிள்ளை, அப்படியே பாதான் பிள்ளையாண்டா. பேசணும்னு தோன்றது ஒரு வார்த்தை வரமாட்டேங்கிறது, ஏன்னா உள்ளுக்குள்ள மறைஞ்சுட்டான் இல்லையா, வெளில வந்துட்டான் இல்லையா, இதுக்கு வார்த்தை வரல. சமயத்தில் யாராச்சும் அப்படி பிளாங்க் ஆயிடும், வார்த்தையே வராது. நமக்கு சந்தோஷத்துல வார்த்தை வராது, துக்கத்துல வார்த்தை வராது, பயத்துல வார்த்தை வராது, இவனுக்கு பரமானந்தத்துல வார்த்தை வரல. இப்படியே பார்க்கறான் பகவான் தெரிஞ்சு போயிடுது, பிள்ளைக்கு ஏதோ பேசணும்னு ஆசையா இருக்கு பேசட்டோம்னு சொல்லி அதுக்குள்ள சங்க சக்கரத்தெல்லாம் கையை மாத்திட்டார். அதுக்காக அந்த சங்கத்தை எடுத்துன்னு வந்தார் துருவன் கண்ணத்தை அப்படி தடவினார். சாமி போய் நம்ம தொட்டாலே சந்தோஷம், அதுக்குதான் பாண்டவங்கனை பார்க்க ஓடுறோம், ஏன்னா புட்டா நன்னா இருக்குமே அப்படின்னு. அது மகாராஷ்டிர ஜனங்கள் பார்க்கணும், தைரியமா பாண்டவன் கண்ணத்தை தடவி வீடு போயிடுவான். தெற்கு தேச தென்னிந்தியாலேயும் போறவாள் தான் தெய்வேன்னு திருவடியை பிடிச்சிட்டு வருவோம். மகாராஷ்டிர ஜனங்கள் பார்க்கணும் அது கண்ணத்தை அப்படி தடவி அப்படி முத்தா கொடுத்துட்டு போயிட்டே பாண்டவனுக்கு. அந்த சுவாமி தன் கையை கொண்டு அப்படி துருவன் கண்ணத்தை லேசா பாஞ்சஜன்யம் என்ற சங்கத்தை கொண்டு தடவ குழந்தைக்கு சந்தோஷம் வந்துடுது. யோ அந்த பிரவிஷ்ய ரொம்ப அழகா சொல்றான், எனக்கு உள்ளேந்து நான் பேசுறேன், நீ தானே பார்த்துன்றாய். யோ அந்த பிரவிஷ்ய, நானா பேசல, நான் இவ்வளவு நாள் தபசு பண்ணேன்னா நீ உள்ளேந்து தூண்டினாய். நான் இவ்வளவு நாள் விடாம ஓம் நமோ பகவதே வாசுதேவாய் சொன்னேன்னா நீ தூண்டினாய். நான் இவ்வளவு நாள் எல்லாத்தையும் விட்டுட்டு நின்னேன்னா நீ என்னை பிடிச்சு நிக்க வச்சாய். நான் நல்ல விஷயம் பண்றேன், நல்ல விஷயம் கேட்கிறேன், நல்லதை சொல்றேன், உன் நாமத்தை சொல்லிட்டு இருக்கேன், பாகவதம் வாசிக்கிறேன், ராமாயணம் வாசிக்கிறேன், பிரபந்தம் சொல்றேன், உன் கோவில வந்து பஜனை பண்றேன்னா என் பலத்தினாலயா, உன் கிருபையினாலே. நம்முடைய பக்தி பெருசே இல்லை, நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, அவன் கருணை பெருசு, அவ்வளவு பெரிய கருணை. காரே கருணை ராமானுசா, இக்கடலிடத்தில் ஆரே அறிபவரின் அருளின் தன்மையை. நம்ம ராமானுஜான்னு சொல்றது பெருசா, நம்ம ராமானுஜான்ற நாம நமக்கு பக்தி ஞான வைராக்கியம் பக்குவத்தை கொடுக்கறது, அப்ப அவர்தானே பெரியவர். அவ்வளவு வசத்தியா இந்த குழந்தை அழகா ஸ்தோத்திரம் எல்லாம் பண்ணா, ஹரிக்கு ரொம்ப சந்தோஷமா எடுத்து தலையில கை வச்சார், ஆசீர்வாதம் பண்ணார். தயர 36 வருஷம் ஜாலியா இருடா, பூமியில என்ன சுகங்கள் உண்டோ அத்தனையும் அனுபவி, அதுக்கப்புறம் உனக்கு ஸ்பெஷலா ஒரு துருவ மண்டலம் தயார் பண்ணிருக்கேன், அங்க வந்துடும், மோட்சம் வரைக்கும் எல்லாம் உண்டுன்னுட்டார். அழகா ஆசீர்வாதம் பண்ணார், கடகடன் சுவாமி கிளம்பி போயிட்டார். கவுடன் மேல ஏறினார், கடகட கடகடன் போயாச்சு. ஒரு போன பிறகுதான் அவனுக்கு சுய பிரஜையே வருது, ஹரி வந்தார் இல்லையா, நின்னார் இல்லையா, நான் பார்த்தேன் இல்லையா, என்ன தடவினார் இல்லையா, அப்பதான் கண்ணை தடவி பார்க்கணும். ஓ ஹரி தொட்டுட்டாரே, அழுக வருது அவனுக்கு, ஐயோ ஹரி என்ன தொட்டுட்டாரே. திருக்குறுகுடி நம்பியை போய் பார்க்கணும், நம்பி ஹாய் அப்படின்னு கண்ணத்தை தட்டினா அப்படி இருக்கும். சுவாமி ராமானுஜர் போய் ஸ்ரீரங்கத்தை பார்க்கணும், வா 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 எப்படி இருக்கா அப்படின்னு பேசுறேன் அப்படி இருக்கும், அவ்வளவுதான் உசுரே போயிடும். ஒரு வார்த்தை போதாதா, எதிராஜனுடைய ஒரு பார்வை போதாதா, பார்வை ஒன்றே போதுமேன்னு கதற மாட்டோமா, அவ்வளவு சிரேஷ்டமாச்ச. அந்த சுவாமி கண்ணத்தை தொடங்கி தொடங்கி பார்க்கணும், ஐயோ என்ன தொடங்கினாரு, என்கிட்ட பேசினாரு, அவரோட மூச்சு காத்து என் மேல பட்டுதே, இப்படிலாம் நினைச்சோன்னு அவர் சொன்னதெல்லாம் ஞாபகம் வந்து, ஐயோ வீணா போனேனே, மோட்சம் போனேன், ஐஷண்டு போ ஹரின்னு கேட்க தோணலையே, ஒன்றும் வேண்டாம் போப்பா ஐஷண்டு போயிடு, என்ன பெரிய உலகம், என்ன பெருசா வாழ்ந்து காட்ட போறோம், என்ன வாழ்ந்தா என்ன எல்லாரும் கொண்டாடி போறாளா, ராமானுஜர் சங்கரர் மத்வாச்சாரியரே கேவலமா பேசின உலகம், ராமனையே மோசமா சொன்ன உலகம், சீதையே அசிங்கமா பேசின உலகம், நம்மளையா விட்டுட போறது. இவாளுக்கு முன்னாடி என்னத்தை வாழ்ந்து என்னத்தை சாதிச்சு என்னத்தை ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு, ஹரிய பார்த்தாசா கிளம்பிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதானே. ஜென்மாவுடைய பரம பிரயோஜனம் ஹரி தர்சனம், அது கிடைச்சிடும். 5 மாசத்துல 150 நாள் ஹரிய பார்த்துட்டேன், ஐயோ அந்த ஹரியோட போகலையேன்னு அழறான். ஏண்டா தோணலே, நான் ஹரி நீ இருடான்னுட்டான். ஹரிக்கு இவனுடைய பக்தியை லோகத்துல நிரூபணம் பண்ணணும்னு ஆசை, ஏன் வாழணும் அப்படின்னா ஹரி வச்சிருக்கான் வாழ்வோம், வேற ஒண்ணும் பெருசா வேண்டாம். எதுக்கு வாழன்னு யாரா கேட்டா, பகவான் வச்சிருக்கான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நிறைய வயசான வாழலாம் சொல்லுவா, எப்படி இருக்கேன்னா பகவான் வச்சிருக்கான் இருந்துட்டு இருக்கேன், கூப்பிட்டானா கிளம்ப வேண்டியதுதான். அவ்வளவுதான், அவன் வச்சிருக்கான் வாழ்ந்துட்டு போவோமே. கஷ்டமோ நஷ்டமோ லாபமோ சரியோ தப்போ பாபமோ புண்ணியமோ, நம்ம இந்த பூமியில இத்தனை நாள் இருக்கணும்னு அவன் சங்கல்பம் பண்ணிருக்கான் இல்லையா, வையத்து வாழ்வீர்கள் வாழ்ந்துட்டு போவோமே. எப்படி வாழணும்னா ஹரிநாமத்தை சொல்லி வாழ்ந்துட்டு போவோமே. பாகவதம் ராமாயணம் பிரபந்தம் திவ்ய தேச யாத்திரைகள் மகாத்மாக்களுடைய பக்தி விஷயங்கள் அனுபவிச்சு இப்படி வாழ்ந்துட்டு போயிடலாமே. பகவான் மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றுவான், வாழ்ந்துட்டு போயிடுவான், என்ன கஷ்டம். அழகா வந்துட்டான் துருவன், அப்படியே எல்லாரும் கொண்டாடுற, யாரெல்லாம் அவனை ஒதுக்கினாலோ அத்தனை பேர் அவன் முன்னாடி கைகூப்பி நிற்கிறான். அப்படியே துருவன் பார்த்தான், என்னமோ எல்லாரும் என்ன கைகூப்புறான், நான் ஜெயிச்சுட்டேன். ஜெயிக்க வச்சது ஹரி, ஜெயிக்கும்படியா பண்ணது சதாச்சாரியம் நாரத மகரிஷி. குரு கிருப ஹரி கிருப, குருவருள் திருவருள், அதுதான் என் பலம் ஒண்ணுமில்லைன்னு நினைச்சான். 36 வருஷங்கள் ராஜ்ய பரிபாலனம் பண்றான், குபேரனோட யுத்தம் எல்லாம் பண்றான், சுவாயம்புவ மனு சொன்னவன யுத்தத்தை விட்டுடுறான். குபேரன் பிரத்யட்சமா வந்து என்ன வேணும்னு கேட்கறான், நல்ல ஹரிபக்திய கொடுப்பா. எல்லாரும் குபேரன்னா முதல்ல டப்பு கொண்டான்னு கேட்போம். குபேர யந்திரம் லட்சுமி குபேர யந்திரம் அப்பா, குபேரன் படுற பாடு. அதுவும் தாமிரபரணி ஆத்தங்கள் இருக்கிறவாள் குபேரன் பக்கத்துல போகிறதே தப்பு. ஏன்னா குபேரனே வைத்தவாரதியின் இடத்துல போய் கீழே விழுந்து எடுத்துட்டு போய் தான் அப்படி இருக்காருன்னா, அப்ப அவருக்கே கடன் கொடுத்த வேர்ல்டு பேங்க் மாதிரி ஒருத்தர் இருக்கார், வைத்த மா நிதி ஃபிக்ஸட் டெபாசிட், போய் அவர் அள்ளிட்டு வர வேண்டாமா. அதை விட்டுட்டோ குபேரன் கிட்ட போய் குபேர யந்திரத்தை கொண்டா, லட்சுமி குபேர யந்திரத்தை கொண்டா, என்னத்துக்கு அவசியம். வைத்தவானதி வைத்தமானதி வைத்தமானதி, நான் வைத்த மா நிதி வந்துடாத ஆதுக்கு, வைத்த மா நிதி ஹிருதயத்துல இருந்தா போதாதா. அதனால ஹரிய பிடிச்சுக்கோங்க, அதுதான் நிதி நீங்காத செல்வம் நிறைந்து அப்படின்ற ஆண்டா. அந்த மாதிரி அழகா 36,000 வருஷம் ராஜ்ய பரிபாலனம் பண்ணான். திரும்பவும் அதே மதுவனம் பிருந்தாவனம் போனான், அத்தியாச்சரியமாக திரும்பவும் அழகா தபஸ் பண்ணான். அதே போல ஓம் நமோ பகவதே வாசுதேவாயன் ஜபிச்சான். சுவாமி ஸ்ரீரங்கத்திலேருந்து வந்திருக்கார், டெய்லி பாகவத பாராயணம் பண்ணிட்டு இருக்கார். அழகிய சிங்கரோட சம்பந்தப்பட்டவர், அப்பேற்பட்ட ஒரு உத்தமமான ஆத்மாவிடத்துலேருந்து எனக்கு இப்படி ஒரு பாக்கியம் கிடைச்சது, ஹரி கிருபை. அவர் ஜெய் ஸ்ரீராம் தான் சொல்லுவார், நான் ராதேகிருஷ்ணா தான் சொல்லுவேன், அதான் விசேஷம். ராமகிருஷ்ணர் தியானத்தோடு மீண்டிருக்கு, ஆச்சரியம். அப்படி 36 வருஷம் தபசு பண்ணியாச்சு, புஷ்பக விமானம் வந்தாச்சு, குழந்தை அப்படி அழகா ஏறுறான். ஏறும்பொழுது தேவஜியாள்லாம் பார்க்கறா, அம்மா அப்படின்னா உனக்கு முன்னாடி பயின்று இருக்காடா குழந்தைன்னா, அழகா இவனுக்கு முன்னாடி சுனீதி பரமபதம் பயின்றிருக்கா, குழந்தைக்கு பரம சந்தோஷம். அழகா கிளம்பினா, இத்தனையும் எங்கேன்றா வந்ததுன்னா, அன்னைக்கு அப்பா மடியில உட்கார முடியலேன்னு ஒரு நஷ்டம் வந்தது பாருங்க, அந்த நஷ்டம் வைகுந்த வரைக்கும் கொடுத்தது. அதனால நஷ்டப்பட்டேன் அவமானப்படுத்திட்டான்னு புலம்பாதீங்க. சுனீதி அன்னைக்கு ஆத்துக்கார ஒதுக்கி வச்சுட்டா, ஆனா அதுவே அவளுக்கு பரமபதம் போகிறதுக்கான ஒரு வீசாவா கிடைச்சுடுச்சு. அதனால நஷ்டம் அவமானம் இதெல்லாம் ஹரிய அடையறதுக்கான ஷார்ட்கட், குறுக்கு வழின்னு. குறுக்கு வழியில போகணும் அப்படின்னா பக்தியில சீக்கிரம் ஒசரணும் அப்படின்னா, அந்த அவமானம் நஷ்டம் கவலை வியாதி இதெல்லாம் கடகட கடகடகடகடன்னு கொண்டு போய் ஹரிநிடத்துல விட்டுடும். அதனாலதான் குந்தி தேவி விபத சந்துன சஸ்வத் தத்ர தத்ர ஜகத்குரு பவத தர்ஷனம் எத்யாது அப்புணர்பவ தர்ஷனம் அப்படின்றா. கிருஷ்ணா எங்கெல்லாம் முடியுமோ நிறைய கஷ்டத்தை கொடு, ஏன்னா ஒவ்வொரு கஷ்டத்துலையும் நீ என் கூட இருக்கேன்னு எனக்கு புரியறது, அந்த கஷ்டங்கள்லாம் உன்னுடைய தரிசனத்தை எனக்கு கொடுக்கறது, அதனால எனக்கு நீ வரம் கொடுக்கணும்னு சங்கல்பம் பண்ணிட்டேன்னா, எங்கெல்லாம் முடியுமோ எப்படியெல்லாம் முடியுமோ எந்த விதத்திலெல்லாம் முடியுமோ அத்தனை விதமான கஷ்டங்களை கொடுன்றா. என்ன தைரியம் வேணும். அப்ப துருவன் நஷ்டப்பட்டான், அதனாலே ஹரி அடைஞ்சான். சுனீதி அவமானப்பட்டா, அதனாலே ஹரி அடைஞ்சான். நமக்கு நிறைய அவமானம் வந்தாச்சு, நிறைய நஷ்டம் வந்தாச்சு, ஆனா துருவண மாதிரி பக்தி பண்ணணும், துருவண மாதிரி ஒரு வைராக்கியம் வேணும். 5 மாசத்துல குழந்தை அனுபவிச்சுட்டான். இந்த இந்த துருவனுடைய சரித்திரத்தை ஒரு இடத்த உபன்யாசம் பண்ணார் ஒரு மகாத்மா. ஒரு சின்ன பிள்ளை கேட்டுடுத்து, அது கண்ணிலேருந்து ஒரே ஆசை, நான் பிருந்தாவனம் போகணும், நானும் ஹரிய பார்க்கணும் அப்படின்னு. ஒரு நாள் ஆற்றுல சொல்லாமல் கொள்ளாமல் ராத்திரியோட ராத்திரியே கிளம்பி போயிடுத்து பிருந்தாவனத்துக்கு. சௌக்கியமாக பிருந்தாவனத்துக்கு போயாச்சு. யார் எல்லார்கிட்டையும் விசாரிச்சு விசாரிச்சு ஒரு வழியாக பிருந்தாவனத்தே கண்டோமே அப்படின்னு போயிடுத்து. பிருந்தாவனம் போயிடுத்து, அப்படியே களைச்சி போய் ஒரு நடையில் மரத்தடியில் படுத்துன்னு இருக்கு. இப்போ யாரோ எழுப்புறா, எழுப்பி பால்லாம் கொடுக்குறா. அழகாக அந்த பிள்ளையாண்டான் குடித்தான், மடி மேலே உட்கார வச்சுட்டு அந்த அம்மா தலையெல்லாம் தடவி கொடுத்தா. குழந்தைய, யாரா நீ? நான் அந்த ஊர்லயே வந்தேன். எதுக்கடா குழந்தைய வந்தா? அப்பா அம்மாலாம் எங்கே? எல்லாரையும் விட்டுட்டு நான் வந்துட்டேன். எதுக்கடா வந்த? நான் துருவண்ணாவோட கதை கேட்டேன். அந்த அண்ணா மாதிரி எனக்கும் ஹரியை பார்க்கணும்னு ஆசையாக இருக்கு, அதுக்காக வந்தேன். பிருந்தாவனம், இதான் பிருந்தாவனமா அப்படின்னு எடுத்து. ஆண்டா குழந்தை, இதான் பிருந்தாவனம். சரிம்மா, நீங்கள் யாரு அப்படின்னு எடுத்து. கூட நிறைய பேர் இருக்கு, அதாவது சிரிச்சா. அந்த குழந்தைய தடவி கொடுத்தே சொன்னா, என்னையா எல்லாரும் ராதிகான்னு சொல்லுவாடா குழந்தை, ராதாராணின்னு சொல்லுவாடா. ஓ, நீங்க தான் ராதாராணியா அப்படின்னு நான் கலந்து. ஆமாண்டா குழந்தைன்னு தலையில கை வச்சா. எனக்கு இந்த ஹரிய காட்டி தருவேளா? எனக்கு துருவண்ணா மாதிரி ஹரிய பார்க்கணும், முடியுமா அப்படின்னா? சத்தியமா முடியுண்டா குழந்தை, நீ வந்திருக்கிறது பிருந்தாவனம். நிச்சயமா பகவான காட்டி தரும்படியான ஒரு இடம். மாலாய் பிறந்த நம்பியை மாலே செய்யும் மணாளனை, ஏலா பொய்கள் உரைப்பானை இங்கே போத கண்டீரே. மேலால் பறந்த வெயில் காப்பான் வினதை சிறுவன் சிறகென்னும், மேலாப்பின் கீழ் வருவானை விருந்தாவனத்தே கண்டோமே. ஆண்டா சொல்றான், விருந்தாவனத்தை பார்த்தேன் பார்த்தேன் பார்த்தேன், பார்க்க முடியும் அப்படின்னு. அவ்வளவு இடம், உசத்தியான ஒரு இடம் ஸ்ரீ பிருந்தாவனம். அழகா தலையில கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணா, அழகா மறைஞ்சுட்டா, ஒரு சத்குருநாதன் வந்தார், அழகா அந்த குழந்தைக்கு பகவன் நாமத்தை உபதேசம் பண்ணார். துருவன மாதிரி அதே மதுவனத்தை தபசு பண்ணா, அவனை மாதிரியே 5 மாசத்துல சுவாமிய பிரத்யக்ஷமா பார்த்தான். அந்த குழந்தைக்கு பேரே, அந்த மகாத்மாவுக்கு பேரே துருவதாஸ். துருவனுடைய தாசனா இருந்து பக்தி பண்ணி ஜெயிச்சுக்கானால, கலியுகத்திலையும் துருவன போல பக்தி பண்றவா உண்டு, அனுபவிக்கிறவர்கள் உண்டு. அந்த துருவ சரித்திரத்தை பௌர்ணமி அன்னைக்கு கேட்கறது ரொம்ப விசேஷம். நாரதர் சொல்ற பௌர்ணமி பிரதோஷம் அந்த மாதிரி நாட்கள்லாம் அந்த துருவ சரித்திரம் கேட்டா ரொம்ப அற்புதம் அப்படின்னு சார். நமக்கு கரெக்டா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பகவான் எதிர்ச்சியா கொடுத்துருக்கான் பாருங்க. நம்ம மேல பகவானுக்கு அப்படி ஒரு கருணை, கருணா சாகரம். அந்த கருணையை நினைச்சுண்டு அப்படியே வாழும். இப்படி 4வது ஸ்கந்தத்திலே இந்த துருவனுடைய சரித்திரம் ரொம்ப விசேஷம். அவன் ஜபிச்சது ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. இதை ஜபிச்சான், பகவானை அடைஞ்சான். அந்த துருவனுடைய வம்சத்திலேயே நிறைய பேர் வரா, பிருத்து மகா சக்கரவர்த்தி இவர்கள்லாம் அப்படியே சொல்லிண்டே வரா. ஆச்சரியமாக இதெல்லாம் சொல்லிண்டே வரார்கள். அது விசேஷமா. அதுக்கடுத்தது 5வது ஸ்கந்தம். நான் சொன்ன ஆரம்பத்தில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் தான் சொல்ல போறேன்னு நான் சொன்னேன். முதல்ல சொன்னது துருவன் நஷ்டப்பட்டான், அதுவே ஹரிபக்தியை கொடுத்துடுது, அப்படி ஒரு பக்தியை சொன்னேன். சுனீதி அவமானப்பட்டா, அதுவே அவளுக்கு மோட்சம் வரைக்கும் கொண்டு கொடுத்தால, அவமானம் நஷ்டம் எல்லாமே ஹரிய காட்டி கொடுக்கறதுக்கான சுலபமான வழிகள். இப்படி எல்லாம் பக்தியை பற்றி சொல்லிட்டு வரா. இதுல அந்த 5வது ஸ்கந்தம் ரொம்ப விசேஷம். எல்லாரும் பக்தி பண்ணிட்டு இருப்போம், திடீர்னு கொஞ்சம் பக்தியை விட்டு நழுவி போயிடுவோம். நன்னா 2 மணி நேரம் சத்சங்கம் எல்லாம் நன்னா தான் கேட்பேன். வீட்டுக்கு போனோன்னு டிவி ஆன் பண்ணி உட்கார் வழிபாருங்கோ, கொஞ்சம் அப்படியே நழுவும். திரும்பி சாயங்காலம் 4 மணிக்கு 7 மணிக்கு வருவேன், திரும்பி ரீசார்ஜ் பண்ணி விடுவோம். திரும்பி கொஞ்சம் ட்ரெயின் ஆகும், அப்புறம் ரீசார்ஜ் பண்ணுவோம். நாங்கள் ரீசார்ஜ் பண்ணிகிட்டே தான் இருப்போம். அதை பிடிச்சி வச்சுக்கிறது உங்கள் பாடு தான். இன்வெர்டரில் மட்டும் ட்ரெயின் ஆகிடுச்சு, நான் பாடாக போனோம், இன்வெர்டர் எல்லாம் ட்ரெயின் ஆகிடுறது, எத்தனை வாட்டி மாற்றுறது, எவ்வளோ தண்ணி விடுறது அப்படின்றோம். நாங்களும் அதனால் சார்ஜ் தானே பண்ணிகிட்டு இருக்கோம். வித விதமாக இப்படியாவது மனசு பூரணமாக தெய்வத்தினிடத்திலே உங்களுக்கு லயப்படணும். வேற என்ன, உங்கள்கிட்ட தெய்வம் இல்லைன்னு இல்லை, உங்கள்கிட்ட பக்தி இல்லைன்னு யாருமே சொல்லலை. இது இன்னும் பூரணமாக பவிக்கணும், பூரணமாக சித்திக்கணும். இன்னும் பட்டை தீட்டுறோம், அவ்வளோதான். பட்டை தீட்டுறோம், வைரத்தை பட்டை தீட்டுறா மாதிரி தான். பக்தி பண்ணும்பொழுது ஒரு கால் நழுவி விழுந்துட்டோம்னா அது ஒரு பயம் வருது இல்லையா? பயம் வந்துடுறது. தொண்டரடி பொடியாழ்வர், எத்தனை சிரேஷ்டமான பாகவதோத்தமர், விப்ர நாராயணன், ரங்கனத்தவர் எதுவும் வேண்டான்னு இருந்தவர். பகவானுக்கு அழகா புஷ்ப கைங்கரியம், மாலா கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தவர், சாதாரணப்பட்டவர் இல்லையே. அந்த தொண்டடி பொடியாழ்வாருக்கே ஒரு தேவதேவி வந்தா எல்லாம் போச்சு. எப்படி போச்சு புரியல? நம்ம எல்லாம் எந்த மூளைக்கு எங்க இருக்கும்? எவ்வளவு காமம், உள்ள எவ்வளவு பொறாமை, எவ்வளவு வைத்தறிச்சல், எவ்வளவு கவலை, எவ்வளவு பயம், நமக்கு சம்பந்தமே பல இல்லாத பல விஷயங்கள், எவ்வளவு ஈடுபாடு நமக்கு சொல்லுங்க. நம்ம வாழ்க்கையில் இருக்கிற ஈடுபாடை விட, நம்ம குடும்பத்தினர் இருக்கிற அக்கறையை விட, அடுத்த வீட்டில் என்ன நடக்கிறது முக்கியமா இருக்கு. இந்த மூணாவது வீட்டில் பொண்ணு ஓடி போயிரு தெரியுமா? அந்த அஞ்சாவது வீட்டில் கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆச்சு, குழந்தையே பிறக்கல, அவள் புருஷன் சரியில்லை. இங்கே என்னமோ ஒழுங்கு அப்படியே ஜெயதேவர் பத்மாவதி மாதிரி போயிட்டு இருக்குன்னு ஒரு நினப்பு, அப்படியே அப்படியே காதலாக கசிந்துருகி அப்படியா போயிட்டு இருக்கு, ஒன்றும் கிடையாது. எல்லாம் சும்மா ஊரை ஏமாத்தின் இருக்கும் லோகத்தில் அவ்வளோதான். அப்ப நம்முடைய வாழ்க்கையில அக்கறை செலுத்துறதுக்கு மட்டும்தான் நமக்கு டைம் இருக்கு, அதுக்கே டைம் பத்தல. பாதியும் உறங்கி போகும் வேதனோல் திராயம் 100 மணிக்கர்தாம் புகுவரேலும், பாதியும் உறங்கி போகும், பாதி தூக்கத்திலேயே போயிடுது, இந்த 100 கேரண்டி இல்ல. அதுக்கப்புறம் நின்றதில் 15 ஆண்டு பேதை பாலகனதாகும், பிணி பசி மூப்பு துன்பம். அதுக்குள்ள யாராவது பாதுகாச்சுவா, யாருக்கா காது குத்துவா, யாருக்கா சடங்கு வரும், யாருக்கா கல்யாணம் வரும், கிரகப்பிரவேசம், யாருக்கா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிடும், இவாளை போய் விசாரிக்கணும், ஹார்லிக்ஸ் வாழைப்பழத்தை கொண்டு போய் கொடுக்கணும், அவள் திரும்பி நமக்கு வரணும், இதனால கரண்ட்டு போகும், இதனால டெலிஃபோன் பில் அடைக்கணும், இல்லாட்டி டாக்ஸ் அடைக்கணும், இல்லாட்டி மழை பெஞ்சு ரோடெல்லாம் தண்ணியாக நிற்கும், இல்லாட்டி மழை வரும்னா வராது, இது தியானம் நடக்கும், அதில் எலெக்ஷன் வரும், அதுக்கு ரிசல்ட் வேறு வந்துடும், டென்ஷன் ஆகிடும். இதுக்கு நடுவில் எங்கே நம்ம வாழ்க்கையில் கவனிக்கிறது? அப்போ நம்ம வாழ்க்கையை கடகட கடன் கவனிச்சுக்கணுமா? கவனிக்கலன்னா கஷ்டம். அதை சொல்லும்படியான சரித்திரம் ஜடபரதருடைய சரித்திரம், 5வது ஸ்கந்தம். அந்த பரத மகாராஜாவுடைய பேரை வச்சுட்டுதான் பாரத கண்டம் அப்படின்னு சொல்றோம். பாரத வருஷே பரத கண்டே அப்படின்னு சொல்றோம். பரத கண்டம் ரொம்ப விசேஷமான வருடம். ராமனுடைய தம்பி பரதன் வேற, இந்த பரதன் வேற, ரொம்ப விசேஷமான ஒரு பரத ராஜா. ரிஷபதேவர் அப்படின்ற மூதாதையருடைய வம்சத்துல வந்தவர், துருவனுடைய வம்சத்துல வந்தவர் ரிஷபதேவர், யஜ்ஞர், அப்படிப்பட்ட பெரிய பெரிய தபஸ்விகள். இந்த ரிஷபதேவர்லாம் இந்த சித்தர்கள் சொல்லுவா இல்லையா, பெரிய ஜடாமுடியெல்லாம் வச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் போடாம அவ பாட்டு பைத்தியம் மாதிரி இளைஞ்சிட்டு இருப்பா, அவ பாட்டுக்கு சாப்பிட்றாளா தூங்குறாளா எங்க இருக்கானே தெரியாது. அந்த மாதிரி சித்தர்கள் வம்சத்துல வந்தவர் இந்த பரதர், பெரிய ராஜனா இருந்தார். ஒரு ஸ்திதியில பார்த்தார், மனசு திருப்தி ஆயாச்சு, கல்யாணம் ஆயாச்சு, குழந்தைகள் ஆயாச்சு, பூமியை அழகாக ராஜ்ய பரிபாலனை பண்ணியாச்சு, தன் பிள்ளைக்கு எல்லாத்தையும் ஹேண்ட் ஓவர் பண்ணார், அழகாக காட்டுக்கு போயிட்டார். சும்மா ஒரு எல்லைக்கு மேலெல்லாம் உட்காந்து இப்படி குடும்பத்திலேயே உழப்பின்னு இருக்கப்படாது. இப்போல்லாம் காடே கிடையாது, காட்டுக்கு போக முடியாது, வீட்டிலேயே போடுறத சாப்பிட்டு மூளையில் இருந்துட்டு பக்தி பண்ணணும், அப்போ தான் பிள்ளைகள் மதிப்பார். இது ரொம்ப உழைக்கும் பொழுதே மரியாதை இல்லை. அதுக்கப்புறம் தானே நம்ம உடம்புல பலம் இருந்து இதுங்களுக்கு துணி துவச்சு போட்டு இதுங்களுக்கு 10 பாத்திரம் தேய்ச்சிட்டு இதுங்களுக்கு வேண்டியதை பண்ணி கொடுத்தாலே போமா அப்படின்றதுகள். கஞ்ச வேண்டியிருக்கு, கதற வேண்டியிருக்கு, காலை மட்டும்தான் வேலை நம்ம இதுங்களுக்கு ஒரு வேலை பண்ணுறதுக்கு அந்த பாடுபட வேண்டியிருக்கு. நம்ம உடம்புக்கு பலகீனம் ஆகிடுச்சுன்னா பேசக்கூடாது, வாலியன்ட் ரிட்டையர்மெண்ட் வாங்கிடணும், விஆர்எஸ் அபாடான்னு. என்னடாண்ணா பசங்கிட்ட பழகிறதில்ல, பசங்கிட்ட பழகிறதில்ல, ஒரு எல்லைக்கு மேலே வச்சுக்கப்பட, யாருக்கிட்டையுமே வச்சுக்க வேண்டாம், ஹரிக்கிட்ட மட்டும்தான் எல்லையை தாண்டி போகலாம், ஒரு யார்கிட்டையும் எல்லையை தாண்டவே கூடாது. ஒரு எல்லை, ஹாய்னா ஹாய், பாய்னா பாய், போனா போ, வானா வா, சிரிச்சா சிரி, சிரிக்கலையா நீ சிரிக்காது விட்டுடு, இதுக்கெல்லாம் போய் சிரிக்கலையேன்னு சொல்லி 5 மணி நேரம் உட்காந்து எழுதுருக்காரு ஹரி. பார்க்குறேன் நான் உன்னை பார்த்து சிரிச்சுட்டே இருக்கேனே, அதையும் உனக்கு தெரியலேன்னு பார்க்குறேன். இந்த பரதர் எல்லாத்தையும் விட்டார், காட்டுக்கு போனார், அழகாக தபஸ் பண்ணுறார், ஹரி தியானம் விடாமல், ஹரி தியானம், காத்தால எழுந்துக்கிறதுலேருந்து ஹரி பூஜை பண்றார், ஹரிஸ்மரணை பண்றார், பகவானே எனக்கு நன்னா கைகால கொடுத்தாய், நன்ன வாழ்க்கையை கொடுத்தாய், உன்னை நினைக்கும்படியான புத்தியை கொடுத்தாய், உன் அற்புதமான கதைகளை கேட்கறதுக்கு காதுகளை கொடுத்தாய், உன் நாமத்தை சொல்றதுக்கு வாயை கொடுத்திருக்காய், உனக்கு பூஜை பண்றதுக்கு கையை கொடுத்திருக்காய், உன் கோவில்களை நடந்து போக கால்களை கொடுத்திருக்காய். ஜிஹ்வே கீர்த்தய கேசவம் முரரிபம் சேதோ பஜ ஸ்ரீதரம் பாணித்வந்தம் சமர்ச்சய அச்சுத கதா ஸ்ரோத்ரத்வய த்வம் ஸ்ருணு கிருஷ்ணம் லோகய லோச்சனத்வய ஹரேர் கச்சாங்கிரி யுக்மாலயம். அழகா சொல்றார் குலசேகராகிறார், முகுந்த மாலால சொல்றார், ஜிக்ரக்ரான முகுந்த பாத துளசிம் மூர்தன் நம அதோக்ஷஜம். ஜிஹ்வே கீர்த்தைய கேசம், ஏ நாக்கே நிறைய கேசவனை பத்தி பாடு, கண்டவாள பத்தி பேசப்படாது. பகவன் நாமத்தை எத்தனை நேரம் வாய் சொல்றதோ அத்தனை நேரம் உங்களுக்கு சக்தி கூடும். தேவையில்லாத பேச பேச நிச்சயமா பலம் குறையும். இப்ப நாங்க ரெண்டு மணி நேரம் உட்காந்து பேசிட்டு இருக்கோம்னா பகவானை பத்தி பேசிட்டு இருக்கோம், அப்பாவான் பலமா இருக்கு. இதை விட்டு ரெண்டு மணி நேரம் அவங்களை திட்டின் இருக்கேன், அப்படி ஊர்ல இருக்க அதை பத்தி எல்லாம் குறை சொல்லிட்டு ஐயோ அப்படின்னு கேட்கிற உங்களுக்கும் அப்படியாடு சொல்ற எனக்கும் அப்படியாது. ரெண்டு மணி நேரம் சுகமா இருக்கு அப்படின்னா நேரம் போகிறதே தெரியலன்னா ஹரியுடைய பலம். ஜிஹ்வே கீர்த்தைய கேசவமே நாக்கே கேசவன பாடு. உட்கார்ந்தாலும் எழுந்தாலும் நின்னாலும் நடந்தாலும் ஆண்டால் வாயினால் பாடி. எத்தனை பெரியவா சொல்றா, இவ்வளவு அழகு சொல்ல வேண்டாமா, ஆடி பாட வேண்டாமா, ஜோரா சொல்லி 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 குதிக்க வேண்டாமா. சர்வத்ர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம் ராமானுஜா. எப்படி இருக்கு இதே உச்சஸ்தாயில் யாரையும் நான் கத்தினா எப்படி இருக்கும், கன்றாதியா இருக்கும், நாராசமா இருக்கும் ஜெயக்கருத்துக்கு. அப்ப மகாத்மாக்கள் திருநாமம், ஹரியுடைய திருநாமம், இதுதான் நமக்கு பலம். நமக்கு பல விஷயத்துல பலம் போயிட்டு இருக்கு. நாம ஜபத்தினாலே பலம் கூடும். ஜிஹ்வே கீர்த்தய கேசவம் முரரிப்பும் சேதோ பஜ, முரரிப்பும் சேதோ பஜ. ஸ்ரீமத் ராமாயணத்துல ஒரு ஆச்சரியமான சம்பவம் வருது. அழகா ஒரு பட்சி நதி பக்கம் வருது, ஜலம் குடிக்காம வரா மாதிரி வருது, குடிக்காம போயிடுறது, இப்படியே நடந்துட்டு இருக்கு. இப்ப லக்ஷ்மணன் கேட்க சுவாமியை பார்த்து, என்ன பிரபு இந்த பட்சி என்ன நதி பக்கத்துல வருது, ஜலம் குடிக்காம போயிட்டு இருக்கு, அவ்வளவு தாகம் எடுக்கிறது, ஏன் குடிக்க வந்துட்டு குடிக்காம போகிறது? இல்லடா லக்ஷ்மணா, அது நிறைய ராமநாமம் ஜபிச்சுட்டு இருக்கு, தண்ணி குடிக்கிற நேரத்துல ராமநாமத்தை விட்டுடுவோன்னு போயிடுறேன். அப்படி சொல்ல வேண்டாமா, ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே, அப்படியே மனசு அப்படியே லயப்பட வேண்டாம். ஆஞ்சநேய சுவாமி மாதிரி ராமா 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 மனத்திக்கினியானை பாடவும் வாய் தரவாய் இனித்தான் எழுந்திராய். ஆண்டா சொல்றா, ஐயோ அவன் நாமத்தை பாடும்போது சும்மா இருக்கலாம், மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்று திருப்பதி ஏறா ஏறுகிடவாடா வேங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா. எத்தனை நாமம் அப்படி சொன்னா தான் மலையே ஏற முடியும், அப்படி பலம் கிடைக்காது. நீங்க குளுக்கோஸ் எல்லாம் சாப்பிட்டு மலையேற முடியாது, கோவிந்தா சொன்னா மட்டும்தான் மலையேற முடியும். இந்த சோழிங்கர் கடிகாசலம் ஒரு திவ்ய தேசம், அது குரங்கு மலை. இந்த ஆசிரியர் அங்கே ஒரு மலையில உட்காந்தாலும் உட்காந்தாரு, குரங்கு கூட்டம் தான் ஜாஸ்தி, வானவர் சேனையில அங்கதான் இருக்கு. கோவிந்தா சொன்னா மட்டும்தான் அந்த குரங்குகள் சும்மா இருக்கும், இல்லாட்டி நம்ம உடம்புல பரிசு எல்லாத்தையும் எடுத்துட்டு ஓடிடும். பயப்படவே பயப்படாது, கோவிந்த நாமத்தை கொண்டு தேவையேன்னு கை கட்டி வாய் பற்றி நிற்கும், இல்லாட்டி படுத்தி எடுத்துரும். அவ்வளவு வசதி பகவன் நாம சங்கீர்த்தம். ஜிஹ்வே கீர்த்தைய கேசவம் முரவிப்பும் சேதோ பஜ. ஹே முராரி முராரியே, ஏ மனசே பஜனை பண்ணு. முரவிப்பும் சேதோ பஜ ஸ்ரீதரம் பாணித்வந்தம் சமர்ச்சய. ஏ கைகளே அழகா நாலு பூ எடுத்து பகவானுடைய திருவடிகளில் போடு. பேசுமின் கூசமின்றி பெரிய நீர் வேலை சூழ்ந்து வாசமே கமழும் சோலை வயல் அணி அனந்தபுரம் நேசம் செய்து உரைகின்றானை நெறிமையால் மலர்கள் தூவி பூசனை செய்கின்றார்கள் புண்ணியம் செய்தவாறே. சுவாமி நம்மாழ்வார் அனந்தபுரம் மகிமையை சொல்றார். இந்த பத்மநாபனுக்கு யார் பூஜை பண்றாளோ அவா பெருமையை வெக்கமில்லாம நன்னா பேசுமின் கூசமின்றி பெரிய நீர் வேலை சூழ்ந்து வாசமே கமழும் சோலை வயல் அணி அனந்தபுரம் நேசம் செய்து உரைகின்றானை நெறிமையால் மலர்கள் தூவி. அழகா பூ போடணுமா, எல்லா பூவும் கொண்டு பகவானுக்கு போடணும். அதனால ஹே கைகளே நிறைய கிருஷ்ணனுக்கு பூ போடு. ஸ்ரீதரம் பாணித்வந்தம் சமர்ச்சய அச்சுத கதா ஸ்ரோத்ரத்வய துவம் ஸ்ருணு. காதுகளே நிறைய அச்சுதன் கதைகளை கேளுங்கள். கிருஷ்ணம் லோகய லோச்சனத்வய. கண்களே கிருஷ்ணனை போய் நன்னா பாரு, திருக்குறுங்குடி நம்பியை பார்த்தா நன்னா தான் இருக்கு. நீங்க எத்தனை வேணா சினிமா அழகுன்னு சொல்லுங்க, பக்கத்துல நம்பியை நிக்க வைங்கோ, நம்பி தான் ஸ்மார்ட்டா இருப்பார். கல்லழக இறங்குற ஸ்டைல் மாதிரி யாரா ஒருத்தருக்கு வருமா அப்படி, அது நீங்க பச்சை உடுத்திண்டு அந்த பச்சையை ரோட்ல ஒரு ஆம்பளை உடுத்தின்னு போனா நாய் நரியெல்லாம் துரத்துவோம், கழுதெல்லாம் பயந்துடும். ஆனா கல்லழகர் உடுத்திண்டு வந்தானா ராஜாதி ராஜன் அப்படி வராறோன்னு, அப்படி ஜனங்கள்லாம் மீனி சிலுக்கிறதோன்னு பச்சையை உடுத்திண்டு லோகத்துல திருவள்ளுக்கு இனி பார்த்தசாரி பெருமாளை பார்க்கணும். அவர் வாடாமல்லி லேடிஸ் போடுற அத்தனை கலர்லையும் பீதாம்பரம் உடுத்துவார், ஆனா அழகா இருக்கும். அவருக்கு எப்படிதான் அழகா இருக்குமோ தெரியாது, ஏன்டா அழகன் அவ்வளவுதான். அதனால கிருஷ்ணம் லோகைய லோச்சனத்வய ஹரேர் கச்ச அங்கிரி மாலை. கால்களே ஹரியுடைய கோவிலுக்கு நடந்து போ. ஜிக்ரகான முகுந்த பாத துளசி. ஏ மூக்கே முகுந்தனுடைய பாதத்தை துளசி எடுத்து முகந்து பாரு. மூர்தன் நம அதோக்ஷதன் தலையே அதோக்ஷதனுடைய காலில் போய் விழு. அவ்வளவு அழகா தன்னுடைய இந்திரியங்களுக்கு குலசேகர ஆழ்வார் கட்டளை கொடுக்கிறார். அந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கார் இந்த பரதர். ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் எந்த இடத்துல தியானம் பண்ணுறாரோ அந்த இடத்துல ஒரு மான் தண்ணி குடிக்க வந்தது, கர்ப்பவதியான மான். அப்போ எங்கிருந்தோ ஒரு சிம்மம் கர்ஜிச்சுது. இந்த சிம்ம கர்ஜனையில் பயந்து போய் இந்த மான் தாய்மான் ஒரு துள்ளு துள்ள இந்த கர்ப்பத்திலேருந்து மான் குட்டி கீழே விழுந்துடுத்து, விழுந்த குட்டி நதியில் விழுந்துடுத்து. இந்த தாய்மான் பயந்து போய் ஓடி போயிடுது, அதால் காப்பாற்ற முடியல. நதி வெள்ளம், இந்த மான் குட்டி அடிச்சுட்டு போயின்னு இருக்கு, அடிச்சுட்டு போயின்னு இருக்கு. ஆச்சரியமா, இந்த தாய்மான் பயந்து ஓடி போய் ஒரு குகையில் ஒளிஞ்சு அங்கேயே துடிச்சு உசுரை விட்டுடுத்து. இந்த குஞ்சுமான் அப்படி நதியில் அடிச்சுட்டு போறது, பாவம் இல்லையா, பிறந்த குட்டி என்ன தெரியும். கதை கேட்டதையும் உச்சி உச்சுன்றே நேரம் பார்த்தா என்ன பண்ணுவேன். அதான் இதுதான் பிரச்சனையே, இது உச்சி உச்சி தான் பிரச்சனையே. காருண்யம் வேணும், தப்பே கிடையாது. கரெக்டா உள்ள தாவினார். எப்படி நமக்கு இப்படி இருக்கு ஜீவ காருண்யம் வர்றதுன்னா, நம்ம கருணை மயமானவர்கள், நாம நல்லவர்கள்லாம் நினைச்சிடாதீங்களோ. உள்ளுக்குள்ள இருக்கிற ஹரி இந்த ஜீவனிடத்துல கருணை பண்ணும்படியா நம்மள தூண்டா. நமக்கே கோவம் வந்து அவளை வெட்டி போட்டா தேவலை அப்படின்றோம். அப்ப நம்ம ராட்சசனா நல்லவர்களா? சத்தியமா கண்டுபிடிக்க முடியறதில்லை. நமக்கே தெரியாம ரோட்ல யாராவது பொம்பட்டக்குன்னு ஓடி போய் பிடிக்கிறோம், வண்டி வருது ஓரத்துல வாங்க அப்படின்னு. அப்ப நம்ம யோசிச்சு முடிவு பண்ணல, உள்ளுக்குள்ளே ஹரி தூண்டுறான், போப்போ அவளை பிடி அப்படின்னுதான். கருணைன்றது ஹரி சம்பந்தப்பட்ட விஷயம், நமக்கு கருணையே கிடையாது. நம்மெல்லாம் சுயநல பிசாசுகள், சுயநலத்துக்காக மட்டும்தான். கண்டதோடு பட்டதெல்லாம் காதல் மற்ற யாதும் இல்லை. நம்மாழ்வார் சொல்ல சும்மா காதலாவது அன்பாவது கத்திரிக்காது எல்லாம் ஊரை ஏமாத்துறவாது. எல்லாம் கொண்ட பெண்டிர் மக்கள் உற்றா சுற்றத்தவர் பிறரும் கண்டதோடு பட்டதல்லால் காதல் மற்ற யாதும் இல்லை. அப்ப பகவான் தான் கதீன்றார் சுவாமி நம்மாழ்வார். அப்ப ஆச்சரியம், இவருக்கு கருணை வந்துடுத்து உடனே ஜட பரதர் போறார். அழகா அந்த மான் குட்டியை தூக்கிட்டு வந்துட்டார். அது ஆசுவாசம் எல்லாம் படுத்து அது ரொம்ப சந்தோஷம். ஜீவ காருண்யம் அவசியம், தப்பே கிடையாது, பண்ணித்தான் ஆகணும், அது தர்மம். சுவாமி ராமானுஜருடைய சிஷ்யர் எம்பார் கோவிந்தர் ரொம்ப விசேஷமான ஒரு ஆச்சாரியன். பாம்புடைய வா நாக்கில் முள்ளு தச்சிருக்குன்னு அது வாய்க்குள்ள கையை விட்டு முள்ளெடுக்க அளவுக்கு ஜீவ காருண்யம். ஆனா எம்பார் கோவிந்தர் அது வாயில முள்ளு எடுத்து விட்டவொன்ன, பாம்பே நான் உன்னை காப்பாத்தினேன் பாத்தியா, நீ என்ன குத்தப்படாதுன்னு என்ன ஞாபகம் வச்சுக்கோன்னு அப்படின்லாம் சொல்லல. அவர் பாடு விட்டு அது பாட்டுக்கு போயிடுச்சு. இதை போய் ஒரு பத்து பேருக்கிட்ட அவர் சொல்லவும் இல்லை, நான் என்ன தெரியுமா பண்ணேன் தெரியுமா, நீ யாரெல்லாம் பண்ணலாம் கதை பயந்து போயிடுவேன். என்னடா நம்ம பெருமையை பேச போறோம்னு அர்த்தம். இன்னைக்கு காத்தாலே இது வரைக்கும் நான் சற்பெருமை பேசுறேன்னு யாரா ஒருத்த கை தூக்கும் கூட. சத்தியமா நம்ம யாராலையும் முடியாது, தெரிஞ்சோ தெரியாமலோ எங்கேயாவது ஒரு பெருமையை பேசியிருப்போம். நாமஜபம் பண்ணல பண்ணாம கூட இருந்திருப்போம். தற்பெருமை பேசாம நம்மளால ஜீவிக்க முடியாது. நீ நான் கோவில் போயிட்டு இருந்தேன் தெரியுமா, இதுவே ஒரு பெருமை தான். பகவான் என்னை கோவிலுக்கு அழிச்சுட்டு போனேன் அதான் நியாயம். நான் நீ கோவில் போனேன் தெரியுமா, நான் நீ அழகர் இறங்கல பார்த்தேன் தெரியுமா, நான் இன்னைக்கு திருக்குறுங்குடி போனேன் தெரியுமா, என்னை இன்னைக்கு திருக்குறுங்குடி நம்பி கூட்டுண்டு போனார் தெரியுமா, அதான் வித்தியாசம். அவர் கிருபை அதுதான் பெருசு, நம்முடைய பக்தியை விட அவருடைய கருணை பெருசு. ஆச்சரியம், இவர் பார்த்தார் அந்த மான்குட்டியை காப்பாத்த தப்பே கிடையாது. அதுக்கப்புறம் தான் பிரச்சனை ஆரம்பம். மான்குட்டியை பார்த்தார், அப்புறம் யார் இருக்கா சரின்னு சொல்லி காப்பாற்ற ஆரம்பிச்சார். அதுக்கு புல்லு கொடுக்கார், மானுக்கு புல்லு திங்க தெரியாதா, இந்த பெரிய பாடுது நாய்க்கு சோத்த போட ஆன்னு பார்த்துட்டு இருப்பான், அதுக்கு தின்ன தெரியாதா, அதுக்கு எப்படி திங்கணும் பகவான் தான் சொல்லி கொடுத்துருக்கானு. இந்த மாட்டு கழனி தெரிஞ்சு அது அது பாட்டு குடிக்க தானே போறது, இது பெரிய விஷயம் கிடையாது. ஏதோ வெட்டினரி டாக்டரை பார்த்தா நியாயம், ஆனால் சம்மந்தமே இல்லை. எல்லாத்துலேயும் மனசு கொண்டு ஆன்னு வச்சுட்டு இருக்கும். இவர் இந்த மான் புள்ள திங்கறதெல்லாம் பார்த்தார், என்னம்மா புள்ள திங்கிறது அப்படியே தியானம் பண்ணி தியானம் பண்ணி கடைசியில் ஹரியை விட்டுட்டார். ஹரி பேக்கில் போயிட்டார், இவர் ஃப்ரெண்ட்ல வந்துட்டார். யாரு மான், இது நன்னா வளர்றது, ரொம்ப அழகா இருக்கும், அதை தியானம் பண்றா என்ன அழகான கண்கள், எப்படி துள்ளி துள்ளி வருது, ஆஹா அது வாழை தூக்கிட்டு வர்றதும் என்ன சப்தம் போடுறதும், அது கொம்பு என்ன சாஃப்டா இருக்கு, அடடா அது மேல அப்படியே தடவி கொடுத்தா அப்படியே மேல உரசறது, என்னமா இருக்கு அது, என்னமா நாக்கால நக்கி கொடுக்கறது, அச்சோ அது புல்லு மேயறது, அது புல்லு மேய்ஞ்ச இடத்தெல்லாம் பார்த்துட்டு ஐயோ என்ன அழகா அழகா வெட்டி விட்டுருக்கான், அது பல்லு கடிச்சு சாப்பிட்டுருக்கு, எங்கேயாவது நுனிப்புல் இருந்தா வா இது அழகா இருக்கே, இந்த மான் நன்னா இருக்குமே சாப்பிட, இதுதான் தோன்றதான். அதுக்கு மேல அதுக்குள்ள இருக்க ஹரி தோணல, தான் எல்லாத்தையும் விட்டு ஹரிக்காக வந்தாரு, அந்த ஹரியை விட்டு விட்டார். எதுக்காகவும் ஹரியை விடப்படாது, அவனுக்காக எதவனாலும் விடலாம், எந்த காரணத்தை கொண்டும் பகவான் விட்டப்படாது. கொஞ்சம் கொஞ்சமா ஹரியை விட்டுட்டார், மான் கிட்ட மாட்டின் விட்டார். மானை நினைக்கிறது, மான தூங்கிறது, மான் மடியில படுத்துக்கிறது. எங்கேயா சிங்கம் கர்ஜனை பண்ணிட்டு இவர் தியானம் பண்றார், சிம்ம கர்ஜனை பண்ண அப்படி பார்த்துக்கிறார், மான தடவி கொடுக்குற, பயப்படாத என்ன. நீ எத்தனை ஆயிரம் தடவை சொன்னாலும் மான் பயப்படும், அதனுடைய சரீரத்தினுடைய சுவாவம் அது, நீ ஒண்ணு மாத்த முடியாது, அதனுடைய சுவாவம் அப்படிதான். இவர் தடவை இவர் பயப்படாது, நான் இருக்கேன். எத்தனை நாள் இருக்க போறோம், யார் யாருக்கு சாஸ்வதம், பகவானை தவிர யாருமே சாஸ்வதம் இல்லை. இப்படி எல்லாம் தடவி கொடுத்து மானோட மானா இவர் மானா ஆயிட்டார். அது சூச்சு போகிறது, ஆய் போகிறது ஆன்னு பார்க்கிறார். நீ காத்தாலும் நீ ஆய் போகவே இல்லையே, இதெல்லாம் அவசியமா, அவசியமா. மனசு இப்படிதான் தெரியாம மாட்டிக்கும், மாட்டி 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 இவருடைய அந்திம காலம் வந்துடுத்து. பகவத் தியானம்ன்றதே விட்டு போச்சு. பெரிய ராஜாங்கத்தை விட்டார், மனைவி பிள்ளைகள் எல்லாம் விட்டார், பெருமையெல்லாம் விட்டார், ராஜான் அகம்பாவத்தெல்லாம் விட்டார், கடைசியில ஒரு மான் கிட்ட மாட்டிட்டார். பெரிய கஷ்டம், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், ரொம்ப 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 ஜாக்கிரதையா இருக்கணும். ஆனா மனசு ரொம்ப ஏமாத்துது. இந்த மான் கிட்ட மாட்டினுட்டா உயிர் போற சமயம் வந்தாச்சு. அப்படி மானை பார்க்கற ஒரு பக்கத்துலயே நின்று அழறது, ஐயோ நான் போன பிறகு என்ன பாடுபட போறது, பாவம் யார் இருக்கா இதுக்கு, அது அடுத்த ஜோடியை பார்த்துன்னு போயிடும், அதுக்கு வயசு வந்து கொடுத்து அடுத்த ஜோடியை பார்த்துன்னு போயிட்டே இருக்க போறது. இவருக்கு அஜ்ஞானம், நான் இல்லைன்னா என்ன ஆக போறதோ அப்படின்னு நம்ம எல்லாரும் அப்படிதான் நினைச்சுட்டு இருக்கோம். நான் இல்லைன்னா என்ன நடக்கணும், நல்லாவே நடக்கும். நம்ம இருக்கிறதுனால தான் பிரச்சனையே. வீட்டில் பாருங்க, குழந்தைகள்ல அம்மா இருந்தா தான் எல்லா அட்டகாசமும் பண்ணும். அம்மா பத்து நாளோ ஒரு நாளோ வெளியூர் போயிட்டாங்கன்னா வீடே ஒழுங்கா இருக்கும். ஏன்னா நான் இல்லாத போது பண்றேன்னா அதான் இப்ப நீ இருக்கல, அவ்வளவுதான், பதில் வேற ஒன்றும் பதிலே கிடையாது. குழந்தைகள் கிட்ட ஏண்டி அப்பா மட்டும் ஒழுங்கா, அப்பா நீ அப்படி பண்ண இப்படி பண்ணா இப்பதான் நீங்க வந்துட்டீங்க இல்லம்மா, அவ்வளவுதான், அதுக்கு மேல ஒண்ணுமே வேண்டாம். இந்த காலத்து பசங்கள்லாம் இருக்கு பாருங்க, எப்படா எப்படா அப்பா சம்மர் வெக்கேஷன் வரும்னு காத்துட்டு இருப்போம். பொம்பளைகள்லாம் எதுக்குடா அம்மா வீட்டுக்கு போயிடலாம், பிள்ளைய கூட்டிட்டு எதுக்குடான்னா நம்ம ஒரு வேலையும் பண்ண வேண்டாம். இந்த போன ஜெனரேஷன்ல இருந்தவாள்லாம் அம்மா வீட்டுக்கு போனான்னா ஒரு பத்து நாள் அம்மாவுக்கு ஒத்தாசையா இருக்கலான்னு போவோம். சத்தியமா நான் பார்த்துருக்கேன். இந்த ஜெனரேஷன் அப்பாடா ஒரு மாசம் அம்மா சமைச்சு போடுவாங்க, சாப்பிடலாம், ஜாலியா உட்காரலாம். இந்த மனுஷன் தொந்தரவே முதல்ல கிடையாது, இவ்வளவு சந்தோஷம் லேடிஸ்க்கெல்லாம் உண்மை வெளில வருது எல்லாம். இங்கெல்லாம் இப்படிதானே போகிறது, பெருசா ஒரு லட்சியம் இல்லையே. இவருக்கு அந்த மாதிரி தான் போன பிறகு இந்த மான் என்ன ஆகுமான்னு கவலை நினைச்சு நினைச்சு உசிர விட்டார். மானை பார்த்துல ஐயோ உயிர் போக போறது, ஹரித்தியானம் பண்ணலாம்னு தோண மாட்டேங்கிறது வராது. அதனாலதான் அப்போதைக்கு இப்போதே வராது. எம் எம் வாபி ஸ்மரன் பாவம் தியஜத்யந்தே கலேவரம் தம் தமேவ ஏதி கவுண்டேய சதா தத்பாவ பாவித்த. இறக்கும்போது அதையே நினைச்சிருந்தார், மான் 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 நினைச்சார். சரீரத்தை விட்டு ஆத்மா கிளம்பிட்டு கரெக்டா இன்னொரு மான் சரீரத்தை போய் உக்காந்தது, ஒரு மானுக்கு குழந்தையா பிறந்து தொலைச்சுட்டார். இவ்வளவு கஷ்டம், உத்தமமான மனுஷ ஜென்மா கிடைச்சு இப்படி மானா போகிறதுக்கா இத்தனை பாடு, இவ்வளவு பாடு. திரும்பி ஒரு மானா பிறந்து சிங்கத்துக்கு பயந்து புல்ல தின்னுண்டு, அப்புறம் அதுக்கு ஒரு ஜோடி மானு, அப்புறம் அது குழந்தைய பெத்துண்டு, அப்புறம் அந்த சரீரத்தை விட்டு விட்டோம். ஒரு சிங்கம் அடிக்கும்போது உசுறு போகும், சா என்ன அடிச்சுட்டா இல்லை, இரு நான் சிங்கமா பிறந்து ஒன்னு அடிக்கிறேன்னு நினைச்சு திரும்ப அடுத்த ஜென்மா சிங்கமா பிறந்து அந்த சிங்கம் மானா பிறந்து இதை அடிச்சு, அப்ப அந்த சிங்கத்தை யாராவது வேடுவனா பிடிக்க, இது நான் வேடுவனா வந்து ஒன்ன பிடிக்கன்னு இது நினைக்க, திரும்ப வேடுவனா வந்து அந்த வேடுவனை யாராவது ஒருத்த ஏமாத்த அதுவா திரும்ப நினைக்க, அப்புறம் அந்த வேடுவனா இருந்து ஒரு பறவை அடிக்கும்போது பறவை மிஸ் ஆயிடும், இந்த பறவையை நான் பிடிச்சே ஆகணும், உயிர் போக கடைசியில திரும்பி பறவையா பிறந்து இப்படி போயிட்டே இருக்கு சைக்கிள். கேட்டாலும் வச்சுக்கோங்களேன் ராத்திரி தூக்கம் போயிடும், அவ்வளவு மோசம், அவ்வளவு மோசம். புனரப்பி ஜனனம், புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனி ஜடரே சயனம். திரும்ப இந்த ஏரியாவுக்குள்ள வரணும்னு நினைச்சிடப்படாது, திரும்பவும் சரீரத்துக்கு வரணும்னு ஆசையே படப்படாது. பட்டாலும் பச்சைமா மலை போல் மேனி பவளவாய் கமலச்சங்க நச்சுதா அமரர் ஏறே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானேன் ரங்கன் திருவடி வாரத்துல இருக்க. இல்லாட்டி நம்மாழ்வார் திருவடி வார் இல்லேட்டா எதிராசனுடைய பாதுகையாவது வாழ்ந்துட்டு போயிரு, திரும்பியும் மாட்டின்றப்படாது. என்ன பாடு, இந்த ஜென்மாலேயே நிறைய பேர்ட்ட வாயில் வாங்கக்கூடாதெல்லாம் வாங்கியாச்சு, கேட்கக்கூடாதெல்லாம் கேட்டாச்சு, படக்கூடாதெல்லாம் பட்டது. திரும்பியும் ஒரு தைரியமா, ரொம்ப தைரியம், அசாத்தியமான தைரியம், அசட்டு தைரியம், மறந்து போய் தைரியம் வரவே படாது இந்த பக்கம். வந்ததுன்னா பகவத் பக்தன் ராமானுஜதாசன் பறக்கும் பொழுதே பக்தனா பறக்கணும், பக்தியோட வாழணும், பக்தியோட போயிடணும். இவர் மானா பிறந்துட்டார், பக்தி நழுவி போயிடுச்சு. அப்ப அந்த பக்தி என்ன ஆச்சு? பகவான் காப்பாற்றிருக்க கூடாதா அப்படின்னா அவரை கொண்டு நமக்கு பாடம், நீ ஜாகிரதையாரு, மனசை ஜாகிரதையா வச்சுக்கோன்னு நமக்கு பாடம் சொல்லித்தரார். மானா பிறந்துட்டார், ஆனா அதுக்கு மானோட சேர வரல, அதுக்கு ஒன்றும் புரியலையே, நம்ம ஜனங்களோட நமக்கு சேர வரமாட்டேங்கிறது அப்படின்னு நினைக்கிறார். அப்ப உள்ளுக்குள்ள இருக்க ஹரி சொல்லிட்டான், நீ பூர்வ ஜென்மத்துல பரதன்ற ராஜனா இருந்தாய், எல்லாத்தையும் விட்டு ரிஷியா ஆனாய், ஆனா ஒரு மானை பார்த்து வீணா போனாய், அதனால இப்ப நீ மானா பிறந்துட்டாயின்னு உடனே தெரிஞ்சு விடுத்து. திரும்பியும் தான் பூர்வ ஜென்மத்துல எந்த இடத்துல தபசு பண்ணாரோ அந்த ஆசிரமத்து பக்கத்துல போனார், அங்க அப்படியே வாழ்ந்துண்டு, அங்க அந்த சரீரத்துல இருந்துண்டு பக்தி, மான் சரீரத்துல இருந்துண்டு பக்தி பண்ண முடியுமானா? முடியும். அதனாலதான குலசேகர அழகா சொல்றார், குருகாய் பிறப்பேனே அப்படின்ச்சார். ஊனேறு செல்வத்து உடன் பிறவி யான் வேண்டேன், ஆனேறு ஏழ் வென்றான் அடிமை திறமல்லால், கூனேறு சங்கம் இடத்தான் தன் தேங்கடத்து, கோனேறி வாழும் குருகாய் பிறப்பேனே. அப்ப அந்த ஒரு சரீரத்துல இருந்துட்டு பக்தி பண்ண முடியும். மீனாய் பிறக்கும் விதியுடையன் ஆவேனே, மீனா இருந்துட்டாலும் திருவேங்கட சுனையில இருந்துட்டா போதும், செண்பகமா நின்றுட்டா பரமபாக்யம், தம்பகமாய் நிற்கும் தவமுடையன் ஆவேனே, படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. ஒரு மரமா இருந்தோம் வச்சுக்கோங்களேன், ஆச்சரியமா அந்த மரத்தை கொண்டு ஒரு குதிரை பண்ணிட்டா, பொம்மை குதிரை பண்ணிட்டா, குதிரை வாகனம் பண்ணிட்டான்னா அதுல கல்லழகர் உட்காராருன்னா மரமா நிக்கலாம், தப்பே கிடையாது, தப்பே கிடையாது. அப்ப எந்த சரீரத்தில் இருந்தாலும் பக்தி பண்ண முடியும், மனுஷ சரீரம் சுலபமா பண்ண முடியும், அந்த சரீரத்துல பக்தி வரணும்னு பகவத் சங்கல்பம் இருந்தா பண்ண முடியும். குருவாய் ஒரு கேசவன் யானையா இருந்து பக்தி பண்ணிட்டு நிறைய உண்டு, ஸ்ரீரங்கம் கோவில்ல ஆண்டாள் யானை பக்தி எங்கேந்திரான பகவத் கிருப்பை, பூர்வ ஜென்மத்தை என்னவா இருந்ததோ தெரியாது, ரங்கனுக்கு கைங்கரியம் பண்ற பாக்கியம், குமுதவல்லி நம்ம திருக்கோளூர் யானை பெரிய பாக்கியம், சும்மா இல்லையே, ஆதிநாயகி ஆழ்வாத்திரையர் யானை, யாரோ ஒருத்தர் பிரார்த்திச்சுட்டு தானே அந்த ஒரு விலங்கினமா வந்து பக்தி பண்ணிட்டு இருக்கா. நம்மெல்லாம் போய் சுவாமி விஸ்வ தரிசனம் நிக்க முடியுமா? ஆனா அந்த கோமாதாவும் இந்த யானையெல்லாம் போய் நிக்கிறது ரங்கனுக்கு அப்படின்னா பெரிய பாக்கியம் தானே. அந்த குதிரை போய் நிக்கிறது ரங்கனுக்காக திருப்பள்ளி வச்சு பாடும்பொழுது அந்த குதிரை போய் நிக்கிறதுன்னா ரங்கன் பாக்கியமா இதுக்கு பாக்கியமா தெரியும், கோமாதா நிக்கிறாள் கண்ணுக்குட்டியோட. அப்ப ஏதோ ஒரு பக்தி பண்ண முடியும், மானா இருந்து பக்தி பண்றார் பகவான் சொல்லி கொடுத்துறான், அதே பகவத் தியானம் அதே நாமஜபம். எதுக்கு சொல்றேன்னா, ஒரு கால் விட்டுட்டோம்னா கூட இந்த பக்தி வீணா போகாது, தொடர முடியும், அதுக்காக விடணும்னு அவசியம் இல்லை, அந்த இடத்துலயே விட்டடலையும் தொடரலாம். அப்படி பக்தி பண்ணிட்டே இருக்கார், மான் சரீரத்தை விட்டார், திரும்பி பகவானே நல்லகதி அடையணும் நல்லகதி அடையணும் பிரார்த்தனை பண்ண பகவான் திரும்பவும் மனுஷ சரீரம் கொடுக்கணும். துர்லபம் மானுஷம் ஜென்ம ததபி அத்ருவம் அர்த்ததம், வீண் பயிடப்படாது, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, ரொம்ப துர்லபம். திரும்பியும் அடுத்த ஜென்மாவில ஒரு பிராமணருடைய இரண்டாவது மனைவி கிரட்ட குழந்தைகள்ல ஒருத்தரா பிறக்கிறார், பிறக்கும்போதே அந்த திவ்யமான ஞானம், அதனால யார்கிட்டையும் பேசல, ஜடம் மாதிரி கிடக்கிறார், ஜடம்னா ஜடம் அப்படியே இருக்கார். திருக்கண்ண மங்கையாண்டான்னு ஒரு மகாத்மா இருந்தார், ஒரு சிட்டியில நாய் சண்டைய பார்த்துட்டு ஜடம் மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சுட்டார், பகவான் மோட்சம் கொடுத்துட்டான். ஜடம் உன்னதுக்கு பிரயோஜனம் இல்லாம கொடுத்தா சாப்பிடுறா, கொடுக்கலையா கவலைப்படுறதுல, வெந்ததோ வேகலையோ ருச்சியா இருக்கோ இல்லையோ, திட்டுறாளா காடி துப்புறாளா, எதுக்கும் அசரல, அதனாலே ஜடபரதர்னு பேர் வந்துடுச்சு. எல்லாரும் ஜடம்னு கூப்பிட்டு இருந்தா, பூர்வ ஜென்மத்துல பரதரா இருந்தார், இப்ப ஜடபரதர்னு பேர் வந்தாச்சு. அப்படியே இருந்துட்டு இருக்கார், எதை பத்தியுமே கவலைப்படாம, சதாசிவ பிரம்மேந்திரன்ற யோகிகள்லாம் அப்படிதான் இருந்தா, ஜடம் மாதிரிதான் இருந்தா, எதுக்குமே கவலைப்படாம இருக்கார்கள், எதுக்கும் கவலைப்படாம இருக்கார், ஜடபரதரா இருக்கார். அப்பா பூனெல்லாம் போட்டு விட்டார், இன்னும் காயத்ரிலாம் சொல்ல மாட்டேங்கிறார், பேச மாட்டேங்கிறார், சிரிக்க மாட்டேங்கிறார், பழக மாட்டேங்கிறார்னா ஆள் மட்டும் ஆஜான் பகவா ஜம்முன்னு இருக்கார். எல்லாரும் நினைச்சா மூல வளர்ச்சி இல்லை போல இருக்கு, இவன் சிவடன் போல இருக்கு, இவன் ஊமையன் போல இருக்கு அப்படின்னு பலவிதமா நினைச்சுட்டார்கள். அது அப்படிதான் லோகம், ஆனா அவர் பாட்டுக்கு இருந்துருந்தார், யாராவது கூப்பிட்டா ஒத்தாசை பண்ணுவார், எங்கேயாவது படுத்துப்பார், அழுக்கா இருப்பார், குளிக்க மாட்டார், யார்கிட்டையும் பேச மாட்டார். ஆனா ஒரு சுகம் தெரியுமா, அது யார்கிட்டையும் பேசாம இருக்கிறத போல ஒரு சுகம் எதுவுமே கிடையாது. இல்ல இல்ல அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது, ராத்திரி தூக்கத்துல பேசாம தானே இருக்கு, அவ்வளவு சமாதானமா இருக்கு. ஆனா அப்பயும் புரட்டையா பேசி அடுத்ததா தூக்கத்தை கிடைக்கிறவாளும் உண்டு. பேசாம இருக்கிறத போல சுகம் எதுவுமே கிடையாது. பேசவே கூடாது, எவ்வளவுக்கு எவ்வளவு பேசாம இருக்கும் நல்லது. அதனால நம்மளோட வாயே திறக்கல 16 வருஷ கால பரியந்தம். அவ்வளோ பெரிய கேள்வி கேட்க மதுரகவி ஆழ்வு, அசத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும். இப்போ பதில் அவ்வளோ பிரிச்சு சொல்ல வேண்டாம். நம்ம அப்படிதானே ஒரு கேள்வி கேட்டால் 30 பதில் சொல்லிட்டு இருப்போம், ஒரு கேள்வி கேட்டால் அரை மணி நேரம் பேசிட்டு இருப்போம். நம்மாழ்வார் அதை சுருக்கிட்டார், அத்தை தின்று அங்கே கிடக்கும். ஆத்மா எந்த சரீரத்தில் இருக்கோ அதனுடைய சுகதுக்க லாப நஷ்டங்கள் அனுபவிச்சு அத்தை தின்று அங்கே கிடக்கும். திருப்பி முழுசா சொல்ல வேண்டியதான, செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் அத்தை தின்று அங்கே கிடக்கும். அதெல்லாம் சொல்ல, அத்தை தின்று அங்கே கிடக்கும் சுலபமா பேசி முடிச்சுட்டா சுவாமி நம்மாழ்வார். அதுபோல அவர் பேசவே இல்லை. ஒரு ஸ்திதியில ஒரு காட்டில் அப்படியே படுத்துட்டு இருக்கார். அவர் வாடகு விட்டேத்தியா பரபிரம்மம் போல இருக்கார் அப்படின்னு இல்லையா, அவர் வாடகை கிடக்கார், அவருக்கு என்ன சுகமா இருக்கார் அப்படின்னு. அந்த மாதிரி சுகவாசியா இருந்துட்டு இருக்கார். யார்கிட்டையும் மாற்றப்படாது, மனசு எதுலையும் லயப்பட்டப்படாது, அறிய தவிர வேற எங்கேயும் மனசை கொடுத்துடப்படாதுன்னு ஜாக்கிரதையா இருக்கார். ஜாக்கிரதையா இருந்துட்டே இருக்கார். அப்ப ரகுகுணன்ற ஒரு ராஜன் கபிலாச்சாரியர்கிட்ட உபதேசம் வாங்க போறான். பல்லக்கில் உட்காந்துட்டு போயிட்டு இருக்க, அந்த பல்லக்க 4 பேர் சமந்துட்டு போறான். அவனுடைய நல்ல நேரம், இந்த பல்லக்க தூக்குற 4 பேர்ல ஒருத்தனுக்கு உடம்பு சரியில்லாம போயிடு. அப்ப எல்லாரும் பார்க்கலாம், ஆள் யாரும் கிடைக்கல, இவர் தான் ஓரத்தில் படுத்துருக்காரு, நீ வந்து தூக்குனுட்டா, இவர் தூக்குற ஜம்முடு. இதெல்லாம் தான் பாக்யம். நமக்கு ஏதோ ஒன்று தடைபடுறது அப்படின்னா ஏதோ ஒன்று பெருசா கிடைக்க போறதுன்னு அர்த்தம். அப்ப அழகா அவர் தூக்குறார், கீழே எறும்பு பூச்சி எல்லாம் ஓடிட்டு இருக்கு. அதெல்லாம் அந்த ஜீவஹிம்சை பண்ணிடப்படாதேன்னு சொல்லி ஜாகிரதையா பொறுமையா நடக்கிறார். மத்த வாழ்கள்லாம் ராஜாவை சௌக்கியமா தூக்கிட்டு போகணும்ன்ற அபிமானம். இவருக்கு எந்த ஜீவனுக்கும் தான் ஹிம்சை கொடுத்துடப்படாது. பரமஹம்சர்னு சொல்லுவார், பரமஹம்ச மார்க்கம் இதெல்லாம். இந்த பரமஹம்சரா இருக்கிறதுனால யாருக்கும் ஒரு கஷ்டமும் கொடுத்துடக்கூடாது அப்படின்னு ஒரு மனசு. அதெல்லாம் பெரியவாளுடைய மனசு. கூரத்தாழ்வன் பிரார்த்திச்சுக்கிறார் இல்லையா, வரதான் என்ன வேணும்னு கேட்டனா, யான் பெற்ற பேரு நாளூரானும் பெற வேணும் அப்படின்னு. ராமானுஜர் ஊரை விட்டு துரத்தி இவர் கண்ணெல்லாம் போகிறதுக்கு காரணமா இருந்தவன் நல்ல கதி அடையணும்னு கேட்கணும்னா என்ன ஹிருதயம் இருந்தா வரும், அதுதான் கருணை. அந்த மாதிரி இவர் இந்த கீழே இருக்க ஈ எறும்புக்கெல்லாம் ஒரு கஷ்டம் வந்துடப்படாதுன்னு போறாரா. அப்ப பல்லக்கு இஷ்டத்துக்கு போகிறது, உள்ள இருக்க ராஜா முட்டி மோதிக்கிறான், படாத பாடுபடுறான், சத்தம் போட, எல்லாரும் சொன்னா நாங்க இல்லை இவன் தான் புதுசா வந்தவன் தான் ஒழுங்கா தூக்க மாட்டேங்கிறான்ட்டான். ராஜா எட்டி பார்த்தான், பாவனியே ரொம்ப நேரமா தூக்குறாய், கொஞ்சம் ஜாக்கிரதையா தூக்குப்பா அப்படின்னு விட்டார். திரும்பி அப்படியே தான் தூக்குற, சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிற. அப்ப ரொம்ப கோபம் வந்து கொடுத்த ராஜாவுக்கு, உன்னை நல்லா கவனிச்சா தேவல, உன்னை நல்லா கவனிச்சா தேவல, ஏன் அப்படின்னா நீ அவ்வளவு திமிரா இருக்காய் அப்படின்னு விட்டார். நீ ரொம்ப இளச்சி போயிருக்காய், பலம் இல்லாதவனா இருக்காய், அதனாலே உன்னை கவனிக்கணும் அப்படின்னா. அப்ப உடனே பரதர் சிரிச்சார். இது வரைக்கும் யார் எது சொல்லியும் வாய் திறக்காத ஒருத்தர் அன்னைக்கு வாய திறந்துட்டார். என்னடா வாய திறந்தார்னா, நீ அடிக்கிற அடியா இருக்கட்டும், இழப்பா இருக்கட்டும், பலமா இருக்கட்டும், பலஹீனமா இருக்கட்டும், வியாதியா இருக்கட்டும், எல்லா சரீரத்துக்குத்தான் ஆத்மாவாகிய எனக்கில்லேன்னு விட்டார். யானே நீ என் உடமையும் நீயே, யானே என்னை அறியகிலாதே, யானே என்னதே எஞ்சிருந்தேன் அப்படின்றார் சுவாமி அம்மாழ்வார். அந்த மாதிரி நம்ம யாருன்னே தெரியாம ஓடிட்டு இருக்கோம் நம்ம எல்லாருமே. பரதர் சொல்லிட்டார், ஜடபரதர், நான் ஆத்மாப்பா, நீ எனக்கு என்ன கஷ்டம் கொடுத்தாலும் என் சரீரத்தோட தான், இதை தாண்டி உள்ளுக்குள்ள இருக்க ஆத்மாவாகிய எனக்கு இழப்பும் கிடையாது, வருத்தமும் கிடையாது, அடியும் கிடையாது, கவலையும் கிடையாது அப்படின்னு விட்டார். ரகுகுணன் பார்த்தா ஏற்கனவே நிறைய விஷயங்கள்லாம் படிச்சவன். அப்ப இவர் யாரோ பிரம்ம ஞானின்னு சொல்லி பல்லக்கிலேருந்து கீழே குதிச்சான். அவர் காலை பிடிச்சிருந்தா, நீ ஸ்வயம் கபிலாச்சாரியரோ, எனக்கு அனுகிரகம் பண்ணுங்கோடேன் அப்படின்னு கையை கூப்பிட்டான். அதுதான் அவனோட பாக்கியம் பாருங்க, அவனோட பல்லக்க ஒரு மகாஞானி தூக்குறார். இதெல்லாம் நடக்குமா அப்படின்னா, அது பெரியவாளுடைய பெரிய விசேஷ தன்மை அது. அதெல்லாம் வசத்தி நஞ்சியர் பராசர பட்டருடைய பல்லக்க தூக்குறார், சன்னியாசி கிரகஸ்த தர்மத்தருக்கருடைய பல்லக்க தூக்குறார் அப்படின்னா, அதுதான் பெரிய பாக்கியம். இதுவரைக்கும் பேசாதவர் இன்னைக்கு பேசிட்டார். ரகுவனன் கீழே விழுந்தான், அவர் திருவடிகளில் விழுந்தான், அனுகிரகம் பண்ணுங்கோ சுவாமின்னு அழகா உபதேசம் எல்லாம் பண்ணார். நான் எனது அபிமானத்தெல்லாம் விட்டுடு, எல்லாம் ஓரம் தள்ளி விட்டுடு, பகவானை இறுக்கி பிடிச்சுக்கோ. அதுதான் விசேஷம். எல்லாத்தையும் ஓரம் தள்ளு. எல்லா வீடு மின்முற்றமும் வீடு செய்து உம்முயிர் வீடுடையானிடை வீடு செய்மீனே, எல்லாத்தையும் விட்டுவிட்டு அவனே கதின்னு போய் விழணும். அவனால் எல்லாம் முடியும்னு அவன் காலில் விழணும். எல்லாம் சொன்னார் சொல்லிட்டு, ஏ ரகுவனா, இது படிப்புனாலே வராது, தபசுனாலே வந்துடாது, பின் எப்படா வரும்னா, மகத்பாதரஜோபிஷேகம், மகான்களுடைய திருவடி தூளியினாலே தான் இது சம்பவிக்கும். மகான்களுடைய திருவடி தூளி. பெருமாள் கோவிலுக்கு போனால் சடாரி சாத்திரா அப்படின்னு, என்னடா சடாரினா, சுவாமி நம்மாழ்வார், பகவானுடைய திருவடி நம்மாழ்வார், நம்மாழ்வார் நம்ம மேலே வந்து பட்டாச்சுன்னா போதும். நம்மாழ்வார் சன்னதிக்கு போனோம்னா ராமானுஜன் ஒன்று சாதிப்பார். நம்மாழ்வாருடைய திருவடி சுவாமி ராமானுஜன், அவர் திருவடி மேலே பட்டு எடுத்தனா அப்பாடான் இருக்கும். அப்போ வசதி தானே, மகான்களுடைய ஸ்ரீ பாதத்துக்கு அத்தனை பலம் உண்டு, அவ்வளோ வசதி மகான்களுடைய பாதத்துடைய. அதனால தானே சுவாமி ராமானுஜர் திருவடியில் அவ்வளோ வசதியாக கொண்டாடின் இருக்கும். முதலியாண்டான் ஒரு குளத்தில் இறங்கி தன் பாதத்தை வச்சுருக்கார், அந்த ஜலத்தை சீகரித்த வாழ்க்கு அகம்பாவம் போய் சுவாமி ராமானுஜர் ஆச்சாரியனாக ஏற்றுக்கிறார்கள் அப்படின்னு காண கிடைக்கிறது. அவ்வளோ வசதி. பிள்ளை உரங்காவல்லிதாசனுடைய கால் பட்டு இறந்து போன அவருடைய மருமான்கள்லாம் எழுந்துக்கிறா அப்படின்னு சரித்திரத்தில் காண கிடைக்கிறது. அப்போ மகான்களுடைய பாததூளி அத்தனை விசேஷம், அத்தனை வசத்தி. அதனால மகத்பாத ரஜோபிஷேகம், மகான்களுடைய திருவடி தூளி தான்ப்பா நமக்கு அந்த பக்தி ஞான வைராக்கியத்தை ஸ்ரத்தைய மனசில் ஒரு சமாதானத்தை சாந்தியை கொடுக்கும் அப்படின்னு சொன்னான். அழகா எல்லாம் கேட்டுன்றான் ரகுகணன். இப்பேற்பட்ட ஞானம் உங்களுக்கு எப்படி வந்ததுன்னா, பட்டறிவு தான், மூணு ஜென்மா வீணா போனவன் அப்படின்னு உடனே அதிசயமாக கேட்டுண்டான். இவன் கபிராச்சாரியரை பார்க்க போகல, ஜடபரதர் பண்ண உபதேசத்தையே கேட்டுண்டான், தியானம் பண்ணான், சத்கதி அடைஞ்சான். ஜடபரதனும் அழகா தேமேன்னு இருந்து சத்கதி அடைஞ்சான் அப்படின்னு இந்த ஜடபரதருடைய சரித்திரம், இந்த அஞ்சாவது ஸ்கந்தம். அதில் அவர் ரகுகணனுக்கு நிறைய நரகலோகங்களை பற்றியெல்லாம் பேசுகிறார். நாலாவது சந்திரத்தில் பிராதானியம் துருவ சரித்திரம், அஞ்சாவது சந்திரத்தில் பிராதானியம் ஜடபரத சரித்திரம். நிறைய நரகலோகங்கள்லாம் சொல்கிறார், ரொம்ப கம்மி தான் நரகங்கள், ஒரு 84 லட்சம் வெரைட்டி இருக்கு. 84 லட்சம் விதமான சரீரங்கள், 84 லட்சம் விதமான நரக வேதனைகள். கேட்டவன பரீட்சித்து பயந்து போயிட்டான். அதை முழுக்க சொல்றது தான் கருட புராணம். அதுதான் யாரும் வாசிக்கிறதே கிடையாது, யாரும் உபன்யாசம் கூட பண்றது கிடையாது. யாரா போனா மட்டும்தான் உபன்யாசம் பண்றதோட சரி. இந்த மாதிரி ஒரு இடத்துல கருட புராணம் அப்படின்னு பேனர்லாம் ஒட்டினோம்னா சொல்றவா வந்தா பெரிய விஷயம், கேட்கறதுக்கு ஒத்தாள் வரமாட்டான். கருட புராணம் என்னன்னு தெரியாமனா முதல் நாள் உட்காருவா, அப்படி நரகத்தை பற்றி எல்லாம் வர்ணிச்சு அப்படி எண்ணெயில் வாட்டி எடுப்பா, கிருமிகள்லாம் நம்மளை சாப்பிடும் அப்படின்னா, வேண்டவே வேண்டாம், ஏற்கனவே கவலை தின்னுருக்கு, பயம் தின்னுருக்கு, இது வேறையா அப்படின்னு சொல்லி அடுத்த நாள்லேருந்து கதை கேட்க வரமாட்டார்கள். அந்த நரகலோக வேதனைகள்லாம் சொல்கிறார், அந்த நரகங்கள்லாம் இருக்குது, நிறைய பேர் இன்றைக்கி ஆராய்ச்சி பண்ணின்னு இருக்கா, இருக்கு, எல்லாம் இருக்குது. பண்ண பாவம் நிச்சயமாக படுத்தும். இதை சொன்னவனே பரிசுத்து பயந்து போயிட்டான், சுவாமி இவ்வளோ நரக வேதனை இருக்குன்றே, அப்போ எல்லாம் அனுபவிச்சு தான் தீக்கணுமோ, இதெல்லாம் எந்த ஜென்மாவில் நடக்கிறது அப்படின்னா. அப்போ சுக்கபிரம்மகிருஷ்ணர் ஒரு ரகசிய விருத்தாந்தம் உண்டு, ஒன்று சொல்கிறேன். எப்பேற்பட்ட நரகத்தையும் மாற்றக்கூடிய பலம் பகவன் நாம சங்கீர்த்தனத்துக்கு உண்டுடா கொண்டேன்னு சொல்லிட்டு அழகாக ஒரு கதையை சொல்கிறார். கான்யாகுஜம் அப்படின்ற ஒரு இடம், அந்த இடத்துல அஜாமிலன் அப்படின்னு ஒருத்தர், அஜாமிலன், அஜாமிலன் அப்படின்னா கெட்ட ஸ்திரீயோட சேர்க்கையுடையவன் அர்த்தம். நல்ல வேதம் தெரிஞ்ச பிராமணன், டெய்லி அக்னிஹோத்திரம் எல்லாம் பண்ணிட்டு இருந்த ஒரு பிராமணன், சமைத்து எடுக்க காட்டுக்கு போனான். அப்ப ஒரு விபச்சாரி, ஒரு குடிகாரணம் உடல் சுகம் அனுபவிச்சுட்டு இருக்கான், அதை பார்த்துட்டார். பார்த்த உடனே சீசி சீசி இப்படி தலையை ஒதுக்கின்றார். கொஞ்ச நேரம் கழிச்சு இப்படி பார்த்தார், என்னதான் பண்றா பார்க்கலாம், என்னத்தை பண்ண முடியாது, ஏன் நாய் நரியும் பண்றது தானே, பூசவன் பண்ண முடியாது. அது ஆ அப்படின்னு பார்த்து 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 ஒரு ஸ்திதியில அந்த பெண்ணுடைய சரீரத்து மேல ஒரு அபிமானம் வந்துடுச்சு. ஆ இவ்வளவு மாதிரி சுகம் கொடுக்க யாரால், இத்தனையும் கல்யாணம் ஆனவர் தான், குழந்தைகள்லாம் உண்டு, ஆனா இந்த மனசு இருக்கு பாருங்க, கேடுகட்ட ஒரு மனசு. இத அதுக்குதான் இத்தனை பாடுபட்டுறா பெரியவா, ஜாகிரதை ஜாகிரதை ஜாகிரதைன்னு சொல்றான்னா இது எப்ப கீழே தள்ளுன்னே தெரியாது, தள்ளி விட்டுடுது. தொண்டடி பிடியாழ்வாரே கீழே விழுந்துட்டார் இல்லையா, மாடிவிட்டான் அவள் இடத்துல. அவள் பார்த்தா என் சரீரத்தை ரசிக்கிற ஒருத்தன் கிடச்சு விட்டானே அப்படின்னு சந்தோஷப்பட்டான். அவளோட கூடி காமசுகம் அனுபவிச்சான். அது துக்கம்னு அவனுக்கு தெரியல. வீட்டை மறந்தான், மனைவியை மறந்தான், பெண்டு பிள்ளைகளை மறந்தான், தாய் தகப்பனை மறந்தான், எல்லாத்தையும் மறந்தான், அத்தனையும் மறந்தாச்சு. வேதத்தை மறந்தான், பகவானை மறந்தான், கர்மாவை மறந்தான், பண்ண வேண்டியதை விட்டான், பண்ணக்கூடாத பண்ண ஆரம்பிச்சான், கல் குடிச்சான், எல்லாம் ஜீவஹிம்சை பண்றான். இப்படியே வாழ்ந்து வாழ்ந்து அவனுக்கு 88 வயசு ஆயிடுச்சு. வயசு போன பிறகுதான் வயசு தெரியும், இருக்கும்போது தெரியறது இல்லை. பள்ளிக்கூடம் முடிஞ்ச பிறகுதான் பள்ளிக்கூடத்து மேல காதலே வரும். கல்யாணம் ஆன பிறகுதான் பேச்சுலர் லைஃப் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ன்னு தெரியும். சார், நிம்மதியா இருந்த எண்ணமோ கல்யாணம் காட்சி, ஆஹா என்ன ராணி மாதிரி வச்சுக்க போறான், என்ன ராஜா மாதிரி கொண்டாட போறான், என் பொண்டாட்டி தங்க தாம்பாளம் தாங்க. அதுக்கப்புறம் கதையே வேற. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு புள்ள பிறப்பான், எனக்கு ஒரு பொண்ணு பிறப்பா, அதுக்கப்புறம் கதையே வேற. இதோட முடிஞ்சு அப்ப எனக்கு ஒரு பேரன் பிறந்து விட்டான், எனக்கு ஒரு பேத்தி பிறந்து விட்டான். அது உட்காருன்னா உட்காந்து நில்லுன்னா அது கடைசியில் தாத்தாக்கு வேற வேலையில் அறிவே கிடையாது. அது சொல்லு அப்படியே புத்தி வருதானா, என்னமா பேசுறது தெரியுமா, அறிவில்லைன்னு சொல்றது. இத்தனைமே சொல்லியாச்சு, பல பேர் சொல்லியாச்சு. கடைசியில இப்ப பிறந்தது நம்ம மடியில வச்சிருந்தது 3 வயசுல பாட்டிக்கு புத்தியே கிடையாது, முட்டாள். ஐயோ என் பேர என்னமா பேசுறது, முத்து முத்தா பேசுறதான், வெட்டி போடு முத்து முத்தா. எங்க முத்து முத்தா என்ன, வசுதேவ சுதம் தேவமா சொல்லித்து, இல்லாட்டி மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளா சொல்லித்தா, இல்லாட்டி ராமானுஜான்னு சொல்லித்தா. அப்ப முத்து முத்தா பேசுறது சத்தியமா, வெட்டியா பேசுறத முத்து முத்தா பேசுறதுன்னா கேட்கிறவா பைத்தியமா, சொல்றது பைத்தியமா, அதை கொண்டாடுறவா பைத்தியமான்னு தெரியல. வைராக்கியம் வரமாட்டேங்கிறது. இவனுக்கு 88 வயசு போயாச்சு, பாதியும் உறங்கி போகும் போயாச்சு. ஆசைவாய் சென்ற சிந்தையராகி இப்படி ஓடுறது மனசு, எவ்வளவு பயங்கர. ஊமனார் கண்ட கனவிலும் பழுதாய் ஒழிந்தன கழிந்த அண்ணாழ்கள் போச்சே. இன்னி வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை அப்படி ரீகேப் பண்ணி ரீவைன் பண்ணி பார்த்தோம்னா என்ன வாழ்ந்தோன்னு புரியல. நஷ்டப்பட்டோம், கஷ்டப்பட்டோம், வியாதியில படுத்தோம், சண்டை போட்டோம், திட்டினா கொஞ்சினா சிரிச்சா கவலைப்பட்டோம், புலம்பினோம். நீதான் உசுறுன்னா உன் முகத்துல முழிக்க மாட்டேன்னு சொன்ன அவளே தான். நீ இல்லைனா வாழவே மாட்டேன், நான் நீ இருந்தா தான் நிம்மதியா இருப்பேன் அவளே சொன்னா. எல்லாம் ஏமாத்துற கூட்டம், நம்மளே அப்படித்தானே இருக்கும், நம்ம எப்படி இருக்கோம் அப்படிதான் லோகம் இருக்கும். அப்ப எல்லாரும் ஏமாத்திட்டு தானே இருக்கும், பரஸ்பரம் பரஸ்பரம் விரோதிகள், அவ்வளவுதானே. இப்படியே காலம் போயிட்டு இருக்கு, 88 வயசு போயிடுத்து. அவனோட நல்ல நேரம் கடைசி பிள்ளைக்கு நாராயணான்னு ஒரு பேர் வச்சுட்டான். நாராயணான்னு ஒரு பேர், என்ன அழகான பேர், நாராயணா. 88 வயசு ஆயாச்சு. பண்ண பாபம் யம தூதர்கள் வந்துட்டா, பயங்கரமா இருப்பா, கண்ணு மொழி எல்லாம் பார்த்தாலே மலமூத்திரம் வந்துடும், கோரமா இருப்பா தலைமுடி. பண்ண பாவ ஆரம்பத்திலே பயமுறுத்துவான். சில பேர்லாம் வேஷம் கொண்டு வருவா, தூக்கி வாரி போச்சு என்ன வேஷம் இது அப்படின்னு அந்த மாதிரி இருப்பா, பயமுறுத்துற மாதிரியே வருவா. பார்க்க வேண்டாம், பார்க்க முடியாது, என்ன பாகவதம் கேட்டுருக்கு ராமானுஜான்னு சொல்லிட்டு. அதனால இவர்களை பார்க்கிற ஒரு பாக்கியம் நமக்கெல்லாம் இல்லை. பார்க்கணும்னா சொல்லுங்க, ஏற்பாடு பண்ணலாம், கஷ்டமே இல்லை. பூனை ஓடி வந்துருவா, பார்த்துட்டு இருக்கா யாராவது கூப்பிட மாட்டாளா அப்படின்னு. அதிரூப சுந்தரர்கள் தான் எல்லாரும். 4 நாளைக்கு இல்லை, 40 வருஷம் தண்ணி சோறி இறங்காது. பார்த்தோம்னா துர்கந்தம் படியெல்லாம் இருப்பா. வந்துட்டாளாம், பார்த்தோடனே பயந்து போனான், பயத்துல நாக்கு பெறலனமே. நிறைய பேர் சொப்பனம் காண்டுவா, சொப்பனத்துல ஏதாவது கத்துவா, ஆனா வெளியில பார்த்தான்னு கத்துவா. இவா நினைச்சுட்டு இருக்கா வார்த்தையால கத்துறோம்னு, ஆனா வெளில வார்த்தை வராது. அப்ப மரண காலத்துல வருமா, வரவே வர. வாயொரு பக்கம் வாங்கி வலிப்ப பெரியாழ்வா அனுபவி சொல்றார், நம்ம நிலைமை எதுவும் சரியில்லை, ஜாகிரத ஜாகிரத. தஸ்மாத் ஜாகிரத ஜாகிரத ஆசையாத் மத்தியதே லோக கர்மணா பகுசிந்தைய ஆயுக்ஷீணம் ந ஜானாதி தஸ்மாத் ஜாகிரத ஜாகிரத. நல்லா ஞாபகம், ஜன்ம துக்கம் ஜரா துக்கம் ஜாயா துக்கம் புன புனக சம்சார சாகரம் துக்கம் தஸ்மாத் ஜாகிரத ஜாகிரத. ராத்திரி பயந்து நடுங்கணும், ஜாகிரதை 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 அலறணும். பயம் வந்துடுத்து யமதூதர்களை பார்த்தான், நாக்கு பரண்டுடுத்து நாராயணான்னு கத்தினான். கத்தின கத்தல் வைகுண்டத்தை போய் எதிரொலிச்சு விடுத்து. அப்ப வைகுண்டம் கூப்பிடுற தூரம்தான். இப்ப கத்தின வைகுண்டத்தை கேட்டுருக்கு, ஒரு தடவை கட்டுவோமா நாராயணான்னு, நாராயணா கத்துறோம். அப்போதைக்கு இப்போதே கத்தி வச்சுட்டோம், கடைசியில வரலாம் பரவாயில்ல, வரலன்னா அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஒண்ணு இருக்கு. சர்வத்ர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம், ராமானுஜா ராமானுஜா, அவ்வளவுதான். இப்ப ராமானுஜா சொல்லிட்டோம் இல்லையா, இனிமேல் ராமானுஜர் பார்த்து பார்த்து வேற வெளியே இல்ல, நாராயண சிவ பண்ணியே ஆகணும். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக, சும்மாவோ காரே கருணை ராமானுசா. கத்தினா நாராயணான்னு கத்தினான். இந்த கத்தினது வைகுண்டத்தை போய் எதிரொலிச்சுதான் பகவான் ஜெயவஜால ஒரு தள்ளு தள்ளினார் அங்கேருந்து. அவ பயந்து விட, சுவாமி எதுக்கு தள்ளி விடுறது, என்ன பாவம் பண்ணும், என் பேரை சொல்லி ஒருத்தர் கடத்தினான், ஓடு 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 ஓடுன்றார். ஜெயவஜியா, சுவாமி ஒரு நிமிஷம் இன்ன போ அப்படின்றார் பகவான். சுவாமி அவன் நாராயணா கத்தினான் சுவாமி, ஆனா உண்மை நினைச்சு கத்துல, பாழா போன கடைசி பிள்ளைய நினைச்சு கத்தினான் அப்படின்னா. பகவான் இப்படி சிரிச்சா, நாராயணான்றது என் பேரு தானே, இல்லைதான் சந்தேகம் உண்டா, இல்ல சுவாமி அவ்வளவுதான் போ. யாரும் நம்ம பேர் வச்சுருக்கோம், யாராவது கூப்பிட்டா கூட என்ன கூப்பிட்டீங்களா, இல்லையே, இல்லை என் பேரு அதுதான். நமக்கே ஒரு 40 வருஷமோ 20 வருஷமோ இந்த பாழா போன உடம்புல குப்பை கொட்டின்னு இருக்க நமக்கே இது என் பேருன்னு ஒரு அபிப்பிராயம். இல்லை வேற என் பேர் அழகா இருக்கு, என் பேர் ஸ்டைலா இருக்கு, நான் கையெழுத்து போடுற தலையெழுத்து எப்படிதாமோ இருக்கு, கையெழுத்துக்கு வேற அதுக்கு வேற அதுக்கு ஒன்று கண்டுபிடிச்சிட்டான், கையெழுத்தை வச்சுன்னு தலையெழுத்த சொல்றதுக்கு என்ன ஜனங்களோ, நமக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்கிறதுப்பா. நாராயணனோ வேத வியாசனோ சொல்லாத தலையெழுத்த ஒரு கையெழுத்து சொல்லிட்டு ஒரு தலையெழுத்துன்னு கையெழுத்து போட்டுட்டு இருக்கும், வேற வழி இல்லாம தானே கையெழுத்து போட்டுட்டு இருக்கும். பகவான் சொன்னா, நாராயணன் என்னுடைய நாமம் தானே சோ அப்படின்னு. வாடினேன் வாடி வருந்தினேன், மனத்தால் பெருந்தையர் இடும்பையில் பிறந்து, கூடினேன் கூடி இளையவர் தம்மோடு அவர் தரும் கலவியே கருதி, ஓடினேன் ஓடி உய்வதோ ஒரு பொருளால் உணர்வெனும் பெரும்பதம் தெரிந்து, நாடினேன் நாடி நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம். என்ன நாமம், குளம் தரும் செல்வம் தந்திடும் அடியார்படு துயராயினவெல்லாம் நிலந்தரச் செய்யும் நீள் விசும்பருளும் அருளொடு பெருநிலம் அளிக்கும் வளம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம். இதை விட அழகா யார் சொல்ல முடியும். அது திருமங்கை ஆழ்வார்லாம் அந்த எல்லைக்கு போயிட்டு திரும்பி வந்தவர், எல்லா எல்லையும் கடந்து போயிட்டு பக்தி எல்லைக்கு இந்த பக்கம் வந்தவர், ரொம்ப கஷ்டம். அதனால சொல்றாரு, நான் சொல்றேன் நான் கண்டுகொண்டேன், எனக்கே தெரிஞ்சு விடுத்தே புரிஞ்சுக்கோங்களேன் விட்டுடாதீங்கோ அப்படின்னு கதர்றா. அது ஒண்ணுதான் நமக்கு கதி. உடனே அழகா விஷ்ணு தூதர்கள் கீழே வந்துட்டார்கள், யமதூதர்களை தடுத்தார்கள், அவனை ஐஷின் போகாதே. அவ சொன்னா, இல்ல அவன் நிறைய பாபம் பண்ணிருக்கான், லிஸ்ட் இருக்கு, நாங்கெல்லாம் சம்மன் ஆர்டரோட எல்லாம் வந்திருக்கோம், அவனை ஐஷின்னு போனோம், எந்தெந்த நரகத்தின் வழியா ஐஷின்னு போனோம், ரூட் எல்லாம் உண்டு, எல்லாரும் எல்லா நரகத்து வழியா போயிட முடியாது, பண்ண பாவத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு காட்டு வழியால் ஐஷம், அந்த காடு நன்னா இருக்கும், அந்த காட்டில் நிறைய மரங்கள் அடர்த்தியா இருக்கும், மரத்துல உரசிட்டு தான் போகணும், அந்த வாழை தோட்டம் கரும்பு தோட்டம் மாதிரி. ஆனா என்னடான்னா அங்க இருக்கிற அந்த மரத்தோட இலைகள்லாம் கத்தி மாதிரி இருக்கும், லேசாப்பட்ட அப்படி உடம்பு வெட்டிகிட்டே போகும், அது வழியாலாம் இருக்கு. அப்புறம் அழகா ஒரு நிறைய ஜலமெல்லாம் இருக்கும், அந்த நதியில இறங்கி அப்படி போகலான்னு பார்த்தா நன்னா முதல்ல திண்ணிக்கலாம், அழகா பாதி பாதி அங்கங்க கடிக்கும், உசுறு போகாது, ஏன்னா சூக்ம சரீரத்தோட இருக்குமே அந்த உசுறு அங்க போயிருக்கு, அந்த வழியை அனுபவிச்சுட்டு நடந்து போகணும். அப்படி எந்தெந்த நரக ரூட் வழியா இந்த ஜிபிஎஸ்ல போடுறாள் மொபைல டேக் ரைட் டேக் லெஃப்ட் அந்த மாதிரி எல்லாம் மேப் கொடுத்து இவர்கள்லாம் இந்த வழியாக நரகத்திற்குள் வர வேண்டும், 84 லட்சம் விதமான நரகத்தில் இப்படிலாம் வரணும், வேண்டாம் விட்டுடும் பரவாயில்ல, அந்த 84 லட்சம் நரகமாகி ஐஷன் வரணும் ரூட்லாம் கொடுத்துருக்கா. அப்ப விஷ்ணுதர்கள் சொல்றா, இவனுடைய பாபத்துக்கு தான் பரிகாரம் பண்ணிடுறா, யார் சாட்சின்னு கேட்கறா, முதல்ல பாபத்துக்கு யார் சாட்சின்றா. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், யாருக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாது, கடவுள்லாம் தாத்தா போட்டு இருக்கோம், ஒருத்தருக்கும் தெரியாது, வீட்டில் யாரும் இல்லை, என்னெல்லாமோ பிளான் பண்றோம். அவ சொல்றா, சூரியன் சாட்சி, சந்திரன் சாட்சி, வாயு சாட்சி, பூமி சாட்சி, ஆகாசம் சாட்சி, திக் தேவதைகள் சாட்சி, மனதேவதைகள் சாட்சி, நிறைய சாட்சி. நீயே நான் வெளில பண்ணாதானே தெரியும், மனசுக்குள்ள பண்ணா தெரியாதே, உள்ள ஒருத்த உட்கார்ந்துட்டு இருக்கான், உள்ளுவார் உள்ளிட்டெல்லாம் உடன் இருந்து அருதி என்று. ஐயோ அவன் கொண்டாட்டி என்ன சூப்பரா இருக்கா. ஆ ரைட்டு. ஐயோ பாரு அவளுக்கு அவ மூஞ்சிக்கு இப்படி ஒரு புருஷன் தேவையா, என்ன அழகா இருக்கான். ஆ ரைட்டு. என்ன சொல்லப்பட ஒரு வேலைக்கு மேல வேண்டாம், விட்டுடுவோம். ரொம்ப கண்டராங்க அசிங்கம். எல்லாத்தையும் உள்ள உட்காந்து பார்த்துட்டு இருக்கான். உள்ளுவார் உள்ளிட்டெல்லாம் உடன் இருந்து அருதி என்று வெல்கிப்போ என்னுள்ளேனா விளவர சிரித்திட்டேன். தண்டடிப்படியா சொல்ல எல்லாத்தையும் ஏமாத்திட்டே நினைச்சிட்டேன். பயலன் நீ உள்ள இருக்கிற மறந்து போச்சேடா. அதானே அதானே ட்ரிக்கு, அதானே ரகசியம். கூடவே உட்காந்து வேவு பார்க்கறான், வேவு பார்க்கறனாலே கிருபை பண்றான். அழகா வா சொல்லிட்டு அவன் தான் சாட்சி அப்படின்னு அந்த பாபத்துக்கு அவன் பரிகாரம் பண்ணிட்டான். என்ன பரிகாரம்? நான் நாராயணான்னு கத்தினானே. யமதூதர்கள் சிரிச்சா கிருஷ்ணன், யமதூதர்கள் சிரிச்சா. இவன் நாராயணான்னு சொன்னது அவன் பிள்ளைய பார்த்து, மேலேந்து இப்படி பார்த்தா, கீழேந்து விஷ்ணுதர்கள் கீழே மேலே பார்த்தா. நாராயண் பிச்சு விட பிடிச்சு ஒழுங்கா சொல்லி நான் சொன்னதேன்னு சார் ஒன்னே சொன்னேன். அப்பா நாராயணான்றது நாராயணனுடைய நாமம். சாங்கேத்தியம் பாரிஹாசியம் வா ஸ்தோபம் ஹேலனமே வவா வைகுண்டன் நாம கிரகணம் அசேஷாகரம் விதுகு. சந்தேகமாகவோ பரிகாசமாகவோ எப்படி பகவன் நாமத்தை சொன்னாலும் அது எல்லா பாபங்களையும் அழிச்சுட்டு. அதனால நாமத்தை சொல்லணும். ஞானாத்து அதுவா அஜ்ஞானாத்து, தெரிஞ்சோ தெரியாமலோ சொல்லக்கூடிய நாம சங்கீர்த்தனமானது சகலவிதமான பாபங்களையும் நாசம் செய்யும். அதனால இவனுடைய எல்லா பாபத்துக்கும் பரிகாரம் பண்ணிட்டான். அப்ப டெய்லி பாவம் பண்ணுற ராத்திரி நாராயணா 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 சொன்னா போதுமே, நல்லா இருக்கே ஐடியா. பாவம் பண்ண மாதிரி ஆச்சு, என்ஜாய் பண்ண மாதிரி ஆச்சு, பாவம் ஒட்டாத மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கோ. தப்பே இல்லை. ஒரு ஸ்திதியில அந்த பாவம் பிடிக்காம போயிடும். அவ்வளவு சமத்து நாராயண நாமம். மூன்றெழுத்துடைய பெயரால் கத்திர பந்துவும் அன்றே பராங்கதி கண்டு கொண்டான். திருக்கோளூர் பெண்மல் ரகசியம் இருக்கு. மூன்றெழுத்து சொன்னேனோ சத்திரபந்துவை போலே. அவன் கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிட்டு தானே பாபம் பண்றான். ஆனா அந்த பாபத்துல ருச்சி விட்டு போயிடுது இல்லையா. நாமத்தை சொல்லிட்டே வந்தா பாபத்துல ருச்சி விட்டு போயிடுமா. அவ்வளவு வசத்தி நாம சங்கீர்த்தனம், அவ்வளவு சிரேஷ்டம். அதனால இவன் பாபம் நாசமாயிடுத்து நீ வா சொல்ல யமதூதர்கள் வந்த வழியே திரும்பி போனார்கள். அஜாமிலன் இந்த விஷ்ணு தூதர்களிடத்துல பேசணும்னு ஆசைப்பட்டான். அவா கிளம்பி போயிட்டார்கள். இவன் உயிர் போகல, புனர்ஜென்மம் கரைச்சுடுத்து. பார்த்தா இவ்வளவு வசத்தியான நாமத்தை விட்டுட்டு கண்ணே மணியே முத்தே அழகியேன்னு என் பொண்டாட்சியை கொஞ்சினேனே, என் பிள்ளைய தோல் மேலையும் மார் மேலையும் போட்டு வளர்த்தனே ராஸ்கர் நாராயணக்குத்தா வரமாட்டேன். அந்த நாராயணன் வந்துட்டார் இங்க விளையாடிட்டு பக்கத்துல வரமாட்டேங்கிறது. ஆனா பிரபு ஓடி வந்துட்டாரு. இவ்வளவு வருஷம் அவர் திரும்பி கூட பார்க்கலையே. 88 வயசுல நாராயணான்னு சொல்லலையே. ஐயோ பகவானே எனக்கு நல்லா வச்சிருக்கேன், ஒரு புஷ்பம் போடலையே. ஐயோ வீணா போயிடுத்தே, ஜென்மாலாம் நஷ்டமா போயிடுத்தே. தெரியேன் பாலகனாய் பல தீமைகள் செய்துமிட்டு பெரிய நாயின பின் பிறர்க்கே உழைத்து ஏழை யானை நன்மையே வேண்டி தீவினை பெருக்கி எல்லாத்தையும் பண்ணி தொலைச்சு பாக்குறான். ரஜாமிரன் பாக்குறான், நான் இங்க கத்துறேன், யாருமே இல்லையே, என் மனைவி நிக்கலையே, என் குழந்தை நிக்கலையே, இப்ப யார் நிக்கிறா எனக்காக? இப்ப யார் ஓடி வந்தானா? என் நாராயணன் தானே ஓடி வந்தான். நான் ஒதுக்கி தள்ளி கூட என்ன ஒதுக்காம வந்துட்டானே. உந்தன்னோடு உறவே நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. என்ன கருணை! இவ்வளவு பாவங்கள் தெரிஞ்சும் நம்முடைய விஷயங்கள் தெரிஞ்சும் கூப்பிட்டோண்ட சுவாமி ஓடி வராருன்னா இவர் தானே சாஸ்வதம். அப்ப இவர் தானே பிடிக்கணும். அதனாலதான் ஆண்டாள் கதர்றா. மாயனை மண் வடமதுரை மைந்தனை தூயவருணி யமுனை துறைவனை ஆயர் குளத்தில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவா. தீர தூசு மாதிரி எரிஞ்சு போயிடணும். அதனாலதான் குலசேகர கதர்றார். ஸ்ரீவல்லபேதி வரதேதி தயாபரேதி பக்த பிரியேதி பவலுண்டன கோவிதேதி நாதேதி நாகசயனேதி ஜெகன்னிவாசேதி ஆலாபினம் பிரதிபதம் குருமே முகுந்த. முகுந்த அவன் நாமத்தை விடாம சொல்லும்படியா என்ன பண்ணிடுப்பா, வேற எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சார். அப்படி இந்த அஜாமிரன் நாராயண நாம பலத்தை தெரிஞ்சின்றார். நேர கங்கை கரைக்கு வந்தார். அந்த யமதூதர்கள் விஷ்ணு தூதர்கள் சம்பாஷன் அந்த சத்சங்கத்தையே நினைச்சுட்டு இருந்தார். திரும்பி அதே நாராயண நாமத்தை ஜபிச்சுட்டே இருந்தார்.
நாராயண 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 நாராயணன். அந்த நாராயண நாமத்தை விடாம ஜபிச்சா,
ஜபிச்சு ஜபிச்சு தான் பண்ண பாவங்களுக்கெல்லாம் பகவானிடத்த மன்னிப்பு கேட்டா, திரும்பவும் அதே புஷ்பக விமானம், அதே விஷ்ணு தூதர்கள் வந்தார்கள், கையை கூப்பிண்டா. அழகா இந்த அசாமிலனுக்கு சாருபிய முக்தி, பகவானை போலவே ஒரு ரூபத்தை கொடுத்துட்டாராம். ஸ்ரீமன் நாராயண மாதிரியே நீலமேக சாமளமான ரூபம் எல்லாம் அப்படியே கொடுத்துட்டா. அக்ஷசரத்தை மட்டும் தாயார் இருக்க மாட்டான், சாருபிய முக்தின்னு பேர். அழகா அவரை தூக்கி புஷ்பக விமானத்தை உட்கார வச்சிருந்தா, ஜோரா வைகுண்டம் போனா. வைகுண்டத்து வாசல்ல நாராயணன் பெரியவாள்லாம் காத்துட்டு இருக்காளாம், சுவாகத்தம் சுஸ்வாகத்தம் அப்படின்னு. எல்லாரும் வாங்கோ வாங்கோ வாங்கோ, எல்லாரும் பெருமையா பேசுறாள். அவர் உள்ள வந்தோன்னு எல்லாரும் சொல்ல, எப்பேற்பட்டவர் தெரியுமா, நாராயணான்னு கதறி அழுது பகவானை பிடிச்சவர் அப்படின்னு பெருமையா பேசுறாளாம். ராஜாமனு வெக்கப்பட்டு உட்காந்துக்கிறார், ஐயோ மறந்து போய் நாராயணா சொன்னேன், புள்ளைய நினைச்சு சொன்னேன், இதுக்கு இவ்வளவு கிருபையா அப்படின்னு கதறா. அப்புறம் டெய்லி எல்லாரும் உட்காந்து கேட்கிறாளாம், நீங்க சொல்லுங்கோலே, நீங்க என்ன புண்ணியம் பண்ணு அப்படின்றார். ஒரு உடனே இந்த மாதிரிலாம் விஷயம் நடந்தது, யமதூதர் வந்தாளா, நாராயணான்னு கத்தின அதே குறைக்க கத்தினார். உடனே பகவான் ஓடி வச்சார், என்ன அசாமிலா என்ன வேணும், இல்ல சுவாமி இப்படி கத்தினே நீங்க வந்தேன்னு ஆள் அனுப்பினேன்னு. இப்படிலாம் கத்தாரு, இப்ப டென்ஷன் ஆயிடுறது, ஏன்டானா அந்த நாமத்தை அப்படி கத்திருக்கானா. அன்னைக்கு அடுத்த நாள் இன்னொரு நாள் சொல்லிட்டு இருக்கார், இந்த அசாமி யாருக்கும் உபன்யாசம் பண்ணிருக்கார் நான் அப்படின்னு ஆரம்பிச்சார். ஓடி வந்து தாயார் வாயப்படுத்த, குழந்தையே கத்தாத, சுவாமி டென்ஷன் ஆயிடுறார். அவ்வளோ பரபரப்பா, தன் நாமத்தை யார் சொல்றானோ அவனை காப்பாற்றி ஆகணும்ன்ற பக்த வாத்சல்யம் சுவாமிக்கு. அதனால அவர் நாமத்தை சொல்லணும், ஜெயிக்கணும். அப்படி அஜாமிலனுடைய சரித்திரம் இந்த ஆறாவது ஸ்கந்தத்துல ரொம்ப முக்கியமான விசேஷம். நான் ஏழாவது ஸ்கந்தம் சொல்ல நினைச்சிருந்தேன், சமயம் ஆயிடுத்து. நாளைக்கு ஏழாவது ஸ்கந்தம், நாளைக்கு கிருஷ்ண ஜனனம் ஆயிடும். நாளைக்கு ஏழாவது ஸ்கந்தம் பிரஹல்லாத சரித்திரம், நரசிம்மர் நேத்தி வந்த நரசிம்மர் நாளைக்கு வருவார். அந்த பிரஹல்லாதனுடைய ஒரு ஸ்லோகம், அது மட்டும் இன்னைக்கு மூணாவது நாள் இருந்தால ஒரே ஒரு ஸ்லோகம். ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்யம் ஆத்ம நிவேதனம். இதுக்கப்புறம் இன்னொரு ஸ்லோகமும் சேர்ந்துதான் ரெண்டு ஸ்லோகமாக சொல்லணும். ஆனால் பல பேருக்கு பாகவதம் பரிச்சயம் இல்லை, அதனால இந்த முதல் ஸ்லோகத்தை மட்டும். ஒன்பது விதமான பக்தியை பற்றி பிரஹல்லாதன் பேசணும், இந்த ஒன்பது விதமான பக்தி மட்டும். அதனால் நான் திரும்பவும் சொல்கிறேன், காதில் கேட்டு வாங்க சொல்லி பேப்பர் கொடுத்துருக்கோம், திரும்பி பாருங்கள், ராத்திரி திரும்பி திரும்பி படிங்கும். ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம் ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம் ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம் ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம். ஸ்ரவணம்னா கேட்கறது, இப்போ ஒரு நேரம் கதை கேட்டது இல்லையா, இதெல்லாம் ஸ்ரவணம், பஜனை கேட்கறது எல்லாம் கீர்த்தனம். இப்போ ரெண்டு மணி நேரம் அடியேன் பேசினேன், பகவானை பற்றி பேசினேன், இது கீர்த்தனம். பாராயணம் பண்ணுறது அது கீர்த்தனம், பஜனை பண்றோம் கீர்த்தனம், நாராயணா கிருஷ்ணா கோவிந்தா சதம் இதெல்லாம் கீர்த்தனம், ராமானுஜா இதெல்லாம் கீர்த்தனம். விஷ்ணோஹோ ஸ்மரணம், ஸ்மரணம்னா நினைக்கிறது, முதல்ல பகவானை கேட்கணும், பகவானை பத்தி பாடணும், பகவானை பத்தி நினைக்கணும். ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம், இது முதல் மூணு விதமான பக்தி. அடுத்து சொல்றார் பாதசேவனம், பகவானுக்கு சேவனம் பண்றது. ஸ்ரீதேவி திருப்பார்கடலில் படுத்துட்டு இருக்க சுவாமி திருவடி அப்படி பிடிச்சு விடுறா இல்லையா, அந்த மாதிரி பாத சேவனம். ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம் பாத சேவனம் ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம் பாத சேவனம் ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்யம் ஆத்ம நிவேதனம் தாஸ்யம் சக்யம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்யம் ஆத்ம நிவேதனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்யம் ஆத்ம நிவேதனம் ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோ ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்யம் ஆத்ம நிவேதனம். இந்த 9 விதமான பக்தி. பாத சேவனம்னா பகவானோட திருவடிக்கு சேவனம் பண்றது, அர்ச்சனம்னா பகவானுக்கு அர்ச்சனை பண்றது, வந்தனம் அப்படின்னா பகவானை நமஸ்காரம் பண்றது, கை கூப்பிடுறது, சேவிக்கிறது, தாஸ்யம்னா நான் பகவானுடைய தாசன் அப்படின்னு ஆஞ்சநேய மூர்த்தி மாதிரி இருக்கிற அடியேன் ராமானுஜ தாசன், இதெல்லாம் தாஸ்ய பக்தி. சக்கியம் பகவானை ஃப்ரெண்டாக வச்சுக்கிறது, அர்ஜுனன் போலே, உத்தவர் போலே, சுதாமா போலே பகவானை ஃப்ரெண்டாக பார்க்கறது, கோவிந்ததாஸ் ஸ்ரீநாத்ஜியை ஃப்ரெண்டாக வச்சிருந்தா போலே ஃப்ரெண்டாக ட்ரீட் பண்ணுறது. ஆத்ம நிவேதனம் பகவானிடத்துல நம்மளை ஒப்படைக்கிறது, கோபிகா ஸ்திரீகள் போல. எப்படி 9 விதமான பக்தி, நடுவில் ஒரு இடத்த மட்டும் விஷ்ணோகோன்னு வருது, மற்ற எல்லாம் மொத்தமே 10 வார்த்தை தான், அதில் நடுவில் விஷ்ணோகோன்னு ஒரு வார்த்தை மற்றெல்லாம் நவவித பக்தி, 9 விதமான பக்தி. எங்கேயாவது 9 உடனே இந்த ஆணல்லன் பெண்ணல்லன் அவளெல்லாம் கிண்டல் பண்ணுறோம், ஆனால் அவளுக்கு ரொம்ப தைரியம், நிஜமாகவே அவளுக்கு நல்ல மனோதைரியம் வாழ்ந்து காட்டுறார்கள். அவள்லாம் தற்கொலை பண்ணிக்கிற மாதிரிலாம் காண கிடைக்கிறது இல்லை. இந்த ஆண் பெண்ணுன்னு சொல்லிட்டு இருக்க நம்ம தான் நொந்து போய் தற்கொலையெல்லாம் பண்ணிக்கிறோம். அங்கஹீனம் இருக்கிறவா இருக்கவா யாரும் தற்கொலை பண்ணிக்கிறது இல்லை, கண்ணு தெரியாதவா தற்கொலை பண்ணிக்கிறது இல்லை. இது எல்லாம் நன்னா இருக்கிறவா தான் மனசு உடஞ்சு போகிறோம். நம்பிக்கை வேணும் வாழ்க்கையில், பகவான் கூட இருக்கான், தோற்று போக மாட்டோம். இந்த 9 விதமான பக்தியுமே 9 அப்படின்ற எண் வந்தாலோ, ராத்திரி 9 மணினாலோ, இந்த 9 விதமான பக்தி ஞாபக வர்ணம், நவதானியங்கள், நவ திருப்பதிகள், இந்த மாதிரி நவம் அப்படின்னு வந்துவிடுத்தினாலே இந்த 9 விதமான பக்தி, ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம், ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்யம் ஆத்ம நிவேதனம் ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்யம் ஆத்ம நிவேதனம். இந்த 9 விதமான பக்தி நமக்கு பகவான் அனுகிரகிக்கிட்டு. இந்த 3 சோகத்தை ஒரு தடவை சொல்லிடும். கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்த கோப குமாராய கோவிந்தாய நமோ நம. பாஹி பாஹி மகாயோகின் தேவதேவ ஜகத்பதே நான்யம் த்வத் அபயம் பஷ்யே யத்ர மிருத்யுஹ பரஸ்பரம். அடுத்தது இது ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோ ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்யம் ஆத்ம நிவேதனம். இந்த ஸ்லோகம் வந்து 7வது ஸ்கந்தத்தில் 10 தப்பாக போட்டிருக்கும், அது 7 மாத்தின்னு இருக்கும். 7வது ஸ்கந்தம் 5வது அத்தியாயம் 24வது ஸ்லோகம் பிரஹல்லாதன் அவ அப்பாவுக்கு சொல்றது. இந்த 9 விதமான பக்தி தான்ப்பா விசேஷம் அப்படின்னு சொன்னான். முதல் ஸ்லோகம் குந்தி சொல்றது, 1வது ஸ்கந்தம் 8வது அத்தியாயம் 21வது ஸ்லோகம், கீழே நம்பர் போட்டிருக்கும் அந்த பேப்பரில். 2வது உத்தர சொல்றது, 1வது ஸ்கந்தம் 8வது அத்தியாயம் 9வது ஸ்லோகம். கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்த கோப குமாராய கோவிந்தாய நமோ நம. பாஹி பாஹி மகாயோகின் தேவதேவ ஜகத்பதே நான்யம் ஸ்வத் அபயம் பஷ்யே யத்ர மிருத்யுஹ பரஸ்பரம் ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோ ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்யம் ஆத்ம நிவேதனம். இப்போ பகவான் கிருபா பாருங்கோ, பெருசாக யாரும் சம்ஸ்கிருதம் படித்தவா இல்லை, பாகவத புஸ்தகம் கூட யார்கிட்டையும் கிடையாது, ஆனா இந்த மூணு நாள்ல மூணு பாகவத ஸ்லோகத்தை கத்துக் கொடுக்கும்படியா கத்துக்கும்படியா சுவாமி கொண்டு வந்து வச்சிருக்காரு. இதுதான் ராமானுஜ கிருபை. இதுக்குதான் காரே கருணை ராமானுசா, அவருடைய பலம் நமக்கு இது கிடைக்கிறது. அப்ப பகவானுடைய கிருபை வசதி இதை அனுபவிக்கலாம். இந்த மூணு ஸ்லோகம் இன்னைக்கு பேப்பர் கொடுத்துருக்கோம், இல்லாதவா வாங்கிக்கோங்கோ, பேப்பர் இல்லைனா ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. இன்னொரு நாலு நாள்ல ஒரு நாலு ஸ்லோகம், இந்த பாகவதம் முடிகிறதுக்குள்ள ஒரு ஏழு ஸ்லோகம், சுலபமான ஏழு ஸ்லோகம் கத்துப்போம். டெய்லி சொன்ன விஷயங்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு முக்கியமா துருவ சரித்திரம் நாலாவது ஸ்கந்தம், ஜடபரத சரித்திரம் அஞ்சாவது ஸ்கந்தம், அஜாமில அஜாமில சரித்திரம் ஆறாவது ஸ்கந்தம், பாவியா இருந்தவன் ஜெயிக்கணும், பகவன் நாமம் பாவத்தை எல்லாம் மாத்தும், நரக வேதனை மாத்தும், அஜாமில விஷயம், பக்தி பண்ணிட்டு இருந்து ஜாகிரதையா இருக்கணும், எது மேலே அபிமானம் வச்சா கழிக்கு விழுந்துருவோம், ஆனாலும் பகவான் விடமாட்டா காப்பாற்றுவார், ஜடபரத சரித்திரம், மானா இருந்தாலும் யானையா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் பக்தி பண்ண முடியும், ஜடபரத சரித்திரம், அவமானப்பட்டாச்சு நஷ்டப்பட்டாச்சு அப்பா மடியில உட்கார முடியல ஆனாலும் ஹரிய பிரத்யட்சமா பார்த்தான், துருவ சரித்திரம், அவமானப்பட்டு கணவர் ஒதுக்கி வச்சாச்சு ஆனா தன் பிள்ளைய ஜெயிக்க வச்சா சுனீதி, பகவானே அடைஞ்சா, இப்படி நான்கு விதமான பக்தியை பார்த்தோம், பகவானுடைய அனுகிரகத்தை பார்த்தோம், ஒவ்வொருத்தரும் எப்படி கிருபை பண்ணார்னு பார்த்தோம். சுனீதிக்கு பகவான் பிரத்யட்சமா காட்சி கொடுக்கல ஆனா கிருபை பண்ணார், துருவனுக்கு பிரத்யட்சமா காட்சி கொடுத்து கன்னத்துல சங்கத்தினாலே தடவினார் ஆச்சரியமாக பார்த்தோம். ஜடபரதருக்கு பகவான் உள்ளுக்குள்ளேருந்து வழி காட்டிகிட்டே இருந்தான், கடைசியில பகவான் அனுபவிச்சார். அஜாமிலன் ஒண்ணுமே இல்லாம இருந்தான், பாவமே பண்ணிட்டு இருந்தான், தன்னுடைய முதல்ல தன்னுடைய தூதர்களை அனுப்பி அழகா பகவான் தன்னுடைய நாம பிரபாவத்தை சொன்னான், அந்த பிரபாவம் தெரிஞ்சவன அதையே சொல்லிட்டு இருந்தார், அதே தூதுவர்களே வந்து வைகுண்டத்துக்கு அழிச்சுட்டு போனார்கள், பிரத்யட்சமா அங்க நாராயண பார்த்தார்கள். அப்ப பக்தி பண்ண முடியும், இந்த மூணு இந்த நாலு வெரைட்டிக்குள்ளதான் நம்ம எங்கேயாவது மாட்டுவோம், முக்கியமா அஜாமில விஷயத்தை எல்லாரும் மாட்டுவோம், எல்லாம் அந்த ஸ்திதியில தான் இருக்கும். அப்ப அந்த அஜாமிலனுக்கு கிருபை பண்ண அதே சுவாமி நமக்கும் கிருபை பண்ணுவார். அஜாமிலனுக்கு இல்லாத ஒரு பெரிய பலம் நமக்கு உண்டு, ராமானுஜான்ற சதுராட்சர், அதனால நிச்சயமா ஹரி உண்டு, நிச்சயமா பகவான் கிருபை பண்ணுவார். இன்னும் பாகவத் அனுபவிப்போம், நாளைக்கு பிரகலாத சரித்திரம், கஜேந்திர மோட்சம், அம்பரீஷ சரித்திரம், கிச்சாப்பைய ஓடி வந்துடுவான், அதனால எல்லாம் சேர்ந்து அனுபவிப்போம். ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே.